This sermon, Ashamed, was delivered on Sunday morning, July 11, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரன்னம் அவர்களால் 1965 வருடம் July 11, 1965 ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரன்னாம் குடாரத்தில் அஷேம்ட் வெட்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Morning, friend.
Morning.
Good to be here this morning, and I think I am an intruder on Brother Neville's time.
சகோதர நெவில், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காலை இங்கிருப்பது நன்றாய் உள்ளது. நான் சகோதரன் நெவிலினுடைய நேரத்தை அத்துமீறி அனுமதியின்றி எடுத்துக்கொண்டவனாயிருக்கிறேன்.
Get his text together, and I walked in. He started folding up his text and said, "Well, reminds me of years ago. There used to be a colored brother down here named Brother Smith, Sister Cross. They were very good friends of mine."
அவர் அங்கு பின்னால் அமர்ந்து தன்னுடைய பிரசங்க பொருளுக்கானவற்றை ஒன்றாக கோர்வையாக்கிக் கொண்டிருந்த போது நான் உள்ளே நடந்து வந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய பிரசங்க பொருளை மூடி வைத்துவிட்டு சரி என்று கூறினார். அநேக ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒன்றையே அது எனக்கு நினைப்பூட்டுகிறது. வழக்கமாக சகோதரன் ஸ்மித் என்னும் பெயர் கொண்ட ஒரு கருப்பு நிற சகோதரனும் சகோதரி கிராஸ் அவர்களும் இங்கிருப்பர். அவர்கள் என்னுடைய மிக நல்ல நண்பர்களாய் இருந்து வந்தனர்.
And when I walk into the building at night, the old fellow he had a white mustache. Don't know whether any of you remember him or not.
நான் இரவு நேர கூட்டத்தில் கட்டடத்தில் நுழைந்து நடந்து செல்லும் போது இந்த வயோதிபர் வழக்கமாக இவ்வாறு கூறுவார். அவருக்கு மீசை வெள்ளையாயிருந்தது. உங்களில் எவருக்காவது அவரை நினைவிருக்கிறதா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
And he would be on a platform, you know, and all of them would be singing, "It's a highway to heaven."
அப்பொழுது அவர் மேடையின் மேல் இருப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு செல்லும் ஒரு பெரும்பாதை உண்டு என்று பாடுவார்கள். சகோதரன் ஸ்மித் அவர் இந்த விதமாக உட்கார்ந்திருப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது நான் பின்பக்க கதவின் வழியாக உள்ளே நடந்து வருவேன். அங்கு ஒரு சிறு பெண் உண்மையாகவே ஒரு விதமாக கருப்பு நிறம் கொண்டவளாயிருப்பாள். அவள் வழக்கமாக அந்த மூலையில் அமர்ந்திருப்பாள். அவள் தன்னுடைய கரங்களை தட்டி அவரை உயர்த்துங்கள் என்ற பாடலை பாடுவாள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் அதை தங்களுடைய சொந்த பாணியில் மென்மையான இன்னிசையாக பாடுவதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் அதற்கு அடுத்த மூலையில் வேறு யாரோ ஒருவர் உள்ளே வாருங்கள் என்று கூறி அவரை உயர்த்துங்கள் என்று தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த விதமாக நான் வாசலில் நுழையும் போது அவர்கள் பாடுவார்கள். நான் அந்த கூட்ட ஜனங்களை நேசிக்கிறேன்.
He'd say, "Come in, Elder, rest your hat." "Rest yourself, rest your hat." "Come in, Elder, rest your hat."
அப்பொழுது அங்கே பின்னால் அந்த வயோதிக சகோதரன் ஸ்மித் அமர்ந்திருப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஒரு விதமான அமைதியான சுவாபம் கொண்ட நபராயிருந்தார். அப்பொழுது அவர், "மூப்பரே, உள்ளே வாருங்கள். உங்களுடைய தொப்பியை கழற்றி வையுங்கள்" என்று கூறுவார். "நீங்கள் இளைப்பாருங்கள் என்றல்ல, உங்களுடைய தொப்பியை இளைப்பார பண்ணுங்கள்" என்றே கூறுவார். பாருங்கள், "மூப்பரே, உள்ளே வாருங்கள். உங்களுடைய தொப்பியை இளைப்பார பண்ணுங்கள்" என்பார். அவர் அங்கே எழும்பி நிற்பார். அவர் பேச துவங்கும் விதத்தை என்னால் கூற முடியும். நான் அதற்காகவே உள்ளே இருப்பேன். பாருங்கள்.
He'd say, "Well," as he says, "children, you know," as he said, I was sitting here just wondering, Lord, what you gonna give me to say."
அவர் சரி என்று கூறி, "பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, கர்த்தாவே, நான் கூறும்படியாக நீர் எனக்கு என்ன தரப்போகிறீர்?" என்று வியப்போடு அமர்ந்து
கொண்டிருந்தேன்.
அப்பொழுது அவர் தன்னுடைய தலையை தொடர்ந்து அசைத்துவிட்டு, அவர் தன்னுடைய தலையை என்னை பார்த்து அசைத்துவிட்டு, "நீ கூறும்படியாக நான் உனக்கு எதையுமே தரப்போவதில்லை" என்றே கூறிவிட்டார் என்பார். அதன் பின்னர் அவர், "கர்த்தாவே, மூப்பர் பிரன்னாம் அங்கே பின்னாக உள்ளே வருவதைக் கண்டேன். எனவே இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது" என்றார். "நல்லது, நான் அதற்காகத்தான் உள்ளே இருந்தேன்."
"Brother George Wright, how are you?" "Oh, good. Bless you, Brother Wright.
Brother Elijah's
back there. Brother Eric. Oh, is that right?"
சகோதரன் ஜார்ஜ் ரைட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சகோதரன் ரைட், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ரட்சகமாகவே. ஓ அப்படியா?
Brother Lodge Perry says back here. Where you at, Brother Lodge? I haven't seen him in a long while. Now we ought to have a real meeting here.
சகோதரன் எலேஜ் பெரி அங்கே பின்னால் இருக்கிறார் என்று அவர் கூறினார். சகோதரன் எலேஜ் பெரி அவர்களே, எங்கே இருக்கிறீர்கள்? நான் நீண்ட நாட்களாக அவரை காணவில்லை. நல்லது, என்னே சிறப்பு. இப்பொழுது நாம் இங்கு உண்மையாகவே ஒரு கூட்டம் நடத்த வேண்டும்.
எலேஜ் பெரி, ஜார்ஜ் ரைட், சம் ஆஃப் ஓல்ட் டைமர்ஸ் தட் யூஸ்ட் டு பீ ஹியர் வென் இட் ஆல்மோஸ்ட் ஹேட் டு ஹோல்ட் தி ஷட்டர்ஸ் ஆன் தி பிளேஸ் வித் தேர் ஹேண்ட்ஸ் தி விண்ட் ப்ளோயிங். குட் சீன் இஸ்.
எலேஜ் பெரி, ஜார்ஜ் ரைட், இன்னும் அவர்களில் சிலர், அதாவது காற்று வீசுகையில் பெரும்பாலும் ஜன்னல் கதவுகளை எங்களுடைய கரங்களினால் பிடித்துக் கொள்பவர்களாயிருந்த பழங்காலத்தவர்களும் கூட இங்கிருந்தனர். உங்களை காண்பது நல்லதாயுள்ளது. சகோதரி ரைட், தாயார் உங்களோடு இருக்கிறார்களா? சகோதரி ரைட் உள்ளே இருக்கிறார்களா? அவள் அங்கு பின்னால் இருக்கிறாள். சரி ஐயா, நல்லது. எவ்வளவு அருமையாய் உள்ளது. சகோதரி பியரி, நான் இப்பொழுது அவர்கள் அனைவரையுமே காண்கிறேன். நல்லது, அது உண்மையாகவே அருமையாக உள்ளது. உள்ளே வந்திருப்பது நன்றாய் உள்ளது. இந்த இடங்களில் அமர்ந்திருப்பது நன்றாகவே உள்ளது. ஒன்றாக கூடியிருப்பதும் நன்றாகவே உள்ளது.
And when I got over there, I had a restricted visa and wouldn't let me preach. Because together is too many together.
நான் திரும்பி வந்ததும் மிக கடினமாக திட்டமிட்டிருந்தேன். என் இருதயத்தில் பாரம் குடிகொண்டிருந்தது. நான் சற்று முன்னர் தான் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அங்கு சென்றபோது எனக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அனுமதி சீட்டே வழங்கப்பட்டபடியினால் என்னை பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அங்கு அநேகர் ஒன்றாக
கூடுகின்றனர்.
அவர்களோ எந்த நேரத்திலும் அங்கு ஒரு கிளர்ச்சி உண்டாகிவிடுமோ என்றே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே அங்கு மிகவும் அதிகமாக ஜனங்கள் ஒன்று கூடுகின்ற காரணத்தால் அவர்கள் என்னை பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை. நான் அங்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரே வழி என்னவென்றால், அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகாரம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தாபனம் எனக்கு அழைப்பு விடுத்தால் அப்பொழுது அரசாங்கமே பாதுகாப்பிற்காக தானாகவே முன்வந்து ராணுவத்தை அனுப்பும். பாருங்கள், அங்கு ஒரு கிளர்ச்சி எழும்பப் போகிறது. அது அங்கு எழும்ப உள்ளது, அவ்வளவுதான். அது சமீபத்தில் எழும்பும்.
Quarter of a million people together, and he said, "Then you see, I'd just be the very thing that communism is looking for an uprising."
பாருங்கள், அந்த அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு மனிதர், கடந்த முறை அவர் இங்கு வந்திருந்த போது அவருக்கு ஏறக்குறைய 2.5 லட்சம் பேர் கூடியிருந்தனர் என்றார். மேலும் அவர் கம்யூனிசம் அப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். நீங்கள் பாருங்கள்.
So I couldn't preach. Those people stand there waving their hands and crying. Remember my mother, remember my brothers, there and in behind a bar, you know, bars of wire, and it just made you feel real bad.
ஆகையால் என்னால் பிரசங்கிக்க முடியாமற் போயிற்று. ஆனால் அந்த ஜனங்களோ அங்கு நின்று கொண்டு தங்களுடைய கரங்களை அசைத்து, என்னுடைய தாயாரை நினைவு கூறுங்கள், என்னுடைய சகோதரன் மறித்து விட்டான், உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா என்று கதறினர். அவர்கள் ஒரு கம்பி வேலிக்கு பின்னால் இருந்தனர். உங்களுக்கு தெரியுமா, கம்பி வேலிகள், அது என்னை உண்மையாகவே மிகவும் மோசமாக உணர செய்துவிட்டது.
I come back home and I thought, well, my son Joseph back there had let down a little bit in his reading and he passed all right, but he had to take it over, he wasn't reading good enough.
அதன் பின்னர் நான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் அதை எண்ணி பார்த்தேன். என் மகன் ஜோசப் அங்கே பின்னால் இருக்கிறான். அவன் தன்னுடைய படிப்பில் சற்று பின்னேற்றம் அடைந்து காணப்படுகிறான். ஆயினும் அவன் தேர்ச்சி பெற்று விட்டான். இருந்த போதிலும் அவன் போதிய அளவிற்கு நன்றாக படிக்கவில்லை.
So I thought, well, we're going to stay home a little while, and I said, if we stay home, it's going to ruin the kids' vacation.
ஆகையால் நான் நாங்கள் சில காலம் வீட்டில் தரித்திருக்க வேண்டும் என்று எண்ணினேன். மேலும் நான் நாங்கள் வீட்டில் தரித்திருப்போமேயானால் அது பிள்ளைகளுடைய விடுமுறையை பாழாக்கிவிடப் போகிறது என்று கூறினேன்.
So we just postponed it and take him over to another part in August and come back here for a couple, 3 weeks.
எனவே நாங்கள் அதை தள்ளி போட்டு விட்டோம். அவன் அந்த பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்தில் எழுதினால் அப்பொழுது 2-3 வாரங்கள் இங்கு வரலாம் என்று எண்ணினோம்.
I said, I believe while we're back there, I'll just take and hold a meeting.
நான் அப்பொழுது நான் அங்கிருந்து திரும்பி வரும்போது இங்கு ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நினைத்தேன்.
We get that school auditorium up here and we'll have a meeting from the 28th on through to the 1st. A meeting at the school auditorium. I want to preach on the subject of the outpouring of them seven last vials.
அதற்காக இங்கு அந்த பள்ளி அரங்கத்தை எடுத்து நாம் 28ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரையிலும் பள்ளி அரங்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தலாம் என்று எண்ணினேன். மேலும் நான் கடைசியான 7 கலசங்கள் ஊற்றப்படுதலை பற்றிய பொருளின் பேரில் பிரசங்கிக்க விரும்பினேன் என்றேன்.
And so we called ahead and we had a little disappointment. They won't let us have these schools no more. Too many people crowds in. We can't have it nowhere.
ஆகையால் அதற்காகவே நாங்கள் முன்னதாகவே வந்தும் எங்களுக்கு ஒரு சிறு ஏமாற்றமே உண்டானது. அதிகமான ஜனங்கள் உள்ளே வருகின்றபடியால் அவர்கள் இந்த பள்ளிக்கூடங்களை இனிமேல் நமக்கு தரமாட்டார்களாம். எனவே நாம் அதை வேறெங்கும் நடத்த முடியாது. ஆகையால் அதன் பின்னர் நான் தீர்மானித்தேன், நான் இங்கிருக்கும் போதே அதற்கு பதிலாக நாம் எல்லா ஜனங்களையும் கூட்ட முடியாது. இப்பொழுது அது ஒருபோதும் விளம்பரம் செய்யப்படவே இல்லை.
So if we put all the people, try to put them in the tabernacle here, we couldn't do it, see? It just 5 days in here would be awful.
ஆகையால் நாம் எல்லா ஜனங்களையும் அழைத்து இங்கே கூடாரத்தில் அவர்களை கூட்டி சேர்க்க முயற்சித்தால் நம்மால் அதை செய்ய முடியாது. பாருங்கள், இங்கு வெறுமனே 5 நாட்களுக்கே பொறுக்க முடியாமல் இருக்கும்.
So sitting in there talking with Brother Neville and Brother Woods now, we have decided to do this. If we can't, instead of that, make us have 5 services. That'd be 28th, 29th, 30th, 31st, and 1st.
ஆகையால் நான் அங்கு சகோதரன் நெவில் அவர்களோடும் சகோதரன் வுட்ஸ் அவர்களுடனும் அமர்ந்து பேசினேன். எனினும் நாங்கள் இதை செய்ய தீர்மானித்துள்ளோம். அப்படி நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அப்பொழுது அதற்கு பதிலாக நாம் 5 ஆராதனைகளை நடத்தலாம். அது 28, 29, 30, 31, 1ஆம் தேதி அன்று நடைபெறுவதாயிருக்கும். நல்லது, நாம் அடுத்த ஞாயிறு துவங்கினால் நம்மால் 2 ஆராதனைகள் நடத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஞாயிறு காலையும் ஞாயிறு இரவும், அதாவது 18ஆம் தேதி அன்றே. அதன் பின்னர் 25ஆம் தேதி அன்று ஞாயிறு காலை மற்றும் ஞாயிறு இரவு ஆராதனையும் இருக்கும், அதாவது 4 ஆராதனைகள்.
Then on August the 1st have a Sunday morning, Sunday night. I give 6 services and then it won't make sense to jam to get the people in.
அதன் பின்னர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று ஞாயிறு காலையும் ஞாயிறு இரவும் ஆராதனைகள் உண்டு. எனவே ஆக அது 6 ஆராதனைகள் ஆகிவிடும். எனவே அப்பொழுதே அதிகமான ஜன நெருக்கடி உண்டாயிராது. எனவே நான் அதை எண்ணி பார்க்கிறேன், எல்லோரையும் ஒன்றாய் கூட்டி ஜன நெருக்கடியை உண்டாக்குவதை பார்க்கிலும் இது மேலானதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா?
Just that for them 2 services we can put up with that, but everybody kind of pulled together for 5 nights straight it would make it hard.
எனவே வெறுமன 2 ஆராதனைகளில் ஒருவிதமாக எல்லோரையும் ஒன்று கூட்டி சேர்த்து நம்மால் சமாளித்துக் கொள்ள முடியும். ஆனால் தொடர்ந்து 5 ஆராதனைகள் என்பது கடினமாயிருக்கும். நான் இங்கு உள்ள போதே தர்மகர்த்தாக்களுடனும் மூப்பர்களோடும் கலந்து ஆலோசிக்க விரும்புகிறேன்.
This is becoming everywhere. We're living in these last days where the gospel does not have the preeminences that it should have, don't have the rights that it should have. It's all sewed up in politics and things, and just like a union.
இது எல்லா இடங்களிலும் பரவிக் கொண்டிருக்கிறது. நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்திற்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதில்லை. அது பெற வேண்டிய உரிமைகளை பெற்றிருக்கவில்லை. அது ஒரு சங்கத்தை போல அரசியலிலும் மற்ற காரியங்களிலும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. முடிவிலே அது அந்த விதமாகத்தான் வரவேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் மிருகத்தின் முத்திர இணைப்பின் மூலமே வரவேண்டியதாய் உள்ளது என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அது ஒரு வாணிப விலக்கீடாகும். அந்த மிருகத்தின் முத்திரையை பெற்றுள்ளவர் தவிர வேற எந்த மனிதனும் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியாது. நான் இப்பொழுது மூப்பர்களினூடாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வழிநடத்தப்படுவதை உணர்கிறேன். பாருங்கள், நான் என் ஜீவித்திலேயே தேவனுக்காக என் இருதயத்தில் இப்பொழுது கொண்டுள்ள பசியை பார்க்கிலும் எப்பொழுதும் கொண்டிருந்ததே இல்லை.
And my stuff, like the Lord gave me a vision to, and I believe the time is just now at hand. And I want to see while I'm here, while we can't get the tent.
கர்த்தர் எனக்கு அளித்த ஒரு தரிசனத்தின்படி நான் ஒரு கூடாரத்தை வாங்க விரும்புகிறேன். அந்த நேரம் இப்பொழுது சமீபித்து விட்டது என்று நான் நம்புகிறேன். நான் இங்கிருக்கும் போதே அதை காண விரும்பி நாம் ஏன் அந்த கூடாரத்தை வாங்கக்கூடாதா என்று நினைக்கிறேன்.
And then when we go, like come here to Jeffersonville, still having just a day or two or three or four days, we can go out here and put up this tent and have two or three weeks, you see, just nobody say nothing about it.
அதன் பின்னர் நாங்கள் இங்கு ஜெஃபர்சன்வில்லுக்கு வரும்போது ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு நாம் கூட்டமைப்பதற்கு பதிலாக நாம் வெளியே சென்று இந்த கூடாரத்தை அமைத்து இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் கூட்டம் நடத்தலாம். அப்பொழுது எவருமே அதை குறித்து ஒன்றுமே கூற முடியாது. நாம் ஒன்று பந்து விளையாட்டு மைதான பூங்காவை எடுத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் அவர்கள் அதை நமக்கு தர மறுத்தால் இங்கு ஒரு பண்ணையாளர் இருக்கிறார், அவர் நமக்கு அப்பண்ணையை தருவார். நாம் அந்த பண்ணையை வாடகைக்கு எடுத்து அதில் கூடாரத்தை அமைக்கலாம். நாம் அங்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய சௌகரியங்களுக்காக வெளிப்புற அறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அதை எளிதாக செய்துவிட முடியும்.
And then we start having our services like that because that's according to a vision from the Lord. It's to be done that way.
ஆகையால் நாம் நம்முடைய ஆராதனைகளை நடத்தலாம். ஏனென்றால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு தரிசனத்தின்படியாய் இருக்கிறது. அது அந்த விதமாகவே செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது.
And coming in yesterday and finding, you know, this, that, and going up the street, and a good friend of mine going along there.
நேற்றைய தினம் உள்ளே வந்தபோது இதையும் அதையும் நீங்கள் கண்டறிந்திருப்பீர்கள். நான் வீதியில் சென்று கொண்டிருந்த போது என்னுடைய நல்ல நண்பர் ஒருவர் அங்கு நடந்து சென்று கொண்டே ஹலோ பில்லி என்று கூப்பிட்டார்.
Snow white hair, that much tummy, and the boy's my age. We run around, got a handsome young fella. When I was a kid, it made me feel funny.
நான் அவரை நோக்கி பார்த்தபோது அவர் பரியை போல் வெண்மையான தலைமுடியை உடையவராயிருந்தார். அவருக்கு இவ்வளவு பெரிய வயிறு இருந்தது. அந்த பையனுக்கு எனது வயதுதான் இருக்கும். நான் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது நாங்கள் ஒன்று சேர்ந்து ஓடி ஆடினோம். அவன் ஒரு அழகான வாலிபனாய் இருந்தான். ஆனால் அவனுடைய தற்பொழுதைய நிலை என்னை வினோதமாக உணர செய்துவிட்டது.
My little son Joseph said, "Why you sad, Daddy?" Oh, I said, "I can't explain it to you, Joseph. See, I can't tell you."
என்னுடைய சிறு பையன் யோசேப்போ, அப்பா நீர் ஏன் விசனமாக இருக்கிறீர் என்று கேட்டான். அதற்கு நான், ஓ, என்னால் அதை உனக்கு விளக்கிக் கூற முடியாது. பார், என்னால் முடியாது. என்னால் அதை உனக்கு சொல்ல முடியாது
என்றேன்.
அங்கே பின்னால் அமர்ந்துள்ள இளைஞ் பெரியை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் நேற்றுதான் கருப்பு தலைமுடி கொண்ட தம்பதிகளாய் இருந்தது போன்று தென்படுகிறது. அவர்கள் எனக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தனர். நாங்கள் வாஹா என்ற பழைய படகை வைத்திருந்த போது நாங்கள் ஆற்றுக்கு சென்று இரவிலே மீன் பிடிப்போம். இப்பொழுது அவர்கள் இருவரையுமே வெண்மையான தலைமுடியுடன் காணும்போது அது ஒரு காரியத்தை கூறுகிறது. அதாவது உங்களுக்கு இன்னும் அதிக சமயம் இல்லை என்று அறிவிக்கும் ஒரு சிறு ரீங்காரமாயிருக்கிறது. புரிகின்றதா? ஆகையால் என் ஜீவியத்தின் ஒவ்வொரு நாளும் அவருக்காகவே செலவிடப்பட்டு எண்ணப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு மீதியாக விடப்பட்டுள்ளதை, எனக்கு மீதியாக விடப்பட்டுள்ள நேரத்தை நான் எங்காவது ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி செலவிடவே விரும்புகிறேன். அது ஒரு தெருவின் மூலையாயிருந்தாலும் அங்கு நின்று தேவனுடைய மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் சாட்சி பகர விரும்புகிறேன். நான் அந்த நோக்கத்திற்காகவே இங்கே
இருக்கிறேன்.
இந்தியானாவில் உள்ள கிரீன்ஸ்மில் என்னும் இடத்தில் எனக்கு ஒரு சிறிய ரகசிய இடம் உண்டு. அது ஒரு பட்டினம் அல்ல, அது ஒரு வனாந்தரமாயிருக்கிறது. சில ஜனங்கள் அந்த இடத்தை வாங்கிவிட்டனர், எனவே அவர்கள் உங்களை அங்கு காலடி எடுத்து வைக்க விட மாட்டார்கள். ஆனால் எனக்கு ஒரு குகை உண்டு, நான் அதற்குள் சென்று விட்டால் எவருமே என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் இரவு நேரத்தில் அங்கு செல்கிறேன். நான் உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் எவருமே அறியார். அந்த குகை எங்கு உள்ளது என்றே அவர்களுக்கு தெரியாது. அது எங்கே இருந்தாலும் அவர்களால் அதனுள் செல்ல முடியாது. நானோ அங்கு சென்று கர்த்தரிடம் சற்று நேரம் பேச விரும்புகிறேன். அது அவசியம் என்று நான் உணர்கிறேன்.
Wife, she wants to come. We want to come back and visit around Rebecca and Sarah and them with their friends, and we're back here now for next 3 weeks. And if the Lord willing.
என் மனைவி அவள் அங்கு வர விரும்புகிறாள். சாராளும் ரெபேக்காளும் தங்களுடைய நண்பர்களோடு அங்கு வர விரும்புகின்றனர். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த 3 வாரங்கள் நாங்கள் இங்கு இருப்போம்.
I think instead of trying to jam the people all together for them meetings here in the tabernacle, of course this belongs to
ஜனங்கள் எல்லோரையும் இங்கே கூடாரத்தில் ஒன்று கூட்டி கூட்டங்களில் நெருக்கடியை உண்டாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக உண்மையாகவே இந்த கூடாரம் நமக்கு சொந்தமானதாயிருக்கிறது. இது கர்த்தருக்கு சொந்தமானதாயிருக்கிறது. அவரே நமக்கு இதை அளித்துள்ளார். இதில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஞாயிறு காலை ஆராதனையும் ஒரு ஞாயிறு இரவு ஆராதனையும் நடத்த விரும்புகிறேன். அது ஜனங்கள் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி செல்ல ஏதுவாயிருக்கும். பின்னர் அவர்கள் அடுத்த வாரம் வரும் வரையில் காத்திருக்கலாம். அந்த கடைசி கலசங்கள் ஊற்றப்படுவதை குறித்த காரியத்தை என்னால் முறைப்படி எடுத்து பேசும்படியான கூட்டம் நடத்த இயலும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் அவைகளில் மிகப்பெரிய செய்தி அடங்கியுள்ளது. ஆனால் என்னால் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கவும் அதை போன்ற காரியங்களை செய்யவும் முடியும். என்னிடத்தில் செய்திகளும் கூட உண்டு. சபைக்காக கர்த்தர் அவைகளை எனக்கு அளிப்பார். இந்த வாரம் முழுவதும் நான் எங்காகிலும் வனாந்தரத்தில் இருந்து ஆராய்ந்து பயின்று விட்டு ஞாயிறு காலை என்று திரும்பி வந்து இதை போன்று ஞாயிறு காலை ஆராதனையையும் ஒரு ஞாயிறு இரவு ஆராதனையும்
நடத்துவேன்.
நம்முடைய மிக கனிவார்ந்த கருணை கொண்ட போதகர் சகோதரன் நெவில் அவர்களிடம் அது அவருக்கு திருப்தி அளிக்குமா என்று நான் அவரிடம் கேட்டேன். அது அவரிடமிருந்து எல்லா ஆராதனைகளையுமே எடுத்துக் கொள்வதாயிருக்கிறது. ஆனால் அவரோ அவை எல்லாவற்றையுமே ஒப்படைக்க மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராயிருக்கிறார். சகோதரன் கேப்ஸ் அவர்களுக்கும் கூட காய்ச்சல் உள்ளதென்று நான் யூகிக்கிறேன். அவர் இங்கிருந்து சென்று விட்டார் என்று நான் அறிந்து கொண்டேன். சகோதரன் யூம்ஸ் அவர்களும் கூட. ஆனால் கர்த்தரோ அந்த ஸ்தானத்தை இங்கு வகிக்க சகோதரன் மேன் அவர்களை வைத்திருந்தார். கர்த்தர் செய்யும் காரியங்கள் எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது அல்லவா? நீங்கள் அதை அறிவீர்களே. அவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக அந்த நேரத்தில் செய்துள்ளார்.
He came to Tucson, I think it bluffed him right quick at about 110 degrees.
நான் வந்தபோது யாரோ ஒருவர் பிரசங்கிப்பதை கேட்டேன். அப்பொழுது நான் அது அவரல்ல என்று நான் நினைக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டேன். சகோதரன் கேப்ஸ் அவர் டூசானுக்கு வந்தார். அங்கு சுமார் 110 பாகை வெப்பமாக இருந்தபடியால் அது அவருக்கு ஏமாற்றமாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன்.
He didn't want nothing to do with that. So away he went, him and Brother Humes, and went up to Phoenix.
அவர் அதனோடு எவ்வித காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை. எனவே அவரும் சகோதரன் ஹியூம்ஸ் அவர்களும் அங்கிருந்து புறப்பட்டு ஃபீனிக்ஸுக்கு சென்று விட்டனர்.
Of course, it's 115 to 1618 up there. That was still worse, so I think he took off to Texas after that. He is trying to find a place.
அங்கு தொடர்ந்து 115 முதல் 16-18 வரை வெப்பம் இருந்தது. அது இன்னமும் கடுமையாகவே இருந்தது. எனவே அவர் அதன் பிறகு அங்கிருந்து டெக்சாஸுக்கு சென்று விட்டார் என்றே நான் நினைக்கிறேன். மேலும் அவர் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் வருடத்தின் இந்த நேரத்தில் அரிசோனாவை விரும்பவே மாட்டீர்கள். அது 140 பாகை இருந்தது. அது சென்ற வெள்ளியன்று பார்க்கர் என்னும் இடத்தில் அது 140 பாகை வெப்பம் உண்டாயிருந்தது. இங்கே சபையில் உள்ள சகோதரன் கேரிங் அவர்கள் அங்குதான் வசிக்கிறார். நீங்கள் உண்மையாகவே ஒரு முட்டையை உடைத்தால் அது தரையில் விழுவதற்கு முன்பே பொரிந்துவிடும். நீங்கள் துப்பினால் அந்த எச்சிலின் ஈரம் உடனே காய்ந்துவிடும். அங்கு ஈரப்பதமே கிடையாது. அது வருடத்தின் இந்த சமயத்தில் ஒரு பொறிக்கும் அடுப்பாகத்தான் உண்மையில் உள்ளது.
But from about November, December, January, wonderful. But when it comes about March, April, you better get away. You don't want to suffocate.
ஆனால் ஏறக்குறைய நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் ஜனவரி வரையில் அற்புதமாக இருக்கும். ஆனால் ஏறக்குறைய மார்ச் ஏப்ரல் மாதம் வருகிற போது உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அங்கிருந்து வெளியே சென்று விடுவது நல்லது.
Brother Capstan had to come just at that time, which I think running out. So maybe the Lord did that for a purpose.
ஆகையால் சகோதரன் கேப்ஸ் அவர்களும் மற்றவர்களும் அந்த நேரத்தில் அங்கு வர நேர்ந்தது. அந்த சூழ்நிலையே அவர்களை அங்கிருந்து ஓட செய்தது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் கர்த்தர் நோக்கத்திற்காகவே அதை செய்திருக்கலாம்.
I'm believing this, that God orders the footsteps of the righteous. Sometimes it seems hard.
நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சில சமயங்களில் அது மிகவும் கடுமையாக தென்படுகிறது.
The other day on this trip to Africa, I was so sure that I was moving in the will of God.
அந்த ஒரு நாள் நான் ஆப்பிரிக்காவிற்கு பயணத்தை மேற்கொண்டது போன்றே உள்ளது. நான் தேவனுடைய சித்தத்தில் சென்று கொண்டிருந்ததை நான் நிச்சயமாக நம்பியிருந்தேன்.
Because a year ago, I was down in the south holding a series of meetings, and I thought coming from that organization said, you can come on through the Christian business, man, but we'll have nothing to do with it.
ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு முன்னர் நான் தென்பாகத்தில் இருந்தபோது தொடர்ச்சியான கூட்டங்களை நடத்தினேன். அப்பொழுது அவர்களோ, நாங்கள் அந்த ஸ்தாபனத்திலிருந்து நீர் வந்தீர் என்று எண்ணினோம். மேலும் நீர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களின் மூலமாக வரலாம், ஆனால் நாங்கள் அதனோடு எவ்வித தொடர்பும் கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டனர்.
Well, I don't want to throw them man right in on, you know, make conflict. I want to make them feel good at one another.
நல்லது. ஆனாலும் நான் அவர்களுக்கு அதன் பேரில் எவ்வித பழியையும் போட்டு சச்சரவையும் உண்டாக்க விரும்பவில்லை. நான் அவர்கள் ஒருவருக்கொருவர் நல்லுணர்வை உண்டாக்கவே விரும்புகிறேன்.
So I just said, well, wrote him a letter, I said, remember, I've tried to get into Africa for years. Again, feeling that my ministry isn't finished in Africa.
ஆகையால் நான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்பொழுது நான் அநேக வருடங்களாக மீண்டும் ஆப்பிரிக்காவிற்கு வர முயன்று வருகிறேன் என்பதை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் ஆப்பிரிக்காவில் என்னுடைய ஊழியம் இன்னும் முடிவடையவில்லை என்று உணர்கிறேன் என்று கூறினேன்.
I have no, why would I have to go to Africa when I got 600-700 cities right here in the United States calling? See, just right here without leaving Canada and Mexico or any of those places. Why should I want to go there? But it's something in my heart that pulls me to Africa.
எனக்கு கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளை தவிர, அந்த இடங்களை தவிர, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மட்டும் 600-700 பட்டணங்களில் இருந்து அழைப்பு வந்திருக்கும் போது நான் ஏன் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டும்? நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? ஆனால் என் இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று என்னை ஆப்பிரிக்காவிற்கு இழுக்கிறது. அங்கே அந்த ஜனங்களை, அவர்களை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு, அதை நான் நேசிக்கிறேன். நான் அந்த கருப்பு நிற மக்களுக்காக மாத்திரமே அங்கு செல்ல
விரும்புகிறேன்.
அவர்களில் அநேகருக்குள்ளும் அந்த தலைவர்களிடத்திலும் ஏதோ ஒரு காரியம் உண்டு. நான் அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறதில்லை. நான் என்னுடைய கருப்பு நிற நண்பர்லண்டைக்கு செல்ல விரும்புகிறேன். அங்குதான் கர்த்தர் என்னை அழைத்தார். இப்பொழுது அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிற ஜனங்களுக்கோ மருத்துவர்களும் மற்ற காரியங்களும் உண்டு. ஆனால் அங்கு வாழ்கின்ற அந்த ஏழ்மையான சுதேசிகள் பயங்கரமான பாதிக்கப்பட்ட நிலைமையிலேயே வாழ்கின்றனர். அவர்கள்தான் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது போல் நான் உணர்கிறேன். அவர்கள்தான் அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு.
When you get to a spot you're so smart that you know everything, then God can't do nothing with you. But if you get to a place that you're willing to listen and learn, then God's time can move in and talk to you. Amen.
நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய மிக சாமர்த்தியமான அறிவாற்றலுடையவர் என்னும் நிலையை நீங்கள் அடையும் போது தேவன் உங்களோடு எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் செவி கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் மனதுள்ளவர்களாகும் ஸ்தானத்தை அடையும் போதோ அப்பொழுது அது தேவனுடைய நேரமாயிருக்கிறது. எனவே அவர் உள்ளே வந்து உங்களுடன் பேசுகிறார்.
Condemn you. Their blood be upon you, not only me. Because I've tried for about 10 years to get back.
எனவே நான் அவர்களுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதி அவர்களிடம் கூறினேன். அதில் நான், நினைவிருக்கட்டும், நியாயத்தீர்ப்பின் நாளிலே எரிந்து கொண்டிருக்கும் புகையிலிருந்து எலும்பு கரங்கள் வெளியே வந்து அவர்களை ஆக்கிரமிக்கப்படுத்தட்டும். அவர்களுடைய இரத்தப்பழியோ உங்கள் மீது இருப்பதாக, என் மீது அல்ல. ஏனென்றால் நான் 10 வருட காலமாக திரும்பி வர முயற்சிக்கிறேன் என்றேன்.
Then when I mailed the letter, come back, something said to me, see Sidney Jackson, take a hunting trip. At the same time, the Lord spoke to Sidney Jackson, said, Yellow Mane Lion, Brother Branham, camping, Durban, big meeting.
அதன் பின்னர் நான் கடிதத்தை தபாலில் அனுப்பிவிட்டு திரும்பிய போது ஏதோ ஒன்று என்னிடத்தில் சிட்னி ஜாக்சனை பார் என்றும் ஒரு வேட்டை பயணத்தை மேற்கொள் என்றும் கூறினது. அதே நேரத்தில் கர்த்தர் சிட்னி ஜாக்சன் அவர்களிடம் பேசி மஞ்சள் நிற பிடரி கொண்ட சிங்கம் என்றும் கூறி சகோதரன் பிரண்ணாம் முகாமிடுகிறார், டர்பன் என்னும் இடத்தில் பெரிய கூட்டம் நடைபெறும் என்றும் கூறினாராம். அவர் இங்கு வந்திருந்தார். அவர் உங்களோடு இங்கு பேசினார்.
We baptized, he was firmly against this baptism in the name of Jesus Christ, and his wife was worse than he was. She would just walk away.
நாங்கள் வழியிலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் இந்த ஞானஸ்தானத்திற்கு மிகவும் விரோதமாக இருந்தார். அவரை பார்க்கிலும் அவருடைய மனைவி மிகவும் விரோதமாக இருந்தார். அவள் அங்கிருந்து நடந்தே சென்று
விட்டாள்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நான் அவர்களை போன்ற பக்தியுள்ள ஜனங்களை கண்டதே இல்லை. அவர்கள் ஏறக்குறைய அங்குள்ள 150 ஊழியக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளனர். அவர்கள் அந்த தேசத்தில் அனல் கொண்டு பிரகாசித்துக்
கொண்டிருக்கின்றனர்.
செய்தியானது ஆப்பிரிக்கா முழுவதிலும் துரிதமாக பரவிக்கொண்டிருக்கிறது. விமானிகளும் மகத்தான மனிதர்களும் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுகின்றனர்.
And when I started to go over, I'm telling you, I never had so much trouble in all my life for trying to get there. And then at the very last minute to go, here it was wrote across my visa, cannot anticipate in any kind of religious service, can only come hunting.
ஆகையால் நான் அங்கு புறப்பட்டு செல்ல துவங்கின போது என் வாழ்நாள் முழுவதிலுமே அப்படிப்பட்ட தொல்லை நேர்ந்ததே இல்லை. நான் அங்கு செல்ல முயற்சித்ததை குறித்து உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது அப்பொழுது அந்த கடைசி நிமிடத்தில், அங்கு செல்லவிருந்த கடைசி நிமிடத்தில் என்னுடைய அனுமதி சீட்டில் இவ்வாறு எழுதப்பட்டது. அதாவது எந்த விதமான மத சம்பந்தப்பட்ட கூட்டத்திலும் பங்கு பெறும் எதிர்பார்ப்பு இயலாது என்றும் வெறும் வேட்டைக்கு மாத்திரமே செல்ல முடியும் என்றும் எழுதப்பட்டது.
I can't vouch for what Brother Jackson said about Yellow Mane Lion and this, that, or the other. I can't vouch, but I do know God told me to see Sidney Jackson and go hunt. And I said, I'm going.
அப்பொழுது அதுவே விதிமுறையாயிருந்தது. ஆனால்தான் பிசாசு என்ன செய்கிறான் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. சகோதரன் ஜாக்சன் கூறின மஞ்சள் நிற பிடரி கொண்ட சிங்கம் இது, அது அல்லது மற்றது என்பதை குறித்து நான் பொறுப்பேற்க முடியாது. என்னால் அதற்கு உறுதி கூற முடியாது. ஆனால் சிட்னி ஜாக்சனை கண்டு வேட்டைக்கு போகின்ற தேவன் என்னிடம் கூறினார் என்பதை மட்டுமே நான் அறிவேன். அப்பொழுது நான் போகிறேன் என்று கூறினேன்.
Now think about October, the Lord willing, I go back, have a meeting, everything, full cooperation, everything else, see, in Africa. Now,
அது எனக்கு மகத்தான பயணங்களில் ஒன்றாக இருந்தது. அப்பொழுது நான் தொல்லை என்னவா இருந்தது என்பதை நான் கண்டறிந்தேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் கிட்டத்தட்ட அக்டோபரில் என்று நான் நினைக்கிறேன், நான் முழு ஒத்துழைப்போடும் மற்றும் எல்லா விதமான ஆதரவோடும் மீண்டும் ஆப்பிரிக்காவிற்கு திரும்பி சென்று ஒரு கூட்டம் நடத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
Up here writing this one's got this saying something got something saying this and there best thing you do is go find out yourself
naan adanudaiya moola kaaranathai kandu kondeen adu enge irundathu endrum adarku enna kaaranam endrum arindhu kondeen ingirundhu ezhudum bodhu indha oruvar idai koora vendum engirar verondrai kondu veredho ondrai koora vendum endrum indha ondru angirukka vendum engirar aanal seiya vendiya serandha kaaryam enna vendral neengale sendru kandarividhey aagum
and I know where the trouble was and what the reason of it was because of so many people gathering together the government wouldn't let me have it
tollai enge irundathu endradhayum adu enna kaaranathinal irundathu endradhayum naan arivēn adu aneega janangal ondru koodugindra kaaranathinal arasaangamaanadhu ennai adil pangeerka anumadhikka maruppadha irundathu
now if the christian businessman or any organization which will bring us in then the government automatically because this organization is represented with the government says militia protection
இப்பொழுது கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோ அல்லது வேறெந்த ஸ்தாபனமோ நம்மை உள்ளே அழைத்து வருமானால் அப்பொழுது அரசாங்கமானது தானாகவே அதாவது அது அரசாங்கத்தோடு அங்கீகாரம் பெற்றுக் கொண்டுள்ள காரணத்தால் அரசாங்கமே பாதுகாப்பிற்காக ராணுவத்தை அனுப்புகிறது.
If there be 25 men out of one denomination, 25 out of another, still they won't receive that. It's got to be the head of this organization.
அது ஒரு ஸ்தாபனத்திலிருந்து 25 பேர் மற்றொரு 25 பேர் என்றிருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது இந்த ஸ்தாபனத்தின் தலைமையாக இருக்க வேண்டும்.
The Christian businessman is a non sectarian organization representing all the churches.
கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோ எல்லா சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு சபை பாகுபாடற்ற அமைப்பாக இருக்கிறது.
Dr. Simon, their head over there, a very fine man. I got to meet him and talk with him. And they're taking the meetings and all the rest of the churches is coming in together, see? And I believe we'll have one of the greatest meetings that's been had in Africa.
பண்டிதர் சைமன் அவர்களங்கு அவருடைய தலைவராக இருக்கிறார். ஒரு மிக முக்கியமான மனிதர். நான் அவரை சந்தித்து அவரிடத்தில் பேச வேண்டும். அவர்கள் இந்த கூட்டங்களை நடத்தப் போகிறார்கள். மற்ற எல்லா சபைகளுமே அங்கு ஒன்று கூடுகின்றன. பார்த்தீர்களா, ஆப்பிரிக்காவில் நடைபெற்று வந்த கூட்டங்களிலேயே இது ஒரு மகத்தான கூட்டமாக நமக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
But my point was this. When you know that you're trying to do what's right, the first thing is if you feel led to do anything, then check it with the word and see if it's right with the word. And then let nothing stop you.
ஆனால் என்னுடைய குறிக்கோள் இதுவா இருந்தது. அதாவது சரியானதை செய்ய நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதேயாகும். முதலாவது காரியம், நீங்கள் எந்த காரியத்தையாவது செய்ய வழிநடத்தப்படுவதை உணர்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அதை வார்த்தையுடன் சரிபார்த்து அது வார்த்தையோடு சரியா இருக்கிறதா என்று பார்ப்பீர்களேயானால் அப்பொழுது ஒன்றுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. பிசாசு பாதையில் எவ்வளவு தடைகளை போட்டாலும் நான் கவலைப்படாமல் அப்படியே அவைகளை தாண்டி செல்கிறேன்.
I told my wife and I told Brother Woods when I got here and some friends that I met yesterday.
நான் என்னுடைய மனைவியிடத்தில் கூறினேன், நான் சகோதரன் உட் அவர்களிடமும் கூறினேன். நான் இங்கு வந்தபோது நேற்றைய தினம் நான் சில நண்பர்களை சந்தித்தேன்.
I have had about 5 years here that I hardly know what to do. It's been a nervous.
நான் இங்கிருந்த சுமார் 5 ஆண்டு காலமாகவே எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே புரியவில்லை. அது பதற்ற நிலையா இருந்து வந்தது.
See, the revival itself amongst the churches died. Everyone knows that. You feel it in this tabernacle. You feel it everywhere.
சபைகளில் தானே எழுப்புதல் மரித்து போய்விட்டதை பாருங்கள். எவருமே அதை அறிவர். நீங்கள் அதை இந்த கூடாரத்தில் உணர்கின்றீர்கள். நீங்கள் அதை எங்கும் உணர்கிறீர்கள்.
There is a thump. Dead feeling. There's just something isn't right. It's because the revival enthusiasm has gone away from the people.
ஒரு மரத்து போன கட்டை விரலை போன்று மரித்து போன உணர்வு உண்டு. சரியில்லாத ஏதோ ஒரு காரியம் உண்டு. அது எழுப்புதல் உற்சாகம் ஜனங்களிடத்திலிருந்து போய்விட்ட காரணத்தினாலேயாகும்.
Going to the churches, you'll see them sitting there and a pastor stumbling around for a message and something or other.
சபைக்குள் சென்றால் அங்கே அவர்கள் அமர்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். போதகரோ ஒரு செய்திக்காகவும் மற்ற ஏதோ ஒரு காரியத்திற்காகவும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், அவர்கள் நடத்தவிருக்கிற ஒரு விதமான விருந்தை குறித்து அல்லது வேறேதோ காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அது எங்கும் மரித்த நிலை நிலவுவதை போன்றே தென்படுகிறது. பில்லி கிரகாம் அதை கவனிக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ், திருவாளர் ஹாலன் அவர்களுக்கு சில தொல்லைகள் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களோ $5 கோடி பெருமானமுள்ள கட்டிடத்தை அங்கு பெற்றிருக்கிறார். அவர் ஒரு பள்ளியையும் வைத்துள்ளார். எவருமே இப்பொழுது சுவிசேஷ ஊழிய களத்தில் இல்லை. நான் ஒரு தரிசனத்தின் மூலமாகவே கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை காண இங்கிருந்து புறப்பட்டு அப்பால் உள்ள டூசானுக்கு சென்றேன். அவர் என்ன செய்வார் என்று இங்கு உங்களிடத்தில் கூறினது போலவே அவர் என்னை அங்கு சந்தித்தார். 7 தூதர்களின் கூட்டம் தோன்றி 7 முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும் என்றும், எனவே நான் திரும்பி போக வேண்டும் என்றும் அவர் கூறினார். அது சரியாக அப்படியே சம்பவித்தது. ஒரு நாள் சகோதரன் உட் அவர்களுடன், அதாவது அவர் அங்கிருந்து வெளியே வந்தபோது, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று ஒரு கல்லை தூக்கி எறிந்த போது அது கீழே வர, அப்பொழுது அவரோ இன்னும் ஒரு நாளைக்குள்ளே நீ என்றார். அவர் கூறின சில வார்த்தைகள் எனக்கு மறந்துவிட்டது. மேலும் அவர், நீ தேவனுடைய மகிமையை காணப்போகின்றாய் என்றார். அடுத்த நாள் ஒரு சுழற்காற்று ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்தது. என்ன சம்பவித்தது என்பதை நாம் அறிவோம். அது மேலே சென்றபோது அது என்னவா இருந்தது என்று அவர்கள் கேட்டனர். அப்பொழுது நான், 3 பெரிய வெடி சத்தத்தில் அது 3 வார்த்தைகளை பேசினது என்றேன்.
The man only heard the blasting. I understood what it said. And said judgment striking west coast.
மனுஷர்களோ அந்த வெடி சத்தத்தை மாத்திரமே கேட்டனர். அது என்ன கூறினது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது நியாய தீர்ப்பு மேற்கு கரையை தாக்கும் என்றது.
2 days after that, Alaska like the sun. Been thundering around, earthquakes, everything, just look at them, every day earthquakes is shaking everywhere.
அதற்கு 2 நாட்களுக்கு பின்னர் அலாஸ்கா மூழ்க வேண்டியது போல ஆயிற்று. அது சுற்றிலும் இடி முடக்கங்களுமாய் பூமி அதிர்ச்சிகளுமாய் இருந்தது. அப்படியே அவைகளை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களை பூமி அதிர்ச்சிகள் குலுக்கிக்
கொண்டிருக்கின்றன.
என்னுடைய கடைசி கூட்டம், நான் நிகழ்த்தின கடைசி கூட்டம், அதிலிருந்து இதுவே உண்மையாகவே நான் பிரசங்கிக்கும் என்னுடைய முதல் செய்தியாயிருக்கும்.
I was speaking on a man choosing himself a wife. You probably got the tape of it. I said it reflects his character and his ambitions.
நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பில்ட்மோர் அரங்கத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு மனிதன் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வதன் பேரில் பேசிக் கொண்டிருந்தேன். அநேகமாக நீங்கள் அதை குறித்த அந்த ஒலிநடாவை வைத்திருப்பீர்கள். அதில் நான், அது அவனுடைய குணாதிசயங்களையும் அவனுடைய நோக்கங்களையும் பிரதிபலிக்கிறது என்று
கூறினேன்.
அதாவது ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஒரு வாலிப பெண்ணை தன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கிறான். அவன் ஒரு நவநாகரிகம் கொண்ட ஒரு சாதாரண உலக பிரகாரமானவளை தெரிந்து கொள்ளும் போது அவன் யார் என்பதையே அது காண்பிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
If he marries a beauty queen or a sex queen, whatever it is, it shows is what's really in the man.
அவன் ஒரு அழகு ராணியை அல்லது பாலியல் கவர்ச்சியை தூண்டும் ராணியை திருமணம் செய்து கொள்வானேயானால், அல்லது அது என்னவாயிருந்தாலும் சரி, அது உண்மையிலேயே அவன் தனக்குள்ளாக எண்ணத்தை கொண்டிருக்கிறான் என்பதையே அது காண்பிக்கிறது.
But a Christian, he looks for character in a woman. Because he's planning a future home with that woman. He gets a homemaker.
ஆனால் ஒரு கிறிஸ்தவனோ அவன் ஒரு ஸ்திரீக்குள்ளாக இருக்கிற குணாதிசயங்களை நோக்கி பார்க்கிறான். ஏனென்றால் அவன் அந்த ஸ்திரீயோடு ஒரு வருங்கால வீட்டை அமைக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே அவன் திட்டமிட்டு பின்னர் அவன் ஒரு வீட்டை காப்பவளையே மனம்
புரிகிறான்.
நான் அப்படியானால் கிறிஸ்து இங்கே தம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய வருங்கால வீடு எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறாரே, அப்படியானால் அவர் எந்த விதமான ஒரு மனைவியை தெரிந்து கொள்வார், ஒரு ஸ்தாபன வேசியை தெரிந்து கொள்வாரா? ஒருபோதும் தெரிந்து கொள்ள மாட்டாரே.
He'll choose a woman that's characterized by his word. That'll be the bride.
அவர் தம்முடைய வார்த்தையினால் நற்பண்புகளை கொண்டுள்ள ஒரு ஸ்திரீயையே தெரிந்து கொள்வார், அவளே அந்த மனவாட்டியா இருப்பாள் என்றேன்.
And while in there, something struck me. I didn't know it until about 30 minutes. There's a prophecy went out.
நான் அங்கிருந்த போது ஏதோ ஒன்று என்னை தாக்கியது. அப்பொழுது சுமார் 30 நிமிடங்களாக எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. என்னுடைய நினைவிற்கு வருகிற முதலாவது காரியம், சகோதரன் மோஸ்லி அவர்களும் பில்லியும் அங்கிருந்தனர். அப்பொழுது நான் அங்கு வீதியில் நடந்து
கொண்டிருந்தேன்.
அந்த தீர்க்க தரிசனமோ, தூதர்களின் பெயரால் உன்னை அழைத்துக் கொள்ளும் கப்பர் ரகுமே, அது லாஸ் ஏஞ்சலிஸ், தூதர்களின் பட்டணம். பாருங்கள், தூதர்கள் வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று உரைக்கப்பட்டது. அது எனக்கு முற்றிலும் சுயநலம் பெற்றதாக இருந்தது. புரிகின்றதா?
And how I just got you exalting Christ, exalting him, and telling the church, I said, you women, no matter how I try to come to you and preach against these things.
நான் எப்படியாய் போதனையினூடாக கிறிஸ்துவை அவரை உயர்த்தி சபைக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் ஸ்திரீகளாகிய நீங்கள், நான் எப்படியாய் உங்களிடம் வர முயற்சித்து இந்த காரியங்களுக்கு எதிராக பிரசங்கித்தாலும் பொருட்படுத்தாமல்,
you man, you preachers, you constantly come all the time, do it just the same. You walk over and hit the word of God wasn't nothing.
புருஷர்களாகிய நீங்கள், பிரசங்கிமார்களாகிய நீங்கள், நீங்கள் அதை எல்லா நேரத்திலும் நிராகரித்து அதை அப்படியே மாறாமல் செய்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை ஒன்றுபற்றதா இருக்கிறது என்பதை போல மீறி நடந்து போகிறீர்கள்
என்றேன்.
அது நினைவிற்கு வந்தபோதோ நான் சென்று, அதாவது நான் எங்கோ அதை குறித்த ஒரு வேதவாக்கியம் உண்டே என்றேன். அதாவது அது இயேசுவானவர் கடற்கரை அருகே இருந்த கப்பர்நகுமை கடிந்து கொண்டதாகும் என்பதை சென்று கண்டறிந்து கொண்டேன்.
That night I looked at the scriptures, come home, got the history book, and Sodom and Gomorrah was once a thriving city, Gentile headquarters of the world.
அன்றிரவு நான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தேன். பின்னர் வீட்டிற்கு வந்து சரித்திர புத்தகங்களையும் வாசித்தேன். சோதோம் குமரா ஒரு காலத்தில் செழிப்புள்ள ஒரு பட்டணமாய் திகழ்ந்தது. அது உலகில் புறஜாதியாரின் தலைமை ஸ்தலமாக விளங்கினது. அந்த பட்டினம் ஒரு பூமி எதிர்ச்சியினால் உப்பு கடலுக்குள் மூழ்கினது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இயேசுவானவரோ அங்கு நின்று, கப்பர்நகுமே, உன்னில் செய்யப்பட்ட செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும், ஆனால் நீயோ இப்பொழுது பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட வேண்டும் என்று கூறினார்.
About 200 or 300 years after his prophecy, well, all them coastal towns, every one of them still standing, but Capernaum, and it lays in the bottom of the sea, an earthquake, sunken into the sea.
அவருடைய தீர்க்க தரிசனத்திற்கு பிறகு சுமார் 200 அல்லது 300 ஆண்டுகள் கழித்து மற்ற கடற்கரை பட்டணங்கள் எல்லாம் அவைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிலைத்திருந்த போதிலும் கப்பர்நகு மாத்திரம் கடலுக்கு அடியில் சென்று அங்கு கிடக்கிறது. ஒரு பூமி அதிர்ச்சியே அதை கடலுக்குள் மூழ்கடித்து விட்டது.
And then prophesied Los Angeles would be in the bottom of the sea.
அதன் பின்னர் லாஸ் ஏஞ்சலிஸ் கடலுக்கடியில் மூழ்கிவிடும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது.
Then I come home and went to Africa, and while I was in Africa they had an earthquake.
நான் வீட்டிற்கு திரும்பி சென்று பின்னர் ஆப்பிரிக்காவிற்கு சென்றேன். நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர்களுக்கு பூமி எதிர்ச்சி உண்டாயிருந்தது.
And scientists, you see, there was on a broadcast that some big fine homes tumbled in Los Angeles and motel and so forth.
நீங்கள் அதை பார்த்தீர்கள், அது ஒலிபரப்பப்பட்டது. அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் சில பெரிய அருமையான வீடுகள் இடிந்து விழுந்தன. ஒரு விடுதியும் அவ்வாறாகிவிட்டது.
And now there is a, since that earthquake, there is a 2 or 3 inch crack that come in the earth, starting in Alaska, goes around through the Aleutian Islands, comes out about 150 or 200 miles in the sea, comes back up at San Diego.
இப்பொழுது அங்கு அந்த பூமி அதிர்ச்சியிலிருந்து 2 அல்லது 3 அங்குல வெடிப்பு பூமியில் ஏற்பட்டு அது அலாஸ்கா துவங்கி அலூசியன் தீவுகளை சுற்றி வந்து சுமார் 150 அல்லது 200 மைல்கள் கடலுக்குள் ஏற்பட்டு மறுபடியும் சாண்டிகோவுக்கு வந்துள்ளது.
Takes in California or Los Angeles and comes out again just below the northern part of California, there a little place called San Jose, just below there.
அங்கிருந்து கலிபோர்னியா அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸை அடைந்து மறுபடியுமாக அங்கே கலிபோர்னியாவின் வடக்கு பாகத்தின் கீழ் சான் ஜோன்ஸ் என்னும் சிறிய இடத்திற்கு வந்துள்ளது.
And this scientist was speaking, being on an interview, was watching on television, and he said, beneath that is just a churning lava.
இந்த விஞ்ஞானியோ பேட்டி கேட்டுக்கொண்டிருந்த போது இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் அதை தொலைக்காட்சியில் கவனித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர், அதற்கு கீழே சுழலும் பாறை குழம்பு உள்ளது என்றார்.
And he said, that is a chunk will break loose.
மேலும் அவர் இதை கூறினார். அதாவது அவர், அது ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறபடியால் உடைந்துவிடும் என்று கூறினார். அது உடைந்துவிடும் என்றே கூறினார்.
And this scientist interviewing this chief scientist said to him, said, well, that could then all sink. He said, could, it's got to.
இந்த பேட்டியில் இந்த மனிதன், இந்த தலைமை விஞ்ஞானியை பேட்டி கண்டு கொண்டிருந்த விஞ்ஞானியோ அவரிடத்தில், அப்படியானால் அது முழுமையாக மூழ்கிவிடுமா என்று கேட்டார். அதற்கு அவரோ, மூழ்கிவிடுமாவா, அது மூழ்கத்தான் வேண்டும் என்று பதில் உரைத்தார். இவர், ஆனால் உண்மையிலேயே அது இப்பொழுதிலிருந்து அநேக அநேக ஆண்டுகள் கழித்து அநேகமாக நிகழும் என்றார். அதற்கு அவர், அது இன்னும் 5 நிமிடங்களில் நிகழக்கூடும் அல்லது அது இன்னும் 5 வருடங்களில் நடக்கக்கூடும் என்று கூறினார். அவர் 5 ஆண்டுகள் அவகாசம் அளித்தார். ஆனால் நான் அங்கு ஆவியின் ஏவுதலின் கீழ் நின்று கொண்டிருந்த போது அது மேற்கு கடற்கரைக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. அதன் பின்னர் அதை தொடர்ந்து லாஸ் ஏஞ்சலிஸ் மூழ்கும் தருணத்தில் உள்ளது. அவள் போய்விட்டாலே அது உண்மை, அது சம்பவிக்கும். எப்பொழுது எனக்கு தெரியாது. ஆனால் ஓ, என்ன சம்பவித்தது? இப்பொழுது நமக்கு 6 கண்டங்கள் மாத்திரமே உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு 7 இருந்தன, ஆனால் அந்த ஒன்று ஆப்பிரிக்காவிற்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் இடையே மூழ்கிவிட்டது. ஓ, அது சரித்திரபூர்வமாய் உள்ளது. நீங்கள் அதை குறித்து அறிவீர்களே.
Now, if that goes down, then I want you to watch when this was a sermon that I preached on when I believe Brother Lyons Perry might have been deacon here at the church at that time, for all I know.
இப்பொழுது அது மூழ்குமேயானால் அப்பொழுது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அறிந்த மட்டில் சகோதரன் எலேஜ் பெரி இங்கு சபையில் மூப்பராக இருந்த அந்த நேரத்தில் நான் பிரசங்கித்த செய்தி இதுதான் என்று நினைக்கிறேன்.
But it said the time will come. I didn't know it to Mrs. Simpson brought me the sermon the other day and it got wrote in a little book.
ஆனால் அது நேரம் வரும் என்று கூறப்பட்டிருந்தது. திருமதி சிம்சன் அந்த பிரசங்கத்தை அன்று நாள் என்னிடம் கொண்டு வரும் வரை நான் அதை அறிந்திருக்கவில்லை. நான் அதை ஒரு சிறு புத்தகத்தில் எழுதி வைத்துக்
கொண்டேன்.
சமுத்திரம் தானே பெருக்கெடுத்து வனாந்திரத்தை அடையும். அது 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறப்பட்டது.
Of course, the Salton Sea is about 200 feet below sea level. And if that big churning of earth swallowing in like that with hundreds of square miles, hundreds and hundreds of square miles, sinking into the earth, that'll throw a tidal wave from the Arizona. Sure it would.
உண்மையிலேயே சால்டன் சமுத்திரம் கடல் மட்டத்திற்கு 200 அடி கீழே உள்ளது. பூமி சுழல்வதை போன்ற அந்த பெரிய சுழல்தல் 100,000,000 சதுர மைல்கள், 1,000,000 சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட பாகத்தை விழுங்கி அது பூமிக்கடியில் செல்லும் போது அந்த ஒரு பேரலையே அரிசோனா வரைக்கும் செல்லும். நிச்சயமாக அவ்வாறே நிகழும். ஓ, நாம் முடிவு காலத்தில் மகிமையான வேளையில் கர்த்தராகிய இயேசு பிரசன்னமாகும் நேரத்தில் இருக்கிறோம். அவர் பலவிடங்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும், இடுக்கன் உண்டாகும் நேரமாயிருக்கும், தேசங்களுக்கிடையே தத்தளிப்பு உண்டாகும், மனுஷருடைய இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகும் என்றார். மேலும் அவர், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனென்றால் உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது என்றார். ஓ என்னே,
Nations are breaking, Israel's awakening, the signs that the prophets foretold, the Gentile days numbered with harlots encumbered, return, O dispersed, to your own. Be sure to do that.
நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழும்பிக் கொண்டிருக்கிறது. இவை தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த அடையாளங்கள். புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன, திகில் எங்கும் சூழ்ந்துள்ளது. ஓ சிதறப்பட்டோரே, உங்களுடைய சொந்தத்திற்கு திரும்புங்கள், அதை நிச்சயமாக செய்யுங்கள்.
That day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with God's Spirit, have your lamps trimmed and clear. Look up, your redemption is near. That's right.
அந்த மீட்பின் நாள் சமீபமாயிருக்கிறது. மனுஷருடைய இருதயங்கள் பயத்தால் சோர்ந்து போகின்றன. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்கள் தீபட்டிகளை சுத்தப்படுத்துங்கள். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. அது உண்மை.
False prophets are lying. God's truth they're denying that Jesus the Christ is our God.
கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவனாயிருக்கிறார்.
See the picture of the day? I turned that picture sideways there and the very picture of the 7 angels being lifted up. Turn it to the right hand side and there's the face of the Lord Jesus looking down to the earth again.
நீங்கள் அன்று நாள் அந்த புகைப்படத்தை பார்த்தீர்களே, அந்த புகைப்படத்தில் அங்கே அவர் எவ்வாறு பக்கவாட்டில் திரும்பி பார்த்தார், அந்த 7 தூதர்களும் மேலே எடுக்கப்பட்ட அதே புகைப்படத்தில் அதை வலப்பக்கமாக திரும்பி பார்த்தால் அங்கே அதில் கர்த்தராக இயேசுவின் முகம் மீண்டுமாக பூமியை நோக்கியவாறு கீழ் நோக்கி பார்ப்பதாய் உள்ளது.
Remember when I preached the 7 church ages, I couldn't understand why Jesus standing there with a white over his head, he's a young man.
நான் 7 சபை காலங்களை குறித்து பிரசங்கித்த போது ஏன் இயேசுவானவர் அங்கே வெண்மையான சிரசின் முடியை தன்னுடைய தலையில் கொண்டவராய் நின்று கொண்டிருந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். அவர் ஒரு வாலிப மனிதனாயிருந்தார். நான் அதை வேதாகமத்தில் திரும்ப எடுத்து பார்த்தபோது அதில் அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் கொண்டுவரப்பட்டார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல வெண்மையாயிருந்தது என்று கூறப்பட்டிருந்தது. இயேசுவானவர் தம்முடைய சிலுவையில் அரைதலி நேரத்தின் போது அவர் 33.5 வயதுடனாய் மாத்திரமே இருந்தார்.
நான்
சகோதரன் ஜாக்மூர் அவர்களை அழைத்தேன். அவர் ஒரு வேத பண்டிதர். அவர், ஓ சகோதரன் பிரணாமே, அது இயேசுவானவர் தம்முடைய மகிமையடைந்த நிலையில் இருத்தல் என்பதாகும் என்று கூறினார். மேலும் அவர், அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அவர் அந்நிலையை அடைந்தார் என்றும் கூறினார்.
That sounded all right for a theologian, but it didn't go good. It didn't hit something.
அது ஒரு வேத பண்டிதருக்கு சரியான வியாக்கியானமாய் தென்படலாம், ஆனால் அது சரியாக தென்படவில்லை. அது ஏதோ ஒரு காரியத்துடன் இணைந்து போகவில்லை.
I went up there to start my first church age. There the Holy Spirit revealed it. If you got it right on your church ages, I guess the books will be out pretty soon now, the full detail of it.
நான் அங்கு சென்று முதலாம் சபையின் காலத்தை குறித்து ஆராய துவங்கினேன். அப்பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய சபை காலங்களின் செய்தியில் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது வெகு சீக்கிரத்தில் அதனுடைய முழு விளக்கத்துடன் கூடிய புத்தகம் வெளியாகும் என்று நான்
யூகிக்கிறேன்.
நியாயாதிபதியாய் இருந்தார் என்பதை அது காண்பித்தது.
When you got supreme authority.
நீதிபதிகள் ஒரு விதமான வெள்ளை தலை அங்கிகளை அணிவது வழக்கம். ஒரு நீதிபதியாய் இருக்கிற காரணத்தால் அவ்விதமான தலைமுடியை கொண்ட அங்கியை அணிந்து கொள்வர். இங்கிலாந்தில் இன்னமும் அதை செய்கிறார்கள். நீங்கள் உச்சநிலை அதிகார வரம்பினை உடையவர்களாய் இருக்கும் போதே அவ்வாறு
செய்கின்றனர். He is the last of the authority. He's supreme authority. Even God said so himself. This is my beloved son. Hear ye him.
இந்த புகைப்படத்தை பக்கவாட்டில் திருப்பினால் அங்கே அவரையும் அவருடைய கருத்த தலைமுடியையும் அதை அவருடைய தாடியின் பக்கத்தில் நீங்கள் காண முடியும். அவர் அந்த வெள்ளைத்தலை அங்கே அணிந்துள்ளார். அவர் அதிகாரத்தின் அந்தமானவராயிருக்கிறார். அவர் உயரிய உச்சவரமுடைய அதிகாரமுடையவராயிருக்கிறார். தேவன் தாமே அவரை, இவர் என்னுடைய இயேசுகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார்.
There he is with them angels, a message which was the seven breaking of them seven seals that revealed serpent seed and all these things here.
அதோ அவர் அந்த தூதர்களுடனும் செய்தியுடனும் காணப்படுகிறார். அந்த உடைக்கப்பட்ட ஏழு முத்திரைகளே அந்த சர்பத்தின் வித்தையும் மற்ற இந்த இங்குள்ள எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறது.
It shows that it is his very covering. It's his supreme authority. He is supreme and his wings are covered.
அது அவருடைய முக்காடான தலையங்கியா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அது அவருடைய உச்சவரம்பு அதிகாரமாக இருக்கிறது. அவர் மேம்பட்ட அதிகாரமுடையவராக இருக்கிறார். அவர் தலையங்கியை தரித்திருக்கிறார் அல்லது மூடியிருக்கிறார்.
The Bible said that he changed his countenance or he changed himself. Immorphous. The word comes from the Greek word immorphous, which means a Greek actor that plays many parts. Today is one thing, the next act is something else.
அவர் தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொண்டார் அல்லது அவர் தம்மை மாற்றிக்கொண்டார். என்மார்பே, இந்த என்மார்பே என்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அதன் பொருள் என்னவெனில், ஒரு கிரேக்க நடிகன் அநேக கதாபாத்திரங்களில் நடிப்பதாகும். அதாவது இப்பொழுது அவர் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார். அதற்கு அடுத்த காட்சியில் அவர் வேறொரு கதாபாத்திரமாக இருக்கிறார்.
He was God the Father in one act, God the Son in another act, and God the Holy Ghost in his act.
Amen.
There he is, his word is still supreme. We're living in the last days.
Amen.
அவ்வாறே நாடகத்தின் ஒரு அங்கத்தில் அவர் தேவனாகிய பிதாவாக இருந்தார். மற்றொரு அங்கத்தில் அவர் தேவகுமாரனாயிருக்கிறார். அதன் பின்னர் இப்பொழுது காட்சியில் அவர் தேவனாகிய பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். புரிகின்றதா? அதோ அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்னமும் எல்லாவற்றிலும் மேலானதாகவே உள்ளது. நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று நாள் நான் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்தபோது நான் ஒரு விதமாக களைப்புற்றிருந்தேன். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அங்கு இரவு நேரம், நீங்கள் உறங்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் அந்த நிலையிலிருந்து நான் என்னை சரிபடுத்திக் கொண்ட உடனே நான் திரும்பி வந்தேன்.
We had a wonderful trip, hunting trip, one of the best I ever had in my life. Then Billy's got some pictures. Maybe you have a time and short somewhere and show you the trip.
எங்களுக்கு அது ஒரு அற்புதமான பயணமாக இருந்தது, வேட்டை பயணமாக இருந்தது. என் வாழ்க்கையில் இருந்த சிறந்த வேட்டை பயணங்களில் இது ஒன்றாக இருந்தது. அந்த நேரத்தில் பில்லி சில புகைப்படங்களை எடுத்திருந்தான். ஒரு கால் அவனுக்கு நேரம் இருந்தால் அவன் அதை எங்காவது காண்பிக்க கூடும். அந்த பயணத்தை உங்களுக்கு
காண்பிப்பான். நான்
ஒரு சொப்பனம் கண்டேன். நான் மறுபடியும் பொதுப்பணி நிர்வாகத்திற்கு திரும்பி சென்று பணியில் அமர்வதை குறித்தே எப்பொழுதும் சொப்பனம் கண்டு
கொண்டிருக்கிறேன். I thought I, instead of going out walking the lines or collecting the bills or something I was supposed to do, I just said, well, I'm my own boss. I just went swimming.
அப்பொழுது நான் ஒரு விதமான முறையில் அந்த பணியில் இருந்ததை சொப்பனத்தில் கண்டேன். அப்பொழுது அவர்களோ என்னை என்னுடைய சொந்த வழியிலேயே விட்டுவிட்டார்கள். எனவே நான் வழக்கமாக மின்சாரம் உள்ள வீடுகளுக்கு நடந்து சென்று மின் கட்டணத்தை வசூலிப்பதற்கு பதிலாக, அல்லது நான் செய்ய வேண்டியதா இருந்த ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு பதிலாக, நான் எனக்கு நான் தானே முதலாளி என்று கூறினேன். அதன் பின்னர் நான் நீச்சல் அடிக்க சென்று
விட்டேன். The company, this is daytime. The company's paying me for this time. Oh, that's strange.
அதன் பின்னர் நான் அங்கு சென்று என்னுடைய ஆடைகளை கலந்துவிட்டு நீச்சல் ஆடைகளை அணிந்து கொண்டேன். அப்பொழுது நான் மட்டும் தனியாயிருந்தேன். பின்னர் நான், இது சரியல்லவே, இது அலுவலக வேலை நேரமாயிற்றே, நிர்வாகமோ இந்த நேர பணிபுரிதலுக்கு ஊதியம் வழங்குகிறதே என்று எண்ணினேன். அதன் பின்பு இது விரோதமாய் உள்ளதே என்றும்
எண்ணிக்கொண்டேன். And I got their money and my money mixed together. Now how do I know who paid the bill? I thought just because I wasn't paying any attention.
அப்பொழுது நானோ வழியில் நான் வசூலித்த பணத்தை வைத்திருக்கிறேன் என்பதையும் மனதில் கொண்டிருந்தேன். ஆனால் நான் வசூலிக்க சென்ற வழியையும் நான் குளிக்க சென்ற பாதையையும் விட்டுவிட்டு குழப்பமடைந்து விட்டேன். ஆயினும் நான் பணத்தையோ நான் தான் வசூலித்து விட்டேனே, நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டிருக்கிறேன், ஆனால் இங்கு சுற்றி கொண்டிருந்து விட்டேன். எனவேதான் நான் வசூலித்த எல்லா பணத்திற்கான ரசீதுகளையும் தொலைத்து விட்டேன். நான் அவர்களுடைய பணத்தையும் என்னுடைய பணத்தையும் ஒன்றாக கலந்து விட்டேன். எனவே இப்பொழுது யார் பணம் செலுத்தினார்கள் என்று எப்படி நான் அறிந்து கொள்வேன் என்று யோசித்து பார்த்தேன். பின்பு நான் எந்த கவனமும் செலுத்தாமல் இருந்ததே இதற்கு காரணம் என்று
எண்ணினேன்.
அப்பொழுது நான், அது சரியல்லவே, எனவே நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உள்ளது, அது என்னுடைய மேற்பார்வையாளரிடம் திரும்பி போய் சொல்லிவிடுவதே ஆகும் என்றே எண்ணினேன். அது டான் வில்ஸ் அவர்களாகும்.
பின்னர்
நான், டான் அவர்களே, நான் அந்த கட்டணம் வசூலித்த ரசீதுகளை தொலைத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது இதோ நான் வைத்திருந்த எல்லா பணமும் உள்ளது, இதில் அவர்களுடைய பணமும் சேர்ந்துள்ளது. எனவே இதை இங்கு காசுக்கார கணக்கரிடம் கொடுத்து விடுகிறேன். ஜனங்கள் இங்கு உள்ளே வரும்போது நான் அவர்களுடைய கட்டண ரசீதிற்கு பணம் வசூலித்தேன் என்பதற்கான ஒரு ரசீதை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்
என்றேன்.
அநேகமாக இங்கு அமர்ந்துள்ள ஜனங்களை நான் அறிவேன். அதாவது அந்நாட்களில் நான் அவர்களிடத்திலிருந்து கட்டணத்தை வசூலித்து அதற்கான ஒரு ரசீதை நான்
கொடுப்பேன்.
நீங்கள் உங்களுடைய கட்டணத்தை குறிப்பிட்ட தேதிக்குள் செலுத்தாமல் காலம் கடந்ததானால் அப்பொழுது நீங்கள் 10% மாத்திரம் கூடுதலாக செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு கால் அது $1.50 என்றால் அப்பொழுது 15 சென்ட்கள் கூடுதலாகிவிடும்.
A lot of people, we just like to get together and talk, and they said, your bill is going to come talk to them.
அநேக ஜனங்கள் அங்கு வசித்து வந்தனர். அப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து பேச விரும்புவோம், எனவே நான் வந்து அவர்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தங்களுடைய கட்டணங்களை குறிப்பிட்ட தேதியில் செலுத்தாமல் இருப்பார்கள்.
Give 15 cents, you know, just to sit down and talk for a while to collect your bill. So a guy ranked, he just got so many bills, he couldn't collect them.
அப்பொழுது 15 சென்ட்கள் கூடுதலாக கொடுப்பார்கள், உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது நான் சென்று அமர்ந்து சற்று நேரம் பேசிவிட்டு அவர்களுடைய கட்டணத்தை வசூலிப்பேன். ஆகையால் இதன் விளைவாக வசூலிக்கப்பட வேண்டிய கட்டணங்கள் அதிகமாகிவிட்டன. எனவே என்னால் அவைகளை வசூலிக்க முடியாமல் போயிற்று. அப்பொழுது நான் அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி மாத்திரம் உண்டு என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் விழித்துக்
கொண்டேன். But she's a very fine lady, and we've been living in her room. She's got two apartments, small apartments together. We ran them both.
நாங்கள் இப்பொழுது சகோதரி லார்சன் அவர்கள் இருக்கும் இடத்தில் தான் வசித்து வருகிறோம். அவள் இங்கில்லை என்று நான் நினைக்கிறேன். அவள் எங்களிடம் மிக அருமையாக நடந்து கொண்டு வருகிறாள். நான் அதை கூறுவதையும் கூட அவள் விரும்புகிறதில்லை. ஆனால் அவள் ஒரு மிக அருமையான பெண்மணியாயிருக்கிறாள். நாங்கள் அவளுடைய அறைகளில் தான் வசித்து வருகிறோம். அவள் இரண்டு சிறு அறைகள் ஒன்று சேர்ந்தால் போர் ஒரு தனி அறையை வைத்துள்ளாள். நாங்கள் அவை இரண்டையுமே வாடகைக்கு எடுத்துக் கொண்டோம். எனவே ஒரு வரிசை அறையில் நானும் என் மனைவியும் உறங்குகிறோம். மற்றொன்றை நான் ஜனங்களை சந்திப்பதற்கு பயன்படுத்துகிறேன். அதில் இருவர் படுத்துறங்கும் கட்டில்கள்
உள்ளன.
நான் உறக்கத்திலிருந்து எழுந்துவிட்டேன். அவளோ இன்னும் எழும்பாமல் இருந்தாள். சற்று கழித்து அவள் எழுந்தாள். அப்பொழுது நான் அவளிடம் கையாட்டினேன். அவள் திரும்பி பார்த்து சில முறை தன்னுடைய கண்களை சிமிட்டி பார்த்தாள். அப்பொழுது நான், நீ நன்றாக உறங்கினாயா என்று கேட்டேன். அதற்கு அவள் இல்லை என்று பதிலளித்தாள். அப்பொழுது நான் ஒரு மோசமான சுப்பரம் கண்டேன். நான் மீண்டும் பொதுப்பணி நிர்வாகத்தில் சேர்ந்து விட்டதாக கண்டேன் என்றேன். மேலும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்டேன்.
I remember the little boy or a young man walk all those lines in Salem, Indiana, go in by a breakfast, maybe a bowl of oats, that hot sun and everything. Just make me sick to eat breakfast. I turn in 10 cents on my petty cash.
நான் ஒரு சிறு பையனாக இல்லை, ஒரு வாலிபனாக இருந்தபோது நான் இந்தியானாவில் உள்ள சேலம் என்னும் இடத்தில் உள்ள அந்த எல்லா மின்சார வேலைகளும் நடைபெற்ற இடங்களுக்கு நடந்து சென்றது என் நினைவிற்கு வருகிறது. அப்பொழுது நான் சென்று காலை சிற்றுண்டியை வாங்கிக் கொள்வேன். அது ஒரு பாத்திரம் நிறைய உள்ள ஓட்ஸ் என்ற புல்லரிசி கூழாய் இருக்கும். அந்த வெயின் உஷ்ணத்தில் அந்த காலை சிற்றுண்டியை உண்பது என்னை சுகவீனமாக்கும். என்னுடைய சில்லறையில் இருந்து 10 சென்ட்களை
செலவழிப்பேன்.
மேற்பார்வையாளரோ வந்து கூட்டத்தில் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று உனக்கு தெரியுமா? காலை உணவிற்காக 10 சென்ட்கள் மாத்திரம் செலவழிக்கும் அந்த மதிகேடன் யார் என்று கேட்டார்கள் என்று கூறினார். மேலும் அவர், நீ குறைந்தபட்சம் 50 சென்ட்களாவது செலவழிக்க வேண்டும் என்றார். இப்பொழுது அந்த காலத்தில் 50 சென்ட்கள் செலவழித்தால் நிறைய காலை உணவு கிடைக்கும் என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள்.
And I said, well, I don't eat that much. He said, well, the rest of them turns in 50 cents. You ought to turn in 50 cents. I said, well, I don't use it. He said, turn it in anyhow. That's my superintendent.
அப்பொழுது நானோ, என்னால் அந்த அளவு சாப்பிட முடியாதே என்றேன். அதற்கப்புறம் மற்றவர்கள் 50 சென்ட்கள் செலவழிக்கிறார்கள், எனவே நீயும் 50 சென்ட்கள் செலவழிக்க வேண்டும் என்றார். அப்பொழுது நான், என்னால் அதை சாப்பிட முடிவதில்லையே என்றேன். அதற்கு அவரோ, எப்படியும் அதை செலுத்தியே தீர வேண்டும் என்று கூறிவிட்டார். அவர்தான் என்னுடைய மேற்பார்வையாளர்.
Well, I thought, well, what can I do? I have charged 50 cents and I eat 10 cents. So I go out on the street, get some little kids that didn't have no breakfast and get them 40 cents worth of breakfast.
அப்பொழுது நானோ, என்னால் என்ன செய்ய முடியும்? நான் 50 சென்ட்கள் செலுத்திவிட்டு 10 சென்ட்கள் மட்டுமே உண்ண வேண்டுமா என்று எண்ணினேன். ஆகையால் நான் வெளியே வீதியில் சென்று காலை உணவு அருந்தாத சிறு பிள்ளைகளை அடைத்து அவர்களுக்கு 40 சென்ட்கள் பெருமானம் உள்ள காலை உணவை அளித்து விடுவேன்.
So then I thought, well, what could I, maybe that's what he holds against me.
ஆகையால் அதன் பின்னர் நான் ஒருகால் இந்த காரணத்தினால்தான் அவரின் மீது குரோதம் கொண்டிருக்கலாம் என்று
எண்ணிக்கொண்டேன்.
அண்மையில் அவர்கள் ரோந்து வந்து என் வீட்டின் பின்முற்றத்தை இடித்துவிட்டு உன்னுடைய கட்டணத்தை செலுத்துகின்றனர். அவர்களுக்கு ரோந்து வர உரிமை உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனாலும் அவர்கள் பாழ்படுத்தினதற்காக கட்டணம் செலுத்த வேண்டும்.
I just wrote back and said, don't owe nothing. I thought that'll pay for them 40 cents. Maybe I spent $20-$30 during that time giving it to kids. Maybe they ever kept on dreaming.
எனவே நான் அவர்களுக்கு திருப்பி எழுதினேன். அதாவது, உங்களுக்கு நான் ஒன்றுமே செலுத்த வேண்டியதில்லை என்று கூறினேன். மேலும் நான் ஒவ்வொரு முறையும் செலவு செய்த 40 சென்ட்களுக்கு அது சரியாகிவிடும். ஏனென்றால் நான் அந்த நேரத்தில் 20 அல்லது 30 டாலர்கள் செலவழித்திருக்கிறேன். அதாவது அதை சிறுவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், ஒருகால் அது சரியாய் போகலாம் என்று எண்ணிக்கொண்டேன். நான் இப்படியாக சொப்பனம் கண்டு
கொண்டிருந்தேன்.
அதன் பின்னர் அங்கு பெரிய மரம் இருந்தது. அதன் கீழே பிள்ளைகள் விளையாடினர். இப்பொழுதோ அவர்கள் சிறிய ஆகாய விமானமாகிய ஹெலிகாப்டரில் ரோந்து வருகின்றனர். ஆகையால் அவர் வந்து, பில்லி, அந்த மரத்தை எப்படி வெட்டுவது என்று கேட்டார். அதற்கு நானோ, வேண்டாம், அதை வெட்ட வேண்டாம்
என்றேன்.
நாங்கள் அதன் கிளைகளை தரிக்கப் போகிறோம் என்றேன். நான், சகோதரன் உட்டும் நானும் அதனுடைய கிளைகளை தரிக்கப் போகிறோம் என்றேன். அதற்கு அவரோ, நான் ஒரு மனிதனை அனுப்பி அதன் கிளைகளை வெட்டப் போகிறேன் என்றார். அப்பொழுது நான், இப்பொழுது அதை வெட்ட வேண்டாம் என்றேன். அதற்கு அவரும், நான் வெட்ட மாட்டேன்
என்றார்.
நான் ஒரு பயணம் மேற்கொண்டேன். பின்னர் நான் திரும்பி வந்தபோது அது தரைமட்டமாக வெட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் தொடுத்த ஒரு வழக்கு வரவிருந்தது. நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நான், கர்த்தாவே, இது அதற்கு நான் செலுத்த வேண்டிய பாக்கிக்கு சரியாய் போய்விடும் என்பதை நான் அறிவேன் என்றேன். ஆகையால் அதை விட்டுவிட்டு அது சரியாகிவிட்டது. எனவே அப்படியே அது போகட்டும் என்று எண்ணினேன். ஆனால் நான் இன்னமும் அதை சொப்பனமாகவே கண்டு
கொண்டிருந்தேன்.
அன்று காலை நான் விழித்தெழுந்தேன். நாங்கள் காலையில் எழுந்தவுடன் செய்கிற முதல் காரியம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதாகும். பின்னர் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போதும் ஜெபிப்போம். அதன் பின்னர் அவள் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டியை ஆயத்தம் செய்ய போய்விட்டாள். அப்பொழுது நான் ஜெபிக்க துவங்கினேன். அப்பொழுது நான், கர்த்தாவே, நான் மிக மோசமான ஒரு நபராக இருக்க வேண்டும். பொதுப்பணி நிர்வாகம் என் நினைவை விட்டு அகலக்கூடாதபடிக்கு நான் என் வாழ்க்கையில் என்ன செய்துள்ளேன் என்று கேட்டேன்.
I went and took a bath, come back up. Something seemed to say to me, maybe I'm ratting on his job. Oh, here's about 5 years, I ain't done nothing. Just waiting on him.
நான் குளிப்பதற்கு சென்று விட்டு பின்னர் திரும்பி வந்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று, ஒருகால் நான் அவருடைய வேலையை விட்டுவிட்டு ஓடிப்போக பார்க்கிறேன் என்று என்னிடம் கூறுவது போல தென்பட்டது. ஆனாலும் நான் இங்கே சுமார் 5 ஆண்டுகளாக நான் ஒன்றையுமே செய்யாமல் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேனே என்று
எண்ணினேன்.
அங்கே அன்றொரு நாள் நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் அங்கே எனக்கு ஒரு புதிய வீட்டை கட்டினர். சகோதரன் மோஸ்லி வந்து அதை குறித்து என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நான், அது என் பிதாவினிடத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு சிறு வெகுமதி என்றேன். அப்பொழுது அவரோ அழத் துவங்கினார்.
நான்,
நீங்கள் பாருங்கள். அவரோ, நீங்கள் உங்கள் வீடுகளையும் இல்லங்களையும் நிலங்களையும் தாய் தகப்பன்மார்களையும் விட்டுவிட்டால் அப்பொழுது நான் உங்களுக்கு வீடுகளையும் நிலங்களையும் தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் இந்த ஜீவியத்தில் நூறுத்திரையாகவும் மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவேன் என்று கூறியுள்ளாரே என்று
கூறினேன்.
மேலும் நான், பாருங்கள், நான் அருமையாய் நேசித்த கூடாரத்தை விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. கர்த்தரங்கே எனக்கு தந்த என்னுடைய வீட்டையும் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவர் எனக்கு இந்த ஒன்றை திரும்ப தந்தார் என்றேன். நான், அவர் அற்புதமானவராக இருக்கிறார், நீங்கள் பாருங்கள் என்றேன். அவரோ அழத் தொடங்கினார். நான் இந்த வனாந்தரத்திற்கு வருவதற்கு நான் என்னையே பிரித்துக் கொண்டு இங்கு வரவேண்டியதா இருந்தது என்றேன். மேலும் நான், தேவன் ஏன் என்னை இந்த தேள்களும் அகோரமான உருவம் கொண்ட கொடுமையான ஜந்துக்களும் நிறைந்த இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று வியப்புறுகிறேன் என்று
கூறினேன்.
இது ஒரு வனாந்திரம் மாத்திரமல்ல, இது உஷ்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் இது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு வனாந்திரமாகவே இருக்கிறது. ஓ என்னே, சபைகளில் ஆவிக்குரிய ஜீவனே இல்லை. அவைகள் அவற்றுக்கு விரோதமாக இருக்கின்றன. ஏன், நீங்கள் அப்படிப்பட்ட ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டிருக்கவே மாட்டீர்கள். எங்களுக்கு செல்வதற்கு கூட ஒரு சபையும் இல்லை, அதாவது ஒன்றுமே இல்லை. ஜனங்களோ ஏறக்குறைய ஆவிக்குரிய பிரகாரமாய் அழிந்தே போகின்றனர். நான் அதை அங்குள்ள ஜனங்களில் கவனித்து வருகிறேன். அவர்களில் வித்தியாசங்களையும் காண்கிறேன், அதை கவனித்தும்
வருகிறேன்.
ஆகையால் நீங்கள் தேவனுடைய ஆவியின் கீழ் தரித்திருக்கும் போது உங்கள் ஜீவியம் தண்ணீரானது இந்த புல்லையும் மிருதுவான ஒட்டுக்களையும் வளர செய்வது போல இனிமையானதாகவும் மிருதுவானதாகவும் மாறிவிடுகிறது. இந்த புல் அரிசோனாவில் வளராது. இந்த மரங்கள் காற்றாழை செடிகளாயிருக்கும். அவைகளினுடைய இலைகள் முறுக்கிக் கொண்டு பிசு பிசு என்று ஒன்றோடொன்று ஒட்டிக் கொண்டிருக்கும். சபையிலும் நீங்கள் வறண்டு காணப்படும் போது அந்த விதமாகவே அது காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் மற்றவருடன் ஒட்டிக் கொண்டிருக்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், உங்களை மிருதுவாக்க மழையின் மென்மையான தண்ணீர் அவசியமாய் உள்ளது. அப்பொழுதே இலைகள் தோன்றி கடந்து செல்லும் யாத்திரிகர்களுக்கு நிழலை தரும்.
something said to me, maybe you're ratting on God's job. So I prayed for a vision.
ஏதோ ஒன்று என்னிடத்தில் ஒரு கால் நீ தேவனுடைய பணியை விட்டு விலகி செல்ல பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்றது. ஆகையால் நான் ஒரு தரிசனத்திற்காக
ஜெபித்தேன்.
மேடா எனக்கு ஒரு புதிய வேதாகமத்தை வாங்கி தந்தாள். ஒகையோவிலிருந்து வந்துள்ள சகோதரன் பிரவுன் அவர்களும் எனக்கு ஒரு புது வேதாகமத்தை வாங்கி தந்தார். இருவரும் ஒரே நேரத்தில் கிறிஸ்துமஸின் போது எனக்கு வாங்கி தந்தனர்.
I went and got one of the new Bibles. I said, Lord, in the days gone by, you had a Urim and Thummim.
நான் சென்று அந்த புதிய வேதாகமங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது நான், கர்த்தாவே, கடந்த நாட்களில் நீர் ஒரு ஊரீம் தும்மீமை உடையவராய் இருந்தீர் என்றேன்.
Now listen, let me say this. Of course, they're not, this is not taping. This meeting is, I'm past saying this. Let me say this. Don't do this. Not a good thing.
இப்பொழுது கவனியுங்கள், நான் இதை கூறட்டும். உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் இது பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை. நான் இதை கூறுகிறேன், நான் கூறட்டும். இதை செய்ய வேண்டாம், இது ஒரு நல்ல காரியம் அல்ல.
ஆனால்
நான், கர்த்தாவே, வழக்கமாக ஒரு சொப்பனக்காரன் ஒரு சொப்பனம் காணும் போது அவர்கள் அதை ஊரிம் தும்மிமிடம் சென்று அதை கூறுவார்கள். அப்பொழுது அந்த ஊரிம் தும்மிமில் வெளிச்சம் பிரகாசித்தால், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட வெளிச்சம் பிரகாசித்தால் அந்த சொப்பனம் உண்மையாகும்.
I said, but that priesthood and that Urim and Thummim is done away with. Your Bible is the Urim and Thummim now.
தொடர்ந்து நான், ஆனால் அந்த ஆசாரியத்துவமும் அந்த ஊரிம் தும்மிமும் ஒழிந்து போய்விட்டன. இப்பொழுதோ உம்முடைய வேதமே ஊரிம் தும்மிமாய் இருக்கிறது.
Lord, may I never do this again. I've asked you and prayed to you to give me a vision. Speak to me about why am I dreaming these dreams.
கர்த்தாவே, நான் இதை ஒருபோதும் மீண்டும் செய்யாதிருப்பேனாக. ஆனால் நான் உம்மிடத்தில் நீர் எனக்கு ஒரு தரிசனத்தை அருளும்படியாகவும், நான் ஏன் இந்த சொப்பனங்களை கண்டுகொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து நீர் என்னிடத்தில் பேச வேண்டும் என்றும், நான் என்ன செய்துள்ளேன் என்றும் அறியும்படிக்கு வேண்டி
ஜெபித்திருக்கிறேன்.
நான் ஏதேனும் தீங்கிழைத்திருந்தால், நான் உலகில் உள்ள எந்த நபருக்காவது எந்த காரியத்தையாவது தவறாக செய்திருந்தால், நான் அதை அறிந்து கொள்ளட்டுமே, அப்பொழுது நான் அதை சரி செய்து
கொள்வேன்.
நான் பொதுப்பணி நிர்வாகத்திற்கு கடன்பட்டிருந்தால், நான் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை தவறாக செய்திருந்தால், அல்லது வேறெந்த நபருக்காவது தவறு செய்திருந்தால், நான் உமக்கு ஏதோ ஒரு காரியத்தை தவறாக செய்திருந்தால், நான் அதை அறிந்து கொள்ளட்டும், நான் அதை சரிபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று
கூறினேன்.
இப்பொழுதே நாம் அதை சரி செய்து கொள்வோமாக. சற்று நேரம் வரை காத்திருக்க வேண்டாம், அது ஒரு காலதாமதமாகிவிடும். நாம் அதை இப்பொழுதே செய்வோமாக.
Now, I said, surely there's something in this Word of God from Genesis to Revelation that some character in there that you dealt with would be on the same basis that would be my question.
Naan, nitchagamagave, inda devanudaiya vaarthaiyil aadiyagamum thodangi velippaduthina visheshum varaiyilum edho oru kaariyam undu, adhil kaanappadum oru nabaridam en kelviyin adippadaiyil neer eedupattirukka vazhi undu.
If somebody done something and you got to ask him about it, then let me turn to that place in the Bible.
யாரேனும் ஏதோ ஒன்றை செய்திருந்தால், நீர் அதை குறித்து அவரிடம் விசாரித்திருந்தால், அப்பொழுது சரியாக வேதாகமத்தில் உள்ள அந்த பாகத்திற்கு என்னை திருப்பும்படி செய்யும். எவரேனும் அவர்கள் என்ன செய்திருந்தாலும் அது என்னுடைய வழியில் சாய்ந்திருக்குமேயானால், நான் எங்கே தவறு செய்திருக்கிறேன், அல்லது நான் எந்த காரியத்தையாவது நீர் செய்ய விரும்பி நான் அதை செய்யாமல் இருந்திருந்தால், அப்பொழுது அதை போன்ற குணாதிசயம் கொண்ட ஏதோ ஒரு நபரை நான் வேதாகமத்தில் காண்பேனாக என்று
கூறினேன்.
நான் என் கண்களை மூடி வேதாகமத்தை திறந்து என் விரலை ஒரு வேத வாக்கியத்தின் மேல் வைத்தேன். அது ஆதியாகமம் 24:7 இருந்தது.
Abraham's faithful servant, the model servant of the Bible, being sent to hunt the bride for Isaac.
Eliezer, Abraham-in viswasamulla ooliyakaran, vedathil munmaadhiriyana ooliyakaran, Isaac-irkaga manavaattiyai theda anuppappattan.
Chills run over me. Sure, that's right with the rest of my message. Pulling out the bride.
அது என்னை சிலிர்க்க செய்தது. நிச்சயமாகவே அது என்னுடைய மற்றைய செய்தியோடு சரியாயிருக்கிறது. அதாவது மணவாட்டியை வெளியே இழுத்தல். அவன், நீ இந்த ஜனத்தாரிலிருந்து ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ளாமல் என் சொந்த ஜனத்தாரிலிருந்து ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்வாய் என்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அப்பொழுது அவனோ, அந்த பெண் என்னுடன் வர மனதில்லாதிருந்தால் என்னவாகும் என்று கேட்டான். அதற்கு அவனோ, அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களாயிருப்பாய்
என்றான்.
மேலும் அவன், பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உன்னை வழி நடத்துவாராக
என்றான்.
அவன் உடனே புறப்பட்டு போய் ஜெபம் பண்ண துவங்கினான். அப்பொழுது அவன் ஈசாக்கிற்கு மணவாட்டியான அந்த அழகான ரெபேக்காளை சந்தித்தான். வார்த்தைக்கு திரும்பி போய் அந்த மணவாட்டியை கொண்டு வா என்ற ஒரு பரிபூர்ண செய்தி. அது ஒரு பணி. அதற்காகத்தான் நான் இங்கிருக்கிறேன். அதைத்தான் நான் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு மணவாட்டியை வெளியே அழைப்பதாகும்.
Remember California, that interview, the bride preview I had here? How that bride come up first and seen her go by? Then here come Miss America, Miss Asia, and all the awful looking thing. And then the same bride passed by again.
அங்கே கலிபோர்னியாவில் மணவாட்டியின் முன்காட்சி நினைவிருக்கும். முன்காட்சி. நான் அதை இங்கு கூறியிருந்தேன். எப்படியாய் அந்த மணவாட்டி முதலில் வந்து அவள் கடந்து செல்வதைக் கண்டேன். அதன் பின்பு இங்கு குமாரி அமெரிக்கா, குமாரி ஆசியா, அவர்கள் எல்லோரும் வருகின்றனர். ஓ, காண்பதற்கு மிகவும் மோசமாக இருந்தனரே. அதன் பின்னர் அதே மணவாட்டி மீண்டும் கடந்து
சென்றாள்.
அவர்களில் ஒருத்தி அணிவகுப்பு வரிசையிலிருந்து விலகினாள். அப்பொழுது நான் அவளை மீண்டும் அணிவகுப்பு வரிசைக்குள் கொண்டு வர முயன்று கொண்டிருந்தேன். அவர்களில் இருவர் அவ்வாறு இருந்தனர். அதைத்தான் நான் செய்ய வேண்டியவனாக இருக்கிறேன். அந்த மணவாட்டியை வரிசையில் வரும்படி செய்தல், அந்த மனிதனை தேடி கண்டுபிடித்தல். அப்பொழுது நான், தேவரே, நான் வீட்டுக்கு திரும்பி போய் என்னுடைய பொருத்தனைகளை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு புதிதாக ஆரம்பிக்கப் போகிறேன் என்றேன். ஆகவே அதைத்தான் நாங்கள் செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நான் இங்கே
இருக்கிறேன்.
நாம் இதை செய்தால் அது நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அடுத்த வாரம் 18ஆம் தேதி துவங்கினால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை, அடுத்த ஞாயிறு இரவு, அதற்கு அடுத்த ஞாயிறு, அதற்கு அடுத்த வாரம் ஞாயிறு, அது ஒரு நன்மையான காரியமாக இருக்கும் என்று எத்தனை பேர் நினைக்கின்றீர்கள்? உங்களுக்கு நன்றி.
Now, I want you to do something for me. If you've notified any people that there's going to be a meeting on the 28th, will you re-notify them again that we couldn't do it?
இப்பொழுது நீங்கள் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் யாரிடத்திலாவது 28ஆம் தேதி என்று கூட்டம் இருக்கப் போகிறது என்று அறிவித்திருந்தால் அன்று நம்மால் கூட்டம் நடத்த முடியவில்லை என்று அவர்களுக்கு மீண்டும் அறிவிப்பீர்களா? அவர்களிடம் போய் சொல்லுங்கள், அல்லது அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள், அல்லது வேற ஏதாவது விதத்தில் தெரியப்படுத்துங்கள். எனவே ஜனங்கள் வந்து ஏமாற்றம் அடைவதை நான் விரும்புகிறதில்லை. ஆனால் நாம் அரங்கத்தை அந்த தேதியில் எடுக்க முடியவில்லை. பாருங்கள், நாம் அதை பெற்றுக் கொள்ள முடியவில்லை.
The last meeting, I think we had so many up there and everything, they just, you know how the public is. And they're, well, we're just living in the last days, that's all.
ஏனென்றால், கடந்த கூட்டத்தின் போது, நாம் அங்கு அநேகரை உடையவர்களாக இருந்தோம் என்று நான் நினைக்கிறேன். பொது ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான்.
And they claim that the people come in and disturb the school and they were there too early and they did this or that or something. And the place is too jammed up and the fire marshal does this and that and...
ஜனங்கள் வந்து பள்ளியை தொந்தரவு செய்வதாக அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் சீக்கிரமாகவே வந்து இதை அல்லது அதை அல்லது மற்றதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இடமும் மிகவும் ஜன நெருக்கடி கொண்டதாகிவிடுகிறது. தீயணைப்பு துறையினரும் வந்து இதையும் அதையும் செய்கிறார்கள் என்று கூறுகின்றனர். சரி, உங்களுக்கு தான் தெரியுமே.
And those trumpets, I want to place them in. I told you it would. They come under another thing. Sodas, the vials come under the sounding of the trumpets. But we want to take that entire course right straight through and bring it tied in together.
ஆகையால் நாம் அந்த கலசங்களையும் அந்த எக்காளங்களையும் சரியான இடத்தில் பொருத்துவோம். நான் அவைகளை சரியான இடத்தில் பொருத்த விரும்புகிறேன். நான் அதை செய்வேன் என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன். அவைகள் வேறொன்றின் காரியத்தின் கீழ் வருகின்றன. ஆகையால் கலசங்கள் ஊற்றப்படுதலும் எக்காளங்கள் முழங்குதலும், ஆனால் நாம் அவைகளை அனைத்தையும் ஒன்றாக எடுத்து அவைகளை ஒன்றாக கொண்டு வந்து அவைகளை இணைப்போம். சகோதரன் வெயில், எனக்காக அதை இலக்கணப்படுத்தி மறுபடியும் எழுதியுள்ளவைகளை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? உங்களில் இரண்டு இல்லை, மூன்று பேர் படித்திருக்கிறீர்கள். சகோதரன் வெயில், நீங்கள் ஒரு உண்மையான பணியை செய்துள்ளீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு உண்மையான பணியாயிற்றே. சகோதரி வெயில் அவர்களும் அதை செய்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை அப்படியே எழுதினீர்கள். பாருங்கள், நான் எப்பொழுதுமே ஸ்திரீகளுக்கு விரோதமாக இருக்கவில்லை. சகோதரி வெயில், நான் அவ்வாறு
இருக்கிறேனா?
இப்பொழுது அடுத்த 15-20 நிமிடங்களுக்காக நாம் இங்கு ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. நான் இங்கே ஒரு சிறு புத்தகத்தை வைத்துள்ளேன். நான் சொன்னேன் அது சகோதரன் வேலாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அது யாராக இருந்தது என்றால் அது ராய் போர்டர்ஸாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் வேல் அந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி தந்தார். நான் ஒரு சிறு பாட புத்தகத்தை செய்ய விரும்புகிறேன்.
But if anybody ever looked at what I call notes, like I want to preach about the morning star, I'll draw a star. And if I want to preach something, I make it all in symbols, your scratches. Nobody ever know what it was.
ஆனால் நான் குறிப்புகள் என்று அழைப்பவர்களை எவரேன் நோக்கி பார்க்கிறேன் நலமாயிருக்கும். நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து பிரசங்கிக்க விரும்பினால் அப்பொழுது நான் ஒரு நட்சத்திரத்தை வரைவேன். நான் வேறேதோ காரியத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டுமானால் நான் எல்லாவற்றையும் இங்கு படங்களாக வரைந்து வைக்கிறேன். எல்லாமே கிருக்கலாக இருக்கும். எவருமே அது என்னவா இருந்தது என்பதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. நான் வெளியே இருக்கும் போது நான் எந்த காரியத்தை குறித்தாவது சிந்திக்கிறேன். நான் வீதியில் பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் கார் மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டிருக்க நான் அதை குறித்து வைப்பேன். இதையும் அதையும் கூற வேண்டும் என்று குறித்து வைத்து சிறு அடையாளங்களை, சிலுவையை, கடக்கும் பாலங்களை மற்றும் எல்லாவிதமான காரியங்களையும் வரைந்து
வைப்பேன்.
நான் நட்சத்திரம் இறங்கி வருவதை குறித்து பிரசங்கிக்க விரும்பினால் அப்பொழுது நான் கூர்நுனி கோபுரத்தை வரைந்து வைத்து தாவீதின் 5-3 நட்சத்திரம் அதன் மீது இறங்கி வருவதைப் போல இங்கு வரைந்து வைப்பேன். மேலும் நான் வேதத்தில் அதை போன்றது எங்கு உள்ளது என்பதை நான் அறிவேன். மோசே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தான். எனவே நான் இதனை விளக்க ஒரு சிறு வான்கோழியைப் போல கிறுக்கி
வைப்பேன்.
நான் இங்கு அவைகளில் பலவற்றை வரைந்து வைத்துள்ளேன். நான் இந்த காலையில் இங்குள்ள ஒரு குறிப்பின் பேரில் ஒரு சில நிமிடங்களுக்காக இந்த பொருளின் பேரில் நான் பேசலாம் என்று எண்ணிய போது இதை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். ஒரு கால் அதற்கு எனக்கு 20 நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றிரவு சகோதரன் நெவிலினுடைய ஆராதனையை நான் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை. நான் இன்றிரவு இளைப்பாறி அவர் பேசுவதை கேட்கப் போகிறேன். அப்படியானால் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் நாங்கள் ஆராதனையை துவங்குவோம். நீங்கள் எல்லோரும் எனக்கு உதவி செய்யுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். ஏனென்றால் அது என்னுடைய இருதயத்தில் இருந்தது. அவர்கள் நாம் லூயிவில்லுக்கு போகலாம் அல்லது நாம் கீழே நியூ ஆல்பனிக்கு செல்லலாம் என்றனர். ஆனால் இந்த கூட்டமோ ஜெஃபர்சன் வில்லுக்கென்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டது. நான் லூயி வில்லுக்கும் நியூ ஆல்பனிக்கும் வெவ்வேறு நேரங்களில் செல்வேன், ஆனால் இதுவோ ஜெஃபர்சன் வில்லில் நடைபெற வேண்டும் என்று எத்தனிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நான் உங்களிடத்தில் சுமார் 30 நிமிடங்களாக பேசிக் கொண்டு வருகிறேன். நாம் அவரிடத்தில் சிறிது நேரம் பேசுவோமாக.
Lord Jesus, we are certainly a blessed people above our understanding.
கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் நிச்சயமாகவே எங்களுடைய நினைவுகளுக்கு மேலாகவும் எங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாயிருக்கிறோம்.
If there was a noble among us, such as some personnel from some other country or diplomat of some sort, we think it was great to have such a noble person among us.
ஏனென்றால் எங்கள் மத்தியில் மேன்மை தங்கிய பெருந்தன்மை வாய்ந்தோர் யாராகிலும் இருந்தால், வேறேதோ நாட்டிலிருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு தூதுவர் போன்றவர்கள் இருந்தால், அல்லது ஏதோ ஒரு விதமான ராஜ தந்திரி இருந்தால், நாங்கள் எங்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மேன்மை பொருந்தியவர் இருப்பதை நாங்கள் மகத்தானதாக கருதுவோம்.
But today we have the God of heaven not only among us but in us, dwelling, living his life through us. And we're so thankful for this, Lord, it's beyond our understanding, of course.
ஆனால் இன்றைக்கு நாங்கள் பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் மாத்திரமல்ல, ஆனால் எங்களுக்குள்ளும் வாசம் செய்து அவருடைய ஜீவனானது எங்களினூடாகவே ஜீவிக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் இதற்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இது உண்மையாகவே எங்களுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டதாயிருக்கிறது.
But now, speaking on what the services and going to Africa and the things that we tried to arrange for these few days here in the Indiana, and somehow or another, Lord, maybe you're driving us to that tent to make that vision fulfilled.
ஆனால் இப்பொழுதோ ஆராதனைகளின் பேரிலும் ஆப்பிரிக்காவிற்கு செல்வதை குறித்தும் இங்கே இந்தியானாவில் இருந்த ஒரு சில நாட்களுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்ய முயற்சித்திருக்கிற காரியங்களின் பேரிலும் பேசினோம். கர்த்தாவே, எப்படியோ அல்லது மற்றதோ, அதாவது அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு எங்களை அந்த கூடாரத்துக்கு நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதாக இது இருக்கலாம்.
So thy will be done. We've committed this way the best of our understanding, so we pray, Lord, if there's anything contrary to your will, you'll make it known to us, that we might know to do your perfect will.
ஆகையால் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் அறிவிற்கு எட்டின மட்டும் நாங்கள் இதை இந்த விதமாக சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்திற்கு முரணான எந்த காரியமாவது இருக்குமானால் அப்பொழுது உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யும்படி நாங்கள் அறிந்து கொள்ள நீர் அதை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Now bless us in these next few minutes. Speak to us through thy word, Lord, for thy word is truth. We ask it in Jesus' name. Amen.
இப்பொழுது இந்த அடுத்த சில நிமிடங்களுக்கு எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினூடாகவே எங்களிடத்தில் பேசும். ஏனென்றால் உம்முடைய வசனமே சத்தியமாயிருக்கிறது. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Let's turn in the Bible to Mark 8, chapter 10.
நாம் வேதாகமத்தில் மார்க் 8 அதிகாரத்திற்கு திருப்புவோம். நீங்கள் வழக்கமாக எத்தனை மணிக்கு வெளியே செல்வீர்கள்? 12 மணிக்கா? சரி. இப்பொழுது அங்கு நடந்தவைகளை பற்றி சாட்சி பகிர்ந்த பிறகு வார்த்தையை குறித்த ஒரு சிறு செய்தியை உங்களுக்கு அளிக்க
விரும்புகிறேன். I like to read what he said, because I know that's true.
மார்க் 8 அதிகாரம், நாம் 34 வசனத்திலிருந்து 38 வசனம் வரை, அதாவது அந்த அதிகாரம் முழுவதையுமே 38 வசனம் வரை வாசிக்க எடுத்துக் கொள்வோமாக. அவர் என்ன கூறினார் என்பதை நான் வாசிக்க விரும்புகிறேன், ஏனென்றால் அது சத்தியமாயிருக்கிறது என்று நான் அறிவேன்.
And when he had called the people unto him with his disciples also, he said unto them, Whosoever will come after me, let him deny himself and take up his cross and follow me.
இப்பொழுது நாம் பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
For whosoever will save his life shall lose it. Whosoever shall lose his life for my sake and the gospels, the same shall save it.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான்.
What shall it profit a man if he gains the whole world and lose his own soul? Or what shall a man give in exchange for his soul?
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்.
Whosoever therefore shall be ashamed of me and of my words in this adulterous and sinful generation, of him also shall the Son of Man be ashamed when he cometh in the glory of his Father with the holy angels.
ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை புரிந்தவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார்.
I want to take a little text from there, if it be called that, called ashamed.
நான் அங்கிருந்து ஒரு சிறு பாடப்பொருளை எடுக்க விரும்புகிறேன். அதை பெயரிட்டு அழைக்க வேண்டுமானால் வெட்கப்படுதல் என்றே அழைக்கலாம்.
You know, I like that. Whosoever is ashamed of me and of my words, I'll be ashamed of him.
நான் அதை விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன்.
Now, the word ashamed could be also translated embarrassed. You know, something that you're faced with, something that you're embarrassed about, being ashamed.
இப்பொழுது வெட்கப்படுதல் என்ற வார்த்தை சங்கடப்படுதல் என்று கூட பொருள்படலாம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை சந்திக்கும் போது நீங்கள் அதை குறித்து சங்கடமான நிலையடைகின்றீர்கள், அதை குறித்து
வெட்கமடைகின்றீர்கள்.
அதாவது வெட்கப்படுதல் மற்றொரு காரியத்தையும் செய்கிறது. அது நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் நிச்சயமற்றவர்களா இருக்கின்றீர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது.
You're not ashamed. But if you feel put out of place, it shows you're not sure.
நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதை குறித்து உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் எந்த நபருக்கும் அதை கூற முடியும். அப்பொழுது நீங்கள் வெட்கப்படுகிறதில்லை. ஆனால் நீங்கள் அதை குறித்து குழப்ப உணர்விடுவீர்களேயானால், கூறும் காரியத்திலிருந்து வேறு நிலையில் இருப்பீர்களேயானால், அப்பொழுது நீங்கள் நிச்சயமற்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது.
Now he and the word are the same.
வார்த்தையை குறித்து வெட்கப்படுதல் என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த விசேஷித்த பொருளை நீங்கள் கவனிப்பீர்களேயானால், இன்றைக்கு அது அதிக அளவில் உள்ளது. இப்பொழுது அவரும் வார்த்தையும் ஒன்றே.
In the beginning was the word, and the word was with God, and the word was God, and the word was made flesh and dwelt among us. The same yesterday, today, and forever.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
So whosoever is ashamed of me and my word, and he and his word are one, so being ashamed of his word in this sinful present generation, I'll be ashamed of him.
ஆகையால் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாய் உள்ளது. ஆகையால் இந்த பாவமுள்ள சந்ததியில் அவருடைய வார்த்தையை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன்.
Now, we notice today, if somebody says, are you a Christian? It's very much a popular thing. Say, oh, I'm a Christian.
இப்பொழுது நாம் இன்றைக்கு கவனிப்போமேயானால், யாராவது ஒருவர் நீர் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டால், அதற்கு அவர் ஓ நான் ஒரு கிறிஸ்தவர் தான் என்று கூறுகிறார். அது ஒரு மிகப்பெரிய பிரபலமான காரியமாய் உள்ளது. புரிகின்றதா?
But do you believe the word of God? Word said these signs shall follow them who believe. Oh, even minister's face is a blush.
ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கின்றீர்களா என்றும், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளதே என்று கேட்பீர்களேயானால், ஓ அப்பொழுது ஊழியக்காரர்களின் முகங்கள் கூட வெட்கத்தால் சிவந்துவிடும். பார்த்தீர்களா?
Are you ashamed of divine healing? Are you ashamed of the full gospel? Are you ashamed of your Pentecostal experience?
தெய்வீக சுகமளித்தலை குறித்து நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா? முழு சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா? உங்களுடைய பெந்தேகோஸ்தே அனுபவத்தை குறித்து நீங்கள் வெட்கப்படுகின்றீர்களா?
That's being ashamed of his word. That's his word made flesh in you.
அதுவே அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுதலாகும். அது அவருடைய வார்த்தை மாம்சமாகி உங்களுக்குள் இருப்பதாகும்.
So his word has to live itself out for every generation.
ஆகையால் அவருடைய வார்த்தையானது ஒவ்வொரு சந்ததிக்காகவும் ஜீவிக்க வேண்டியதாக உள்ளது.
It lived itself in the days of Moses. Because in that day, the Bible said in Hebrews, first chapter, God in sundry times and diverse manners spake to the fathers by the prophets.
அது மோசேயின் நாட்களில் தானே ஜீவித்தது. ஏனென்றால் அந்த நாளில் வேதமோ எபிரேயர் முதலாம் அதிகாரத்தில் தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகளின் மூலமாய் திருவிழம் பற்றினார் என்று கூறியுள்ளது.
And those prophets, the church got also twisted up. That when those prophets, those daring messengers of God come without church, without denomination, without organization, without anything, the five kings, kingdoms, churches and everything.
அந்த தீர்க்க தரிசிகள் சபையானது எல்லாவற்றையுமே திரித்துவிட்டது. அந்த தீர்க்க தரிசிகள் தீரமுள்ள தேவனுடைய செய்தியாளர்களாக சபையின்றி, ஸ்தாபனமின்றி, ஸ்தாபன அமைப்பின்றி, எந்த காரியமும் இன்றி தோன்றினர். அவர்கள் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் சபைகளையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்த்தனர்.
When the priest was brought before, they was brought before the priest, they wasn't ashamed because they had directly thus saith the law.
அவர்கள் ஆசாரியர்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டனர். அப்பொழுதும் அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நேரடியாக பெற்றிருந்தனர்.
If you notice, the prophet in one sense of the word in the Old Testament, when he said, thus saith the Lord, now watch him, he goes right into the phrase of taking the place of God.
நீங்கள் தீர்க்கதரிசியானவனை பழைய ஏற்பாட்டில் மற்றொரு விதத்தில் வார்த்தையின் அர்த்தத்தில் பார்ப்பீர்களேயானால், அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறின போது, இப்பொழுது அவனை கவனியுங்கள், அவன் நேராக தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்கும் கட்டத்திற்குள்ளாக
செல்கிறான்.
நீங்கள் கவனியுங்கள், அவனுக்கு முன்பாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை வைத்தபோது அவன் தேவனுக்குள்ளாகி அவன் தேவனைப் போன்றே செயல்பட்டான்.
Amen. Then he gave his message, which was God speaking through him. Thus saith the Lord.
அப்பொழுது அவன் தன்னுடைய செய்தியை அளித்தான். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று அவன் மூலமாக தேவன் பேசிக் கொண்டிருந்ததாகும்.
I think of the prophets of old when they come with that message. And it embarrassed the king.
நான் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளை குறித்து நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் அந்த செய்தியோடு வந்தபோது அது ராஜாக்களை சங்கடப்படுத்தினது. அது ஜனங்களை அசௌகரியமான நிலைக்கு கொண்டு வந்து உணர செய்தது.
The priests even, they would feel uncomfortable because they were supposed to be leaders, religious men. And when the word came forth, in that manner, it exposed them. And they felt embarrassed or ashamed.
ஆசாரியர்களும் கூட அவர்கள் அசௌகரியமான நிலையை உணர்ந்தனர். ஏனென்றால் அவர்கள் தலைவர்களாக பக்தியுள்ள மனுஷர்களாக இருக்க வேண்டியவர்களாயிருந்தனர். ஆனால் வார்த்தையானது அந்த பாணியில் அவர்களிடம் வந்தபோது அது அவர்களை வெளிப்படுத்தி காட்டினது. அப்பொழுது அவர்கள் சங்கடமான நிலையை உணர்ந்தனர், அதாவது வெட்கப்பட்டனர்.
And many times we see that, not many, too often today. That man, you say, I am a Christian. Have you received the Holy Ghost that you believed? They're embarrassed about it.
அநேக சமயங்களில் நாம் அதை காண்கிறோம். அநேக முறையல்ல, இன்றைக்கும் கூட அவ்வப்போது காண்கிறோமே. அந்த மனிதன், நீங்கள் நான் ஒரு கிறிஸ்தவனாகிற்றே என்று கூறலாம். அப்பொழுது நீங்கள் நீர் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீரா என்று கேட்டு பாருங்கள். அப்பொழுது அவர் ஓஹோம் என்பார். நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதை குறித்து தர்ம சங்கடமான நிலையை அடைகின்றனர்.
Somebody said, you belong to that group up there that all that there, shouting and all that divine healing stuff. Many times Christians back up.
யாரோ ஒருவர் நீர் அந்த தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை கொண்டு அங்கே கூச்சலிடுகின்ற அந்த குழுவினரை சேர்ந்தவரா என்று கேட்டால், அப்பொழுது அநேக சமயங்களில் கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி
போகின்றனர்.
இப்பொழுது அவர்கள் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களா இருந்தால், நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் பிரஸ்பிடேரியன், நான் லூத்தரன் என்று அவர்கள் அறிவிக்க விரும்புகின்றனர். அவர்கள் அதை குறித்து வெட்கப்படுகிறதில்லை.
That can take God's word just the way it is, then they're shame.
ஆனால் தேவனுடைய வார்த்தையை அது இருக்கின்ற விதமாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கின்ற நிலைக்கு வரும்பொழுது அப்பொழுது அவர்கள் வெட்கப்படுகின்றனர்.
I don't belong to any denomination. They're ashamed to say that. They've got to be like the rest of the world, represented by some organization.
நான் எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவன் அல்ல என்று கூற பாருங்கள், அவர்கள் அதை கூற வெட்கப்படுகின்றனர். அவர்கள் உலகில் உள்ள மற்றவர்களை போன்று இருக்க வேண்டும் என்று எண்ணி ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினால் சுட்டிக்காட்டப்படவே
விரும்புகின்றனர்.
இப்பொழுது அது சரியாக அண்மையில் அதற்குள்ளாகத்தான் வருகின்றது.
In the days of Luther, to recognize yourself as a Lutheran, a follower of Luther, it almost meant death for the Catholic Church.
லூத்தரின் நாட்களில் நீங்கள் உங்களை ஒரு லூத்தரனாக அடையாளம் கண்டுகொண்டால் அல்லது லூத்தரை பின்பற்றுகிற ஒருவனாக இருந்தால் அதன் பொருள் ஏறக்குறைய கத்தோலிக்க சபையின் மூலம் உண்டாகும் மரணமாகும்.
In the days of Wesley, to know that you had defied the Anglican Church, it was almost a penalty of death for the Anglicans to announce that you were a Methodist.
வெஸ்லியின் நாட்களில் நீங்கள் ஆங்கிலிக்கன் சபையை எதிர்த்து நீ ஒரு மெத்தோடிஸ்ட் என்று அறிவித்தால் அதற்கு ஏறக்குறைய தண்டனையே ஆங்கிலிக்கன்களால் உண்டாகும் மரணமாகும்.
And the days of Pentecost, it was a shame almost to say that you was a Pentecostal, because you was quickly counted a holy roller or some tongue speaker or something like that.
பெந்தேகோஸ்தையினரின் நாட்களில் நீ ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் என்று கூறுவது ஒரு அவமானமாக இருக்கிறது. ஏனென்றால் நீ உடனடியாக பரிசுத்த உருளை அல்லது ஏதோ அந்நிய பாஷை பேசுபவர் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்று என்று எண்ணப்படுவாய். இப்பொழுது அவர்கள் மற்ற கூட்டத்தினரை போன்று ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு அதற்குள்ளாகவே சென்று
விட்டனர்.
இப்பொழுதோ வெளியே அழைக்கப்படும் நேரம் வரும்போது நீ எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்திருக்க முடியாதே. நான் ஒரு பெந்தேகோஸ்தக்காரன் என்று கூறுவது மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது. நான் ஒரு பிரஸ்பிடேரியன் லூத்தரன் என்று கூறுவது மிகவும் புகழ்பெற்றதாய் உள்ளது.
But what comes to the time that you have to come out and stand for the word? Amen. I don't belong to any of it. embarrassed.
ஆனால் நீங்கள் அதின்று வெளியே வந்து வார்த்தைக்காக நிற்க நேரம் வரும்போது நீ எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவன் அல்ல என்று கூற வேண்டியவனாய் இருக்கிறாய். அது தர்ம சங்கடமான நிலைமையாகும்.
Jesus said, now if you're ashamed of me, then I'll be ashamed of you.
இயேசு, இப்பொழுது நீங்கள் என்னை குறித்து வெட்கப்பட்டால் அப்பொழுது நான் உங்களை குறித்து வெட்கப்படுவேன்
என்றார்.
அவர் ஏன் உன்னை குறித்து வெட்கப்படுவார்? நீ அவரை பின்பற்றாமல் இருக்கும் போது நீ அவருடையவன் என்று உரிமை கோரிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஆகும். நான் இந்த சிறு பையன், அவன் என்னுடைய மகன் என்று கூறுவேனேயானால் அப்பொழுது அவன் திரும்பி பார்த்து, யார், நானா உன்னுடைய மகன்? நீர் என்னை என்னவென்று நினைக்கிறீர் என்று கேட்டால் எப்படி இருக்கும்? அது என்னை சங்கடப்படுத்தும். அது உங்களுடைய மகனுக்கும் சங்கடமாயிருக்கும். அந்த விதமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்தவ மார்க்கமும் உள்ளது. நீங்கள் அதற்கு ஒரு ஸ்தாபனத்தின் பெயரை சூட்டினால் அப்பொழுது சரி என்று அவர்கள் ஸ்தாபனத்தின் பிதாத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் பிதாத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வரும்பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வரும்போது அவர்கள் முடியாது என்று கூறி தர்ம சங்கடமான நிலையை
அடைகின்றனர். Yes, I praise the Lord. I'm free from all organization. I'm not bound down by any of that. I'm a servant of Christ. Oh, my. That just tear them to pieces.
அவர்கள், ஆம், நான் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கிறேன். ஆம், நான் தரிசனங்களை பார்த்திருக்கிறேன். ஆம், நான் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டுள்ளேன். ஆம், நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எல்லா ஸ்தாபனத்திலிருந்தும் நீங்கி சுயாதீனமாயிருக்கிறேன். நான் அவர்களில் எதற்கும் தலைவணங்குவதில்லை. நான் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று கூற விரும்புகிறதில்லை. ஓ என்னே, அது அவர்களை சின்னாபின்னமாக அப்படியே கிடித்துவிடும். அன்று ஒரு இரவு ஒரு மகத்தான பிரசங்கியார் சிக்காகோவில் உள்ள முழு சுவிசேஷக வர்த்தகர் குழுவிற்கு வந்திருந்தார். நான் இங்கே ஒரு நிமிடம் அப்படியே இதை கூறும்படிக்கு நிறுத்துவேனாக, நீங்கள் என்னை
மன்னித்துக் கொள்ளுங்கள்.
ஆனால் நீங்கள் அநேக முறை இவ்வாறு நினைக்கிறீர்கள், அதாவது நாம் பேசிக் கொண்டிருக்கிற வேதாகமத்தின் சத்தியம் ஜனங்களுக்கு மத்தியில் சென்றடைகிறதில்லை என்று. நானும் கூட நினைக்கிறேன், ஆனால் அது சென்றடைகிறது. சில நேரத்தில் அவர்கள் அதற்கு எதிராக தலையை உயர்த்துகின்றனர், ஆனால் அவர்கள் அதை வேண்டுமென்று செய்கிறதில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Bunch of drunks arguing that there was no such thing as Christianity. One man said, I know where this one at, that's my wife.
ஒரு குடிகார கூட்டம் கிறிஸ்தவ மார்க்கம் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று தர்க்கம் செய்ததை குறித்த ஒரு சம்பவம் உண்டு. ஒரு மனிதன், அது ஒருத்தரிடம் உள்ளதை நான் அறிவேன், அது என்னுடைய மனைவிதான் என்று கூறினானாம்.
Well, I don't believe it. So come on, let's all act like we're really drunk.
அதற்கு மற்றவனோ, நான் அதை நம்பவில்லை என்றானாம். அப்பொழுது அவன், அப்படியானால் வா, நாம் உண்மையாகவே குடித்தவர்கள் போல நடிப்போம் என்றானாம்.
Went up there at the house and done everything they could and told him to cook him some eggs and then he threw them out on the floor and said, you know better to cook my eggs like that, carrying on in the house.
அப்படியே அங்கே அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களால் முடிந்த அளவிற்கு அட்டகாசம் செய்தனர். மேலும் அவர்கள் தங்களுக்கு முட்டைகளை சமைத்து தரும்படி கூறினர். பின்னர் அவன் அவைகளை தரையிலே வீசி எறிந்துவிட்டு, இதைவிட நன்றாக எனக்கு பிடித்த வகையில் முட்டைகளை உனக்கு சமைக்க தெரியவில்லையே என்றானாம். இவ்வாறு வீட்டில் தொடர்ந்து அமளியை
உண்டாக்கினான்.
பின்னர் அவர்கள் வேறொரு அறைக்கு சென்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது அவர்கள் அங்கே வெளியே யாரோ ஒருவர் அதை பெருக்கிக் கொண்டே ஒரு வார்த்தையும் கூறாமல் அவள் தனக்குள்ளே இந்த விதமான ஒரு சிறு பாடலை பாடுவதை கேட்டனர்.
Must Jesus bear the cross alone and all the world go free? There's a cross for everyone and there's a cross for me.
முழு உலகமும் விடுதலை பெற இயேசுவானவர் மட்டுமே தனிமையாய் சிலுவையை சுமக்க வேண்டுமா? ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை உண்டு, எனக்காகவும் ஒரு சிலுவை உண்டே.
This consecrated cross I'll bear till death shall set me free and then go home a crown to wear.
மரணம் என்னை விடுவிக்கும் வரை இந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிலுவையை நான் சுமப்பேன், அதன் பின்னர் நான் ஒரு கிரீடத்தை அணியச்
செல்வேன்.
அப்பொழுது அந்த வயோதிக குடிகாரன், நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று கூறி, அவள் ஒரு கிறிஸ்தவளாயிற்றே என்றான். பாருங்கள், அவர்கள் அவளை சோதித்துக் கொண்டிருந்தனர். சில சமயங்களில் உலகமானது உங்களை சோதிப்பதை நான் கண்டிருக்கிறேன்.
I never thought this would happen. But last Saturday night, I believe it was, or Sunday night, the great speaker, I don't know, subject to calling people's names, but he's trying, working exactly contrary. I'm trying to keep them churches out of that ecumenical move, and this man's trying to put them in there.
Agayal. நான் இது சம்பவிக்கும் என்று ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ஆனால் கடந்த சனிக்கிழமை இரவு என்று நான் நினைக்கிறேன், இல்லை ஞாயிறு இரவு, அந்த மகத்தான பிரசங்கியார், நான் ஜனங்களுடைய பெயர்களை கூற மாட்டேன், ஆனால் அவர் ஒன்றை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு சரியாக எதிர்மாறாக கிரியை செய்து கொண்டிருந்தார். நான் சபைகளை உலக சபைகள் ஆலோசனை சங்கத்தில் சேராதபடி தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் இந்த மனிதனோ அவைகளை அதில் சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களுக்காக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் நான் தான் அன்று சிக்காகோவில் பேச வேண்டும் என்று இருந்தது. ஆனால் நான் அப்பொழுது ஆப்பிரிக்காவில் இருப்பேன் என்று எண்ணியதால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
This man said, got up there and said, the greatest move, the greatest thing that the earth has ever been. All the churches are returning back to the Catholic Church to the ecumenical move, and the Catholics will receive the Holy Ghost. What a trap of the devil. Amen.
இந்த மனிதன் எழும்பி நின்று மகத்தான அசைவு என்னவென்றால், எப்போதும் இருந்திராத அளவிற்கு இப்பொழுது பூமியில் உள்ள மகத்தான காரியம் எதுவென்றால், இந்த உலக ஆலோசனை சங்க சபையில் எல்லா சபைகளும் கத்தோலிக்க சபைக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன. கத்தோலிக்க சபையானது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் என்றும் கூறினாராம். என்ன ஒரு பிசாசின் கண்ணி!
And this leader, Brother Shakarian, the president of the international businessman, stood up and said, after the man sat down, said, that's not the way we heard
it. இந்த தலைவர் சகோதரன் ஷகாரியன், சர்வதேச வர்த்தக புருஷர்களின் தலைவர் எழும்பி நின்று, அதாவது இந்த மனிதன் உட்கார்ந்த பிறகு நாங்கள் அதை அந்த விதமாக கேள்விப்பட்டிருக்கவில்லை என்று கூறிவிட்டாராம். மேலும் அவர் இந்த உலக ஆலோசனை சங்க சபையின் அசைவு அவர்கள் எல்லோருக்குமே மிருகத்தின் முத்திரைக்கு அழைத்துச் செல்லும் என்று சகோதரன் பிரணாம் எங்களுக்கு கூறியிருக்கிறார் என்று கூறினாராம். அப்பொழுது அந்த மனிதனும் மேடையில் அமர்ந்து கொண்டிருந்தாராம்.
They will move it to the mark of the beast and said, we're inclined to believe what he says is the truth.
மேலும் அவர் அது மிருகத்தின் முத்திரைக்கு அழைத்துச் செல்லும் என்று கூறினார். தொடர்ந்து அவர் கூறுகிறதே சத்தியமா இருக்கிறது என்று விசுவாசிக்கும்படி செவி கொடுக்க நாட்டம் கொண்டுள்ளோம் என்றும் கூறினாராம்.
How many of you would like to hear Brother Brown come and give you the true side of it, raise it, and 5,000 something people, they screamed and cried. This come for one day. One day.
தொடர்ந்து அவர் பேசுகையில், உங்களில் எத்தனை பேர் சகோதரன் பிரணாம் வந்து அதனுடைய உண்மையான பாகத்தை விளக்கி கூறுவதை கேட்க விரும்புகின்றீர்கள் என்றும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் என்றும் கூறினாராம். அப்பொழுது அங்கே 5,000 பேர் இருந்தனராம். உடனே அவர்கள் ஒரு நாளைக்காவது அவர் வர வேண்டும் என்று கூறி கூச்சலிட்டார்களாம். சகோதரன் கார்ல் வில்லியம்ஸ் என்னை தொலைபேசியில் அழைத்து, சகோதரன் பிரணாம், நான் அந்த கூட்டத்தினுடாக சென்றபோது நீங்கள் இங்கே வரவும் திரும்பிச் செல்லவும் உங்களுக்கு விமான பயணச்சீட்டு வாங்குவதற்காக அவர்களின் கைகளில் கத்தை கத்தையாக $100 நோட்டுகளை திணித்தனர் என்று கூறினார். பாருங்கள், வெறுமன ஒரு நாளுக்காகவே. அந்த ஜனங்களை பாருங்கள், அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே பதிந்துள்ளது. நாம் அதை சில சமயங்களில் அறியாமல் இருக்கின்றோம். புரிகின்றதா?
But see, when you're really, no matter how much the world is against it, how much the denominations are against it, God's proven it to be the truth.
ஆனால் பாருங்கள், நீங்கள் உண்மையாயிருக்கும்போது உலகம் அதற்கு எவ்வளவு விரோதமாயிருந்தாலும், ஸ்தாபனங்கள் அதற்கு எவ்வளவு விரோதமாயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் அது சத்தியம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.
The great hour finally strikes. Things like that maybe we didn't think about.
முடிவிலே அந்த மகத்தான நேரம் இறங்கும் போது நாம் சிந்தித்து பார்க்காத விதத்தில் ஒரு கால் காரியங்கள் சம்பவிக்கும்.
Yes, it shows you're not sure if you're embarrassed. So you will rather not discuss the subject. If you're going to be ashamed of it, you wouldn't want to discuss it. Hold back.
ஆம், நீங்கள் தர்ம சங்கடமான நிலையை அடைந்தால் அப்பொழுது நீங்கள் நிச்சயமற்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. ஆகையால் நீங்கள் அந்த பொருளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது. நீர் அதை குறித்து வெட்கப்பட போவதாக இருந்தால் அப்பொழுது நீங்கள் அதை குறித்து விவாதிக்க விரும்ப மாட்டீர்கள், அதை அடக்கிக்
கொள்வீர்கள்.
ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன், தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த தேவனுடைய அன்பை தன் இருதயத்தில் கொண்டுள்ள மனிதன் வேறொருவரிடம் ஒரு சில நிமிடங்கள் பேச நேர்ந்தால் அப்பொழுது தன்னுடைய இதயத்தில் உள்ள அன்பை குறித்து அவனுக்கு எடுத்துரைக்காமல் சும்மா இருக்க முடியுமா? பாருங்கள், அது ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கிறதாய் உள்ளது. அப்பொழுது உங்களால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. இதுவே இயேசுவானவர் பேசிக் கொண்டிருந்த பொல்லாத நாளாய் இருக்க வேண்டும்.
To the people, God then himself revealing himself through the word.
ஜனங்கள் வார்த்தையை குறித்தும் தேவனுடைய ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்வதை குறித்தும் வெட்கப்படுகின்றனர். ஆனால் சத்தியமானது ஜனங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படும் போது அப்பொழுது தேவன் தாமே தம்மை வார்த்தையினூடாக வெளிப்படுத்துவதாயிருக்கிறது.
Now any man can make any kind of claims, and we've had it in these days where there's been so many claims that it's been horrible. But you see, if there is a truth, it must be by the word.
இப்பொழுது எந்த மனிதனும் எந்த விதமான உரிமைகளையும் நிலைநாட்ட முடியும். நாம் அதை இந்த நாட்களில் உடையவர்களாயிருக்கிறோம். அநேக உரிமைகள் உரிமை கோரப்பட்டுள்ளன. அது பயங்கரமாக இருந்து வருகிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், சத்தியம் என்ற ஒன்று இருக்குமாயின் அது வார்த்தையின் மூலமாகவே இருக்க வேண்டும்.
Because they say they had all kinds of things of oil pouring through people and blood out of their hands and women on their backs and with blood and running down their shoes and raise up their shoes and pour oil out and frogs jumping out and hopping down the platform and all kinds of things like that.
ஏனென்றால் அவர்கள் எல்லா விதமான காரியங்களை உடையவர்களாக இருப்பதாக கூறுகின்றனர். ஜனங்களின் மத்தியில் எண்ணெய் வழிந்தோடியதாகவும் அவர்களுடைய கரங்களிலிருந்து ரத்தம் வழிந்தோடியதாகவும் பெண்களின் முதுகிலிருந்து ரத்தம் தோன்றி அவர்கள் காலணிகள் வரைக்கும் வழிந்தோடியதாகவும் அவர்கள் காலணிகளை கழற்றி அதிலிருந்து எண்ணெயை ஊற்றியதாகவும் தவளைகள் தோன்றி மேடையிலிருந்து கீழே குதித்ததாகவும் இன்னும் அதை போன்ற எல்லா காரியங்களையும்
கூறுகின்றனர். Only said in the last days the Spirit would be so close to deceive the elected if possible. But there's no scripture for that.
ஆனால் வேதாகமத்திலோ அப்படிப்பட்ட எந்த காரியமும் இல்லையே. வேதாகமத்தில் அதை போன்ற எந்த காரியத்தையும் குறித்தான வாக்குத்தத்தமே இல்லை. அதாவது கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக இந்த ஆவி மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்று மட்டுமே கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவைகளை போன்றதற்கான வேத வாக்கியங்களே இல்லை.
But when it comes to genuine and unadulterated word of God confirmed by God, it seems to even embarrass the other group on the radical side. There's an embarrassment about it.
ஆனால் உண்மையான தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது இதற்கு விரோதமாக தீவிரமாய் காணப்படும் மற்றொரு குழுவினரை சங்கடப்படுத்துகிறதாயும் கூட தென்படுகிறது. பாருங்கள், அதை குறித்த தர்ம சங்கடமான நிலைமை உண்டு.
But it's a reality to a man or woman, boy or girl, who really is a genuine Christian.
ஆனால் அசலான கிறிஸ்தவராய் இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கும் அது தத்ரூபமான ஒன்றாய் உள்ளது.
When God made a promise of the baptism of the Holy Ghost and you receive it, there's something that settles within you that there's nothing takes its place.
தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணின போது நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளும் போது அப்பொழுது அது உங்களுக்குள்ளாக ஏதோ ஒன்றை தீர்த்து வைக்கிறதா இருக்கிறது. எனவே அதனுடைய ஸ்தானத்தை வேறொன்றுமே எடுக்க முடியாது.
When a man ever meets God, not in some emotional workup, some enthusiasm or some religious doctrine, some catechism or creed or a dogma that he has accepted for a comfort for himself.
ஒரு மனிதன் தேவரை சந்திக்கிற போது ஏதோ உணர்ச்சி வசப்படுகின்றதினால் அல்ல, ஏதோ ஒரு வகையான உற்சாக மிகுதியினாலோ அல்ல, அல்லது ஏதோ மத சம்பந்தமான கோட்பாட்டினால் அல்ல, ஏதோ ஸ்தாபன பாடத்தினால் அல்ல, அல்லது பிரமாணத்தினால் அல்ல, அல்லது தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்வதற்காக அவன் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு கோட்பாட்டினால்
அல்ல. And you see the boy speaking to you exactly with the word and the promise of the hour. There's something it does to you. You're not ashamed of it. It does something to you.
ஆனால் மோசே செய்தது போன்றே அவன் அந்த இடத்திற்கு உண்மையாகவே வரும்போது வனாந்தரத்தின் பின்பகுதிக்கு வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை முகமுகமாய் சந்திக்க நடந்து செல்லும் போது அந்த சத்தம் அவனிடத்தில் சரியாக வார்த்தையோடும் இந்த வேலைக்கான வாக்குத்தத்தோடும் அவனிடத்தில் பேசுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதா இருக்கிறதே. பாருங்கள், அப்பொழுது நீங்கள் அதை குறித்து வெட்கப்படுகிறதில்லை. அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது.
There's some people that receive such an experience.
இப்பொழுது அடுத்த 15 நிமிடங்களுக்கு இதை நோக்கி பார்ப்போமாக. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிற சில ஜனங்கள் உண்டு.
As I speak to you today, not as a church or as a denomination, I speak to you as an individual. Amen.
நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசும்போது ஒரு சபை என்ற காரணத்தினாலோ அல்லது ஒரு ஸ்தாபனம் என்ற காரணத்தினாலோ பேசாமல் நான் உங்களிடத்தில் ஒரு தனிப்பட்ட நபராக பேசுகிறேன்.
Not because you come here to this tabernacle, because that I love you and you love me, not because of that. Let me speak to you as a dying mortal.
Amen. Amen.
That someday you've got to come to the end of this life.
Amen.
நீங்கள் இந்த கூடாரத்திற்கு இங்கே வருகின்றீர்கள் என்ற காரணத்தினால் அல்ல நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்ற காரணத்தினாலே அன்றி வேறெந்த காரணத்தினாலேயும் அல்ல. நான் மறிக்க வேண்டியவன் என்ற காரணத்தினால் உங்களிடம் பேசுகின்றேன். அதாவது என்றோ ஒரு நாள் நீங்கள் இந்த ஜீவியத்தின் முடிவிற்கு வர வேண்டும். அந்த பாதையின் முடிவில் நான் அங்கு இல்லாதிருக்கலாம். ஒரு கால் மற்றொரு பிரசங்கியாரும் அங்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கு உங்களை சந்திக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார், அது தேவனாகும்.
And you listen to it and not whether my wife is a good Christian or my husband's a good Christian, but am I all right with God? Have Amen. I met God like that?
Amen.
நீங்கள் இதற்கு செவிகொடுங்கள். என் மனைவி ஒரு நல்ல கிறிஸ்தவராய் இருக்கிறாள் அல்லது என்னுடைய கணவர் ஒரு நல்ல கிறிஸ்தவராய் இருக்கிறார் என்றல்ல, ஆனால் நான் தேவனோடு சரியாயிருக்கிறேனா, நான் அதை போன்று தேவனை சந்தித்திருக்கிறேனா என்பதுதான் முக்கியம்.
Not because my pastor met God, but because my deacon met God, but have I met him?
அதாவது என்னுடைய போதகர் தேவனை சந்தித்து விட்டார் என்பதனால் அல்ல, அல்லது என்னுடைய மூப்பர் தேவனை சந்தித்து விட்டார் என்பதனால் அல்ல, ஆனால் நான் அவரை சந்தித்திருக்கிறேனா என்பதே காரியம்.
Not because I shouted, not because I spoke in tongues, but because I met him as a person.
Amen.
நான் சத்தமிட்டேன் என்ற காரணத்தினால் அல்ல, நான் அந்நிய பாஷையில் பேசினேன் என்ற காரணத்தினால் அல்ல, நான் அவரை ஒரு நபராக சந்தித்தேன் என்பதனால் மட்டுமே ஆகும்.
Then you'll never be ashamed of that. Just something that's so perfect and pure and true.
அப்பொழுது நீங்கள் அதை குறித்து ஒருபோதும் வெட்கமடையவே மாட்டீர்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு காரியம் அங்கு மிகவும் பரிபூர்ணமாயும் தூய்மையானதாயும் உண்மையானதாகவும் இருக்கிறது.
You might need a spirit to do this, that, or the other. Follow it a little bit and see how it compares with the Word of God.
நினைவிருக்கட்டும், தேவனை போன்றே பாவனை செய்யும் ஒரு ஆவியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இதை அதை அல்லது மற்றதை செய்ய என்று கூறும் ஒரு ஆவியை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை சற்று பின்தொடர்ந்து அது தேவனுடைய வார்த்தையோடு எவ்வாறு ஒப்பிடுகிறது என்பதை கவனியுங்கள்.
You might need a spirit that would tell you you're saved and give you the glorious feeling and you shout and scream there when it comes to denying the Word. How can the Holy Spirit that wrote the Word deny His own Word?
நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று உங்களிடத்தில் கூறும் ஒரு ஆவியை நீங்கள் சந்திக்கலாம். அது உங்களுக்கு ஒரு மகிமையான உணர்வையும் அளிக்கலாம். நீங்கள் சத்தமிடலாம், கூச்சலிடலாம், அதன் பின்னர் வார்த்தையை மறுதளிக்க வரும்போது வார்த்தையை எழுதின பரிசுத்த ஆவியானவர் எப்படி தம்முடைய சொந்த வார்த்தையை மறுதளிக்க முடியும்?
That spirit must punctuate every promise of God with an amen. If it isn't, then you never met God. Yes. You met a deceiving spirit, and the world's full of it today.
அந்த ஆவியோ தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் ஆமேன் என்று கூறி ஆமோதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் தேவனை சந்திக்கவே இல்லை என்பதாகும். ஆனால் நீங்கள் ஒரு வஞ்சக ஆவியை சந்தித்தீர்கள். இன்றைக்கு உலகமே அப்படிப்பட்ட ஒரு ஆவியினால் நிறைந்துள்ளது.
But when you see God come down and make a statement that he's going to do a certain thing and comes back and does that time after time after time, then you've got a genuine spirit.
Amen.
ஆனால் தேவன் இறங்கி வந்து தாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யப்போவதாக அறிக்கையிட்டு பின்னர் திரும்பி வந்து அதை ஒவ்வொரு முறையும் செய்கிறதை நீங்கள் காணும் போது அப்போது உங்களுக்கு ஒரு உண்மையான தேவனுடைய ஆவியானவர் உண்டு என்பது ஊர்ஜிதமாகிறது.
How could a spirit be on a man? The Holy Spirit that wrote the Bible and turned around and now, that's not right. That was for some other day.
வேதாகமத்தை எழுதின அதே பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு மனிதன் மேல் இருந்து கொண்டு அதே சமயத்தில் அது சரியல்ல, அது வேறொரு நாளுக்கானது என்று கூறி அதை மறுதளிக்க முடியும்?
He said the promise isn't to you and to your children to them, it's far off. Even as many as the Lord our God shall call. That was Acts
2:38. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்றார். அது அப்போஸ்தலர் 2:38 இருந்தது.
How can a spirit that accept anything different from that to be of God? When Hebrews 13:8 said Jesus Christ is the same yesterday and forever.
எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ள போது ஒரு ஆவி எப்படி அதை காட்டிலும் வித்தியாசமான ஒன்றை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்தில் அது தேவனுடையதாக இருக்க முடியும்?
Or somebody said, oh, maybe he was a philosopher, he was a good man, he was a prophet. But his power is his power.
யாரேனும், ஓ, அவர் ஒரு தத்துவ ஞானி என்று நான் நம்புகிறேன், அவர் ஒரு நல்ல மனிதனாக இருந்தார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆனால் அவருடைய வல்லமையை குறித்து என்று கூறினால் எப்படி இருக்கும்?
Speaking of that, George Smith, the boy that goes with my daughter, Rebecca, fine kid, sang in the tabernacle, Baptist boy, and says, take my name off of that thing.
அன்றொரு இரவு நான் ஜார்ஜ் ஸ்மித், அதாவது என்னுடைய மகள் ரெபேக்காலை மணக்கப் போகிற அந்த பையனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவன் ஒரு அருமையான பையன், இங்கே கூடாரத்திலும் பாடியிருக்கிறான். ஒரு பாப்டிஸ்ட் பையன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பெயரை பாப்டிஸ்ட் சபையிலிருந்து நீக்கிவிடுங்கள், நான் அதனோடு எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று கூறிவிட்டான்.
And there's a young lady that's having a conference at a certain Baptist church up in the hills, and they're so friendly against me, all of them out there. And about the, not, they're not got nothing against me, it's against this word.
அங்கே ஒரு வாலிப பெண்மணி இருந்தாள். அப்பொழுது மலையின் மேலுள்ள அந்த குறிப்பிட்ட பாப்டிஸ்ட் சபையில் அவர்கள் ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தினர். அங்கிருந்து அவர்கள் எல்லோருமே எனக்கு மிகவும் உறுதியாக விரோதமாயிருந்தனர். ஆனால் அவர்கள் எனக்கு எந்த காரியத்திலும் விரோதமாயிருக்கவில்லை. அது இந்த வார்த்தைக்கு விரோதமானதாயிருக்கிறது. ஒரு மனிதர் என்ற காரணத்தால் எனக்கு, அதாவது அவர்கள் எனக்கு விரோதமாக ஒன்றையுமே கூற முடியாது. ஏனென்றால் நான் அவர்களுக்கு எந்தவிதமான தீங்கும் ஒருபோதும் இழைத்திருக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் அதை குறித்தே பயப்படுகின்றனர். பார்த்தீர்களா? அவர்கள் மலையின் மேலிருந்து அந்த சபையில் கூட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த மகத்தான கூட்டத்தின் கடைசி மூன்று இரவுகளில் ஒரு மிஷனரி பேசப்போவதாயிருந்தது. அப்பொழுது மலையின் மேல் குளிர்ச்சியாயிருந்தது.
That be this missionary got up and come on to March 16. And he said, there's many people today who can't believe in divine healing.
தற்செயலாக இந்த மிஷனரி எழுமி நின்று மார்க் 16 அதிகாரத்திற்குள்ளாக சென்று அவர் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொள்ள முடியாமல் இருக்கின்றனர் என்று கூறிவிட்டார். மேலும் அவர், நான் இந்தியாவில் இருந்தேன், நான் ஒரு இந்தியன், சகோதரன் பிரணாம் என்று பெயர் கொண்ட ஒருவர் ஐக்கிய நாடுகளில் இருந்து வந்தபோது நான் இந்தியாவில் இருந்தேன் என்றார்.
The pastor was getting moved over. Said, my wife was dying with cancer.
Glory.
I was blind or something like that. He prayed for one of us together, and he called out the audience, not even knowing our own language. And spoke the power of God and said, we're here healed.
அந்த போதகர் நடந்து கொண்டே பேச துவங்கினார். அப்பொழுது அவர், என்னுடைய மனைவி புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்தால் நான் குருடனாயிருந்தேன் அல்லது அந்த விதமான ஏதோ ஒரு காரியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தேன் என்றார். அவர் தொடர்ந்து, எங்களில் ஒருவருக்கு அவர் ஜபம் செய்தார், வேறொருவரை அவர் கூட்டத்திலிருந்து பெயர் சொல்லி அழைத்தார், எங்களுடைய பாஷையை அவர் அறியாதிருந்த போதிலும் அவர் தேவனுடைய வல்லமையினால் அதை கூறினார். மேலும் அவர், நாங்கள் சுகமடைந்து இங்கே இருக்கிறோம் என்றார். ஆனால் அவர்களோ அவருடைய வாயை அடைக்க பார்த்தனர். அவர்களால் அதை செய்ய முடியாமற் போயிற்று. பாருங்கள், அது அவர்களுடைய சொந்த கூட்டத்திலேயே இப்படி நிகழ்ந்தது.
Then they even denied of anything, and some of the people, even my this boy's sister that on the ground wouldn't even have enough to say. They won't know if she wasn't connected some way they could get down to find out.
அதன் பிறகு அவர்கள் மற்றொரு காரியத்தை குறித்தும் கூட மறுதளித்தனர். ஜனங்களில் சிலர், இந்த பையனுடைய சகோதரி, அதை குறித்து ஒன்றுமே கூறவில்லை, அவள் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்படாதவளாக இருந்தும் அவர்கள் அதை அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அங்கிருந்த ஸ்திரீகளில் ஒருத்தி, நான் அதை விசுவாசிக்கிறேன்
என்றாள்.
ரெபேக்காவும் ஜார்ஜும் இந்த பெண்மணியை பார்க்க சென்றனர். அப்பொழுது அவள் ஒரு விதமான மூளை வளர்ச்சியற்று வேதனையுற்றுக் கொண்டிருந்த ஒரு சிறுபெண்ணை கொண்டு வந்தாள். ஆகையால் அவர்கள் அந்த ஒரு இரவு என்னை அந்த பெண்ணை காண வரும்படி அழைத்திருந்தனர். நான் அங்கு சென்றேன். அப்பொழுது அந்த சிறு பெண் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது நான், நீ ஒரு விசுவாசியா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, இல்லை, நான் விசுவாசியா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று பதிலளித்தாள்.
Well, she wasn't retarded, it's just a devil spirit. They don't realize it. See, it takes you and you don't know it. It comes in violence, overcomes the person, and they don't know it.
அவள் மூளை வளர்ச்சியின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கவில்லை. அது வெறுமன ஒரு பிசாசின் ஆவியாக இருக்கிறது. அவர்கள் அதை உணரவில்லை. பாருங்கள், அது உங்களை பிடிக்கும் பொழுது நீங்களும் அதை அறிந்து கொள்கிறதில்லை. அது பிடித்தவுடனே அப்பொழுது அந்த நபரை வன்முறை செயல் மேற்கொள்கிறது. அவர்கள் அதை அறிந்து கொள்கிறதில்லை.
Wait a minute, folks, I know the street with these shorts on. They don't realize. They might be prove and swear to it that they've never done anything evil against their husband or so forth like that.
இங்கே வீதியில் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து நடந்து செல்லும் ஸ்திரீகள் அவர்கள் அதை உணர்கிறதில்லை. அவர்கள் தங்களுடைய கணவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பொல்லாங்கையும் ஒருபோதும் செய்யவில்லை என்று நிரூபிக்கக்கூடும். சத்தியம் செய்யக்கூடும்.
But in their heart they don't realize, but the spirit of the devil has took them over. They're possessed.
ஆனால் தங்களுடைய இதயத்திலோ அவர்கள் பிசாசின் ஆவியினால் பீடிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அவர்கள் உணர்கிறதில்லை. அவர்கள் அதனால் பீடிக்கப்பட்டே உள்ளனர்.
What would a woman want to strip her clothes off before a man? There's only one person done in the Bible, they were insane.
இல்லை என்றால் ஒரு மனிதருக்கு முன்பாக ஒரு பெண் ஏன் தன்னுடைய ஆடைகளை களைய வேண்டும்? வேதாகமத்தில் ஒரே ஒரு நபர் தான் அதை செய்தான். அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக
இருக்கின்றனர்.
மற்றவர்களோ தங்களை மறைத்துக் கொள்ள முயல்கின்றனர். இவர்களோ அதை உணர்கிறதில்லை. அது மிகவும் தந்திரமானதாகவும் மகா தந்திரமானதாகவும் இருக்கிறதே. நீங்கள் கவனிக்க வேண்டும், நீங்கள் என் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை காண தேவனுடைய வார்த்தையோடு உங்களையே ஒப்பிட்டு பாருங்கள்.
This young lady said, oh, they told me that I was baptized when I was a kid. Said, I don't know whether to believe that stuff or not.
இந்த வாலிப பெண்மணி, ஓ, நான் ஒரு குழந்தையா இருந்தபோது நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன் என்று அவர்கள் என்னிடம் கூறினர் என்றாள். தொடர்ந்து அவள், நான் அதை விசுவாசிப்பதா அல்லது வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை என்றும் கூறினாள்.
I said, don't you believe Jesus Christ? And she said, well, I don't know whether to do that. She said, some of that hocus pocus stuff, I don't believe it.
அப்பொழுது நான், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் அதை விசுவாசிக்கிறேனா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினாள். மேலும் அவள், அப்படிப்பட்ட சில ஏமாற்று காரியங்களை அவைகளை நான் நம்புகிறதில்லை என்று
கூறினாள்.
அப்பொழுது நானோ, உண்மையிலேயே நீ அந்த ஏமாற்று காரியத்தை நம்பாமல் இருக்கலாம் என்றேன். மேலும் நான், ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, ஓ, அவர் அவ்வாறு இருந்திருக்க கூடும்
என்றாள். அப்பொழுது
நான் சொன்னேன், அதாவது நான், அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் அந்த தேவனுடைய ரட்சிப்பார் என்றும் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவள், அதை போன்ற எந்த காரியமாவது அதை குறித்து அற்புதங்களாவது இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு நான் அதை குறித்து எதையுமே நம்புகிறதில்லை என்று
கூறிவிட்டாள்.
உடனே நான், நீ ஒரு கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கையில் தேவனை, பரிசுத்த ஆவியானவரை, அவர் ஒருவரே தேவனாயிருக்கிறார், அவர் ஜனங்களுக்கு மத்தியில் கிரியை செய்வதை கண்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டேன்.
God in the fatherhood, the pillar fire, the prophets, God in his son, and God in his people. It's just attributes of God. One great God covers eternity.
மேலும் நான், பிதாத்துவத்தில் தேவன், அக்கினிஸ்தம்பம், தீர்க்கதரிசிகள், தேவன் தம்முடைய குமாரனில், அதன் பின்னர் தேவன் தம்முடைய ஜனங்களில் இருக்கிறாரே, அவை தேவனுடைய தன்மைகளாயிருக்கின்றன. ஒரே மகத்தான தேவன் நித்தியத்துவமாகவே இருக்கிறாரே என்றும் கூறினேன்.
I said, what would you see if he among his people made the blind to see, the deaf to hear, look out upon the audience and tell the people what was wrong with them, and like he did when he showed earth.
பின்னர் நான், அவர் தமது ஜனங்களுக்கு மத்தியில் இருப்பதையும், குருடரை பார்வையடைய செய்வதையும், செவிடரை கேட்கும்படி செய்யவும் பண்ணி ஜனங்களை நோக்கி பார்த்து, அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்தது போன்றே ஜனங்களோடுள்ள கோளாறு என்னவென்பதை அவர்களிடம் கூறுவதை நீ கண்டால் நீ என்ன சொல்லுவாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவளோ, அது ஒரு ஜாதகமா இருக்கும் என்றே நான் நம்புவேன் என்று
கூறினாள்.
அதற்கு நானோ, நான் நினைத்ததை காட்டிலும் நீ மோசமான நிலையில் இருக்கிறாய். நீ பைத்தியம் பிடித்தவளா இருந்தால் மேலானதா இருக்கும். பார், அப்படி இருந்திருந்தால் நீ கணக்கொப்புவிக்க வேண்டியதா இராது என்று
கூறினேன்.
ஆனால் நான், நீயோ பொல்லாத ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றாய் என்று கூறினேன்.
Jesus told the woman at the well about her husbands, when he looked upon the people and perceived their thoughts, would you call that horoscope?
மேலும் நான், இயேசுவானவர் கிணற்றண்ட இருந்த அந்த ஸ்திரீயிடம் அவளுடைய கணவன்மார்களை பற்றி கூறினதையும், அவர் ஜனங்களை நோக்கி பார்த்து அவருடைய சிந்தனைகளை பகுத்தறிந்ததையும், நீ அதையும் ஜாதகம் என்று அழைப்பாயோ என்று
கேட்டேன். பாருங்கள்,
லூத்தரன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்தாபனத்தில் அவள் சுற்றப்பட்டு அதற்கு முரணான எந்த காரியமும் தவறாக இருக்கும் என்று எண்ணிக் கொண்டாள்.
Now God wants man who's wrapped up in the word. Hey, hey, contrary to that's wrong. Jesus said, "Let every man's word be a lie, and mine be the truth."
இப்பொழுது தேவனோ வார்த்தையில் சுற்றப்பட்டிருக்கிற மனிதனையே விரும்புகிறார். அதற்கு முரணான எந்த காரியமும் தவறாக இருக்கிறதே. இயேசு எந்த மனிதனுடைய வார்த்தையும் போய் என்னுடைய வார்த்தையே சத்தியமாக இருப்பதாக என்றார்.
There was a man in a very scientific age by the name of Noah. He wasn't ashamed of God's word. God met him. He talked to him. He knew it was God.
மிகுந்த விஞ்ஞானபூர்வமான காலத்தில் நோவா என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படாதிருந்தான். தேவன் அவனை சந்தித்தார். அவர் அவனிடத்தில் பேசினார். அது தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
And he said it's going to rain. It never had rain. But he believed it was going to rain. And the faith that he had, he wasn't ashamed to exercise it.
அவர் மழை பெய்யப் போகிறது என்றார். அப்போது மழையே ஒருபோதும் பெய்யாமல் இருந்தது. ஆனால் மழை பெய்யப் போவதாக இருந்தது என்று அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசமுடையவனாக இருந்தான். அவன் அதை கிரியையில் காண்பிக்க வெட்கப்படவில்லை.
He took 120 years to build an ark when the world was against him. He wasn't ashamed of God's word in his day.
உலகமானது அவருக்கு எதிராக இருந்தபோது அவன் பேழையை கட்ட 120 ஆண்டுகள் எடுத்துக் கொண்டான். அவன் தன்னுடைய நாளில் தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படவே இல்லை.
God saved him and his household for it.
தேவன் அவனையும் அவன் வீட்டாரையும் அதற்காக ரட்சித்தார்.
There was a how foolish it might have seemed to be to other people. But to him, he met God.
மற்ற ஜனங்களுக்கோ அது எவ்வளவு மூடத்தனமாக தென்பட்டிருக்க கூடும். ஆனால் அவனுக்கோ அவ்வாறு இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்திருந்தான்.
No matter how scientific the other was contrary, how I said it couldn't happen, he met God.
மற்ற காரியங்கள் எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக காணப்பட்டு அது முரணாக இருந்திருந்தாலும் கவலைப்படாமல் அது சம்பவிக்க முடியாது, இது சம்பவிக்க முடியாது என்று கூறிய போதிலும் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை
சந்தித்திருந்தான்.
நீங்கள் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது அந்த விதமாகத்தான் அதுவும் இருக்கும். இது ஒரு மூடத்தனமான காரியம் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் கூறுவது சத்தியம் என்று உறுதியாக பற்றிக் கொள்ளும் ஒரு சிலர் இவ்வுலகில் உண்டு என்பதையே நான்
அறிவேன்.
நான் இங்கிருந்து கர்த்தர் உரைக்கிறதாவது நான் அரிசோனாவிற்கு செல்கிறேன், அங்கே 7 தூதர்களை ஒரு கூட்டமாக நான் சந்திப்பேன் என்று கூறின போது அது சம்பவிப்பதை பார்க்க அங்கே ஒரு கூட்ட மனிதர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர்.
The other night, saying if Los Angeles would fall into the ocean, but when you have met God, and the God who doesn't fail, the God who does exactly what he said he would do, he's always done it. You're not ashamed of it then.
அன்று ஒரு இரவு லாஸ் ஏஞ்சலிஸ் சமுத்திரத்திற்குள் மூழ்கும் என்று கூறினேன். ஆனால் நீங்கள் தேவனை சந்திக்கும் போது, தவறிப்போகாத தேவனை சந்திக்கும் போது, செய்வேன் என்று தேவன் கூறினதை சரியாக செய்கிற தேவனை, அதை எப்பொழுதும் சரியாக செய்திருக்கிறவரை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் அப்பொழுது அதை குறித்து வெட்கப்படுகிறதில்லை. நீங்கள் பின்வாங்கி போய் அதை குறித்து தர்ம சங்கடமான நிலையை அடைய வேண்டியதில்லை. உங்களால் முழு உலகத்திற்கும் கூற முடியும்.
A man meets God, talks to him, and the reality of God becomes his in his heart. He's not ashamed of it.
ஒரு மனிதன் தேவனை சந்திக்கிற பொழுது, அவரிடத்தில் பேசுகிற பொழுது, தேவனுடைய உண்மைத்துவம் அவனுடைய இருதயத்தில் அவனுடையதாகி விடும் போது அவன் அதை குறித்து வெட்கமடைவதில்லை.
Noah was ashamed. It seemed foolish to the rest of the world, but not to him.
நோவா வெட்கப்படவில்லை. உலகில் உள்ள மற்றவர்களுக்கோ அது மூடத்தனமாய் தென்பட்டது என்று அவனுக்கு அல்ல.
Moses, when he's before Pharaoh, he wasn't ashamed to tell Pharaoh that these certain things would happen because he had met God. God told him in the burning bush.
Moses, அவன் பார்வோனுக்கு முன்பாக நின்றபோது அவன் இந்த குறிப்பிட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்று பார்வோனிடத்தில் கூற வெட்கப்படவே இல்லை. ஏனென்றால் அவன் தேவனை சந்தித்திருந்தான். தேவன் எரியும் முச்சடியில் அவனிடம் பேசினார்.
Moses said, I stutter. That's what he had in impediment of speech. He said, there comes Aaron. You be God to him and he'll be prophet to you.
Moses, நான் திக்குவாயன் என்றான். அதைத்தான் அவன் உடையவனாயிருந்தான், அதாவது திக்குவாயுடனாயிருந்தான். ஆனால் அவரோ, அதோ ஆரோன் வருகிறான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய், அவனுக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான். அவரால் நன்றாக பேச முடியும் என்பதை நான் அறிவேன், ஆனாலும் நான் உன்னுடைய வாயோடு இருப்பேன். மனிதரை பேசும்படியாக வைத்தது யார் என்றார்? ஆமென். நான் அதை விரும்புகிறேன், அது தேவனாயிருக்கிறது. மனிதரை செவிடாகவும் ஊமையாகவும் செய்தது யார்? மனிதரை பேச வைத்தது யார்? தேவனே அவைகளை செய்திருக்கிறார். அப்பொழுது அவனோ, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது அவர், உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், ஒரு கோல் என்றான். அப்பொழுது அவர், அதை தரையிலே போடு என்றார், அது சர்ப்பமாக மாறினது. அப்பொழுது அவர், அதை மீண்டும் இடு என்றார், அப்பொழுது அது மீண்டும் ஒரு கோலாக மாறினது. ஆமென். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் உன்னுடைய கரத்தை உன் மடியிலே போடு என்றார். அவன் அப்படியே போட்டதை வெளியே எடுத்த போது அது வெண்குஷ்டத்தால் பிடிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர், அதை திரும்பவும் மடியிலே போட்டு அதை மீண்டும் வெளியே எடு என்றார். அப்பொழுது அது மற்றொரு கரத்தை போன்று ஆனது. நான் தேவனாயிருக்கிறேன். அப்பொழுது அவன் பார்வோனுக்கு முன்பாக நடந்து சென்று அவர் கூறும்படி சொன்னதை கூறினான். அவன், இது இந்த விதமாக சம்பவிக்கப் போகிறது
என்றான்.
அவன் மண்ணை எடுத்து அதை காற்றில் தூவி, கர்த்தர் உரைக்கிறதாவது, பேன்கள் பூமியில் மேல் வரக்கிறது என்றான். அப்பொழுது உடனே பேன்கள்
தோன்றின.
தண்ணீரை எடுத்து ஆற்றில் ஊற்றி கர்த்தர் உரைக்கிறதாவது என்றான். அப்பொழுது முழு நதியுமே ரத்தமாக மாறினது. அவன் வானத்திலிருந்து கல்மழையை
வரவழைத்தான்.
இந்த கடைசி நாட்களில் இந்த வாதைகள் திரும்பவும் உண்டாக வேண்டியதாக உள்ளது என்பதை நீங்கள்
அறிவீர்கள்.
நினைவிருக்கட்டும், வேதாகம காலத்தில் விபச்சாரக்காரனுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை கல்லறிந்து கொல்லப்படுவதாகும். எனவே அவிசுவாசம் உள்ள சபையும் கல்வழையின் மூலம் கல்லறிந்து கொல்லப்படும். ஒரு காலத்தில் தேவனுடைய தண்டனையின் வழியாக இருந்தது. அவர் இந்த அவிசுவாசம் உள்ள உலகத்தை, இந்த விபச்சார சந்ததியை கல்லறிந்து கொள்வார். அவர் 100 பவுண்ட் எடை கொண்ட, 1 தாலந்து எடையுள்ள கல்மழை கற்களை வானத்திலிருந்து எறிவார். விபச்சார சபை மரித்து போகும். விபச்சார உலகம் அவர் ஆதியில் செய்தது போலவே தேவனுடைய தண்டனையின் கீழ் கல்லறிதலின் மூலம் மரித்து போகும். சபையே, தேவனோடு சரிபடுத்திக் கொள். நாம் தேவனிடத்திற்கு திரும்ப நாம் யாவரும் அதைத்தான் செய்ய வேண்டும்.
That old fuzzy face, gray-haired whiskers, bald-headed, skinny arm, 80-year-old Elijah, sitting up there in the wilderness looking out upon the sins of the people.
அந்த சுருங்கிய முகமும், நரைத்த தாடியும், வழுக்கு தலையும், மெலிந்த கரங்களும் கொண்ட அந்த 80 வயதான எலியா அங்கே வனாந்தரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜனங்களின் பாவங்களை கண்ணோக்கிக் கொண்டிருந்தான்.
God spoke to him one morning and said, go down there and tell Ahab that not even a dew will fall from heaven do you call for it.
தேவன் ஒரு நாள் காலையில் அவனிடத்தில் பேசி, நீ ஆகாவிடம் சென்று நீ வரவழைக்கும் வரைக்கும் வானத்திலிருந்து ஒரு துளி பனியும் கூட பெய்யாது என்று அவரிடம் சொல்லி என்றார்.
I can see his little eyes looking out from under that fuzzy looking white beard that's sticking his head and walking down the road like a 16-year-old boy.
அவனுடைய வயோதிப கண்களோடு நோக்கி பார்ப்பதையும், பஞ்சு போன்ற வெண்மையான தாடியுடன், தன்னுடைய கையில் அந்த கோலுடன் 16 வயது பையன் நடந்து செல்வது போல் வீதியில் நடந்து செல்வதை என்னால் காண முடிகிறது. அவன் நேராக ராஜாவின் சமூகத்திற்கு நடந்து சென்று, நான் சொல்லும் வரையில் வானத்திலிருந்து ஒரு பனித்துளியும் கூட விடாது என்றான். அவன் தேவனை குறித்தோ அல்லது அவருடைய வார்த்தை குறித்தோ வெட்கப்படவில்லை. அவன் அதை ஒரு ராஜாவினிடத்தில் கூறவோ அல்லது வேறு எவரிடத்திலும் கூறவோ வெட்கப்படவே இல்லை. அவன் வெட்கப்படவில்லை. அவன் ஒளிந்து கொண்டு இப்பொழுது ஆகாபே நீ என்று கூறவில்லை. இது நம்மை குறித்த ஏதோ ஒரு காரியத்தையே என் நினைவிற்கு கொண்டு வருகிறது. அப்பொழுது நான் ஜனங்களிடத்தில், நான் ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு அதிக விசுவாசம் தேவை என்று கூறினேன். இப்பொழுது ஒரு புதிய விசுவாச பெருக்கை பெறுவதற்காகவே நான் வீட்டில்
இருக்கிறேன்.
நீங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் மன்னிப்பு கோருவது போல, திரு பிசாசே நீ தயவு கூர்ந்து வெளியே செல்வாயா என்று கெஞ்சுவது போல் உள்ளது. அப்படி அல்ல, விசுவாசத்துக்கு தசைகள் உண்டு, அதனுடைய நெஞ்சில் தைரியம் கொண்டுள்ளது. எனவே அது பேசுகிற போது ஒவ்வொரு காரியமும் வாயை மூடிக்கொள்கிறது. எனவே திரு பிசாசே நீ வெளியே வருவாயா என்பது போல் கூற வேண்டாம். இங்கிருந்து வெளியே போ. நான் தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்ற ஒரு தேவனுடைய குமாரன், அவர்களை தனியே விட்டுவிடு என்று கூறுங்கள். அப்பொழுது அது வெளியேறுகிறது. நீங்கள் பிசாசினிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, அவனோடு எவ்வித தொடர்பும் கொள்ள வேண்டியதே இல்லை. தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாது, உங்களுடைய கட்டளையை குறித்து வெட்கப்படக்கூடாது, நாம் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து வெட்கப்படக்கூடாது. எனக்குள்ள ஒரே வெட்கம் என்னவென்றால், நான் ஒரு பிரணமாக இருக்கிறேன் என்பதுதான். அது என்னுடைய இயற்கையான பிறப்பாக இருக்கிறது. நான் என்னுடைய தோல்விகளை குறித்து வெட்கப்படுகிறேன். ஆனால் அவருடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் வெட்கப்படுவதில்லையே. நான் அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறதில்லை. அது ஸ்தாபனங்களாக இருந்தாலும், ராஜாக்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், அல்லது யாராக இருந்தாலும், பதில் கூற ஆயத்தமாக இருக்கிறேன். தேவன் அதற்காகவே அழைத்திருக்கிறார்.
Moses walked up before Pharaoh. He wasn't ashamed to tell him that they would not compromise and take his so many days out of the wilderness.
Moses பார்வோனுக்கு முன்பாக நடந்து சென்றான். அப்பொழுது அவன், அவர்கள் ஒப்புரவாக மாட்டார்கள் என்றும், தன்னுடைய நாட்கள் சிலவற்றை வனாந்தரத்தில் கழிக்க முடியாது என்றும் அவனிடத்தில் கூறுவதற்கு வெட்கப்படவே இல்லை.
He said, some of the women stay back and the children say, we'll all go. Not even one house will be left behind. We'll take our cattle and all.
அப்பொழுது அவன், சில ஸ்திரீகளும் உங்களுடைய பிள்ளைகளும் இங்கே தரித்திருக்கட்டும் என்றான். அதற்கு மோசேயோ, நாங்கள் எல்லோருமே போக வேண்டும், ஒரு குழம்பையும் கூட பின்னே விட்டு வைக்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொண்டு செல்வோம் என்றான். அவன் வெட்கப்படவில்லை. ஏன்? அவன் விடுதலையின் வெளிச்சத்திற்குள்ளாக வந்திருந்தான்.
That's the reason a man or woman sick or anything once comes into the presence of God and knows that God's healed them. You're stepping into the light of deliverance. Don't compromise on anything.
அந்த காரணத்தினால்தான் ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ, சுகமீனம் உள்ளவர்களோ அல்லது மற்றவர்களோ, ஒருமுறை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக வந்து தேவன் அவர்களை சுகமாக்கி இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் போது அவர்கள் விடுதலையின் வெளிச்சத்துக்குள்ளாக அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் எந்த காரியத்தின் பேரிலும் ஒப்புரவாகவே மாட்டீர்கள்.
Deliverance is in his heart. For he had met the God who said, I am the God of Abraham, who gave Abraham the promise and the time of redemption of deliverance is at hand. I'm sending you down there to take them out.
விடுதலை அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஏனென்றால் அவன், நான் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறேன், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்த மணிநபர் நானே, மீட்பின் நேரமும் விடுதலையின் நேரமும் சமீபித்திருக்கிறது, நான் அவர்களை வெளியே அழைத்து வர உன்னை அனுப்புகிறேன் என்று உரைத்திருந்த தேவனை சந்தித்திருந்தான். அப்படியானால் அதை குறித்து எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்?
Pharaoh could have killed him. He was just a man. He was a slave. He could have killed him, but he wasn't ashamed of the word.
பார்வோன் அவனை கொன்று போட்டிருக்கலாம். அவன் வெறுமன ஒரு மனிதனாயிருந்தான், அவன் ஒரு அடிமையாயிருந்தான். எனவே அவன் இவனை கொன்று போட்டிருக்கலாம், ஆனால் அவன் வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. அவன் பார்வோனிடத்தில் முழங்கார்படியிட்டு எந்த காரியத்திற்கும் கெஞ்சும்படி வரவே இல்லை. அவன், நான் அவர்களை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன்
என்றான்.
அப்பொழுது பார்வோன், நீ அவர்களை அழைத்துச் செல்ல முடியாது என்றான். அப்பொழுது அவன், சரி, அப்படியானால் பூமியின் மேல் வண்டுகள் உண்டாக்கிறது, நீ அவர்களின் உண்டாக செல்ல வேண்டும் என்றான். அங்கு அதுதான் சம்பவித்தது. அப்பொழுது அவன், ஓ மோசே, அவர்களை அழைத்துக் கொண்டு போய்விடு என்றான். அதற்கு மோசே, சரி, இப்பொழுது மனம் திரும்புகிறாயா என்று
கேட்டான்.
அதற்கு பார்வோனோ, நீங்கள் வனாந்திரத்திற்கு சில நாட்கள் மாத்திரமே செல்லலாம் என்றான். அதற்கு மோசே, அப்படியானால் பேன்கள் உண்டாகும் என்றான்.
ஆமென்.
தொடர்ந்து அவன், அந்தகாரம் உண்டாகும் என்றான். அப்பொழுது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பார்க்கக்கூடாத அளவுக்கு இருள் உண்டாயிருந்தது. முடிவிலே மரணம் உண்டானது. பார்வோன் துவங்கி அவன் வேலைக்காரன் வரைக்கும் உண்டாகி அது குடும்பத்தின் தலைச்சன் பிள்ளைக்கான மரணமாயிருந்தது. அவன் எவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரு ஆபிரகாமின் குமாரனாயிருந்தான். அவன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருந்தான். அவன் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படிக்கு செல்ல தேவனால் கட்டளையிடப்பட்டு தேவனுடைய செய்தியையும் பெற்றுக்
கொண்டவனாயிருந்தான்.
அப்படியானால் இந்த மடிவேளையில் சபையிலிருந்து ஒரு மனவாட்டியை வெளியே கொண்டு வர தேவனால் அதே காரியத்தை அடைக்க முடியாதா?
But everybody was afraid of Goliath out there. He wasn't afraid to walk up and said, "Your servant."
Daniel, இல்லை, தாவீது சரியாக கூறினால் சவுலுக்கு முன்பாக பயப்படவே இல்லை. அங்கே எல்லோரும் கோலியாத்தை குறித்து பயமடைந்திருக்கும் போது அவன் பயப்படாமல் நடந்து சென்றான். அவன், உமது அடியாள் இருக்கிறேன் என்று சவுலிடம்
கூறினான். Said, "Your servant was herding his father's sheep. And a bear came and got one of them. I'll chase him out to the wilderness and kill him with this slingshot."
இந்த சிவந்த மேனி உள்ள சிறுவன், உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கையில் ஒரு கரடி மந்தைக்குள்ளாக வந்து ஆடுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்டு சென்றது. அப்பொழுது நான் அதை வனாந்தரத்தில் துரத்திச் சென்று இந்த கவன் கல்லினால்
கொன்றேன்.
ஒரு சிங்கம் ஒருமுறை உள்ளே வந்தது. ஓஹோ, என்ன, ஒரு சிங்கம் உள்ளே வந்து ஆடுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்டு வனாந்தரத்துக்குள்ளாக ஓடினது. அப்பொழுது நான் அதை ஒரு கவன் கல்லினால் வீழ்த்தினேன். அது எழுந்து என் மேல் பாய வந்தபோது நான் அதனை கொன்றேன் என்று
கூறினான்.
அப்பொழுது அந்த பின்வாங்கி போன ராஜா அங்கே நின்று கொண்டிருக்க பரலோகத்தின் தேவனை சேவிப்பதாக உரிமை கோரும் அந்த சாரமற்ற போர் வீரர்கள், அந்த விருத்தச்சதனம் இல்லாத பெலிஸ்தீர் அங்கு நின்று கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்கு சவால் விட அனுமதித்து
விட்டனர்.
ஆனால் தாவீதோ, உம்முடைய அடியான் அவரை கொல்வேன், ஏனென்றால் சிங்கத்திடமிருந்தும் கரடியிடத்திலிருந்தும் என்னை விடுவித்த தேவன் அந்த விருத்தச்சதனம் இல்லாத பெலிஸ்தீரிடத்திலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்றான்.
He didn't stutter. He said, "Perhaps it'll be done." He said, "It'll be done." He wasn't ashamed.
அவன் தடுமாறவில்லை. ஒரு கால் அது நடக்கலாம் என்று கூறவில்லை. அவன், அது நடந்தே தீரும் என்றான். அவன் வெட்கப்படவில்லை.
Daniel, before the king, was afraid to defy his orders, and nobody would pray only to him. He opened up the windows and threw up the sash and prayed three times a day. He wasn't afraid.
Daniel, ராஜாவிற்கு முன்பாக பயப்படவே இல்லை. அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் ஜெபம் ஏறெடுக்கப்படக்கூடாது என்னும் ராஜாவினுடைய கட்டளைகளை எதிர்க்க பயப்படவே இல்லை. அவன் ஜன்னல்களையும் பலகணிகளையும் திறந்து ஒரு நாளில் மூன்று வேளை ஜெபம் செய்தான். அவன் பயப்படவே இல்லை. சத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அந்த எரிகிற அக்னி சூளைக்கு பயப்படவே இல்லை. அவர்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், தேவனாலயங்களை விடுவிக்க முடியும், ஆனால் அப்படி அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய சொரூபத்திற்கு தலைவணங்க போவதில்லை என்று கூறினர்.
They weren't ashamed of it. No, sir. No, sir, they certainly weren't ashamed of it because they knew.
அவர்கள் அதை குறித்து வெட்கப்படவே இல்லை. இல்லையா? இல்லையா? அவர்கள் நிச்சயமாக அதை குறித்து வெட்கப்படவே இல்லை, ஏனென்றால் அவர்கள் அறிந்திருந்தனர்.
Samson was ashamed before the Philistines. When a thousand ran up to him, he picked up the jawbone of a mule.
Simpson. பெலிஸ்தர்களுக்கு முன்பாக வெட்கப்படவே இல்லை. ஆயிரம் பேர் அவனிடத்துக்கு ஓடி வந்த போது அவன் ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்துக்
கொண்டான்.
அவர்களுடைய தலைச்சீராக்கள் அவர்கள் ஏறக்குறைய ஒன்றரை அங்குல கனத்திற்கு பித்தளையினால் செய்யப்பட்டிருந்தன. அவனோ அந்த எலும்பினால் ஆயிரம் பேரை வீழ்த்தினான். அதன் பின்பும் அவன் அந்த எலும்பை தன்னுடைய கையில்
வைத்திருந்தான். He knew that the Spirit of God was upon him.
அவன் சங்கடப்படவில்லை. அவன் அப்படியே தன்னுடைய கரங்களில் என்ன இருந்ததோ அதனைக் கொண்டே செயல்பட்டான். தேவனுடைய ஆவியானவர் அவன் மீது இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
He knew he was born of Nazareth. He knew that nothing could bother him.
அவன் ஒரு நசரேயனாய் பிறந்திருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனை எந்த காரியமும் தொந்தரவு செய்ய முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான்.
He was a servant of God as long as he's in us. Will of God, nothing could stand in his way.
அவன் ஒரு தேவனுடைய பணிவிடைக்காரனாக இருந்தான். அவன் தேவனுடைய சித்தத்தில் இருந்தவரை அவனுடைய வழியில் ஒன்றுமே நிற்க முடியாதிருந்தது. எத்தனை ராஜாக்கள் அல்லது எத்தனை பெலிஸ்தர்கள் அல்லது என்னவெல்லாம் மேற்கொள்ள வந்தாலும் கவலைப்படவே இல்லை. சரி,
John was ashamed of the word of God that came to him in the wilderness and told him to go baptize the water.
யோவான் அவன் போய் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு வனாந்தரத்தில் உண்டான தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை.
He was ashamed to say, Behold, the Lamb of God that takes away the sin of the world. For the Spirit of God was upon him. He was ashamed before the priest.
Avan, இதோ உலகத்தின் பாபத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று கூற வெட்கப்படவே இல்லை. ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். அவன் ஆசாரியர்களுக்கு முன்பாக வெட்கப்படவே இல்லை.
He was ashamed of the word of God when he walked up to Herod. Philip's wife was living with Herod.
அவன் ஏரோதனிடத்திற்கு நடந்து சென்ற போதும் அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. பிலிப்பினுடைய மனைவி ஏரோதோடு வாழ்ந்து
கொண்டிருந்தாள்.
அவன் ராஜாவின் முகத்திற்கு முன்பாகவே நேராக நடந்து சென்றான். அங்கே வனாந்தரத்திலிருந்து வந்த இந்த ஆட்டு ரோமம் போல் முடி தொங்கிக் கொண்டிருந்த முகத்தை உடையவன் அங்கிருந்து கல்வியறிவின்றி ஒன்று மற்றவனாய் புறப்பட்டு வந்து ஏரோதின் முகத்துக்கு முன்பாக நேராக நடந்து சென்று நீர் இவளை வைத்துக் கொண்டிருப்பது நியாயமல்லவை என்று
கூறினான்.
அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. நிச்சயமாக அவன் அதை குறித்து முற்றிலும் வெட்கப்படவே இல்லை. ஸ்தேவான் அவன் தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை.
First, the Pentecostal people. Up there on the day of Pentecost, when they gathered in the upper room, the Holy Ghost fell upon them by a promise of God.
முதலாவது பெந்தேகோஸ்தே நாளன்று அங்கிருந்த பெந்தேகோஸ்தே ஜனங்கள் மேல், அதாவது அவர்கள் மேலறையில் கூடியிருந்த போது தேவனுடைய வாக்குத்தத்தினால் பரிசுத்த ஆவியானது அவர்கள் மேல் விழுந்தது.
Luke 24:49 said, Behold, I send the promise of my Father upon you, but wait in the city of Jerusalem until you receive power from on high.
Luke 24:49 என் பிதா வாக்குத்தம் அணிந்ததை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வாக்களித்திருந்த தேவனுடைய வார்த்தை என்னும் அதே வாக்குத்தம், என் பிதா வாக்குத்தம் அணிந்ததை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஆனால் அங்கே காத்திருங்கள், வேத சாஸ்திரத்தையோ அல்லது கல்வியையோ பெற்றுக் கொள்ளாதீர்கள், பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் காத்திருங்கள்.
And when that power from heaven came like a rushing mighty wind, they weren't ashamed of the gospel. Peter stood up and said, repent, every one of you, man with wicked hands, you've crucified the Prince of Peace, which God has raised from the dead, and we're a witness.
உன்னதத்திலிருந்து பெலன் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் இறங்கின போது அவர்கள் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. பேதுருவோ எழுமி நின்று, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கள், மனுஷர்களாகி நீங்கள் உங்களுடைய பொல்லாத கரங்களினால் நீங்கள் சமாதான பிரபுவை சிறுமையில் அறிந்தீர்கள், தேவனோ அவரை வரித்தோரிலிருந்து எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாயிருக்கிறோம். அதாவது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது கடைசி நாட்களில் சம்பவிக்கும் என்று யோவேலினால் உரைக்கப்பட்டது இதுவே ஆகும் என்று கூறினான். அவன் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவனை குறித்து குறிப்பிட்டு கூறினது போல அவன் ஒரு பலமான சுழல் காற்றைப் போல சென்றான். அவன் ஒரு பிரசங்கியாயிருக்கவில்லை, அவன் வெறுமன ஒரு மூப்பனாயிருந்தான். ஆனால் அவன் உயிர்த்தெழுதலை குறித்து எங்கும் சாட்சி பகர்ந்தான். அவன் தேவனை
சந்தித்திருந்தான்.
அவனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறார்களா? ஒரு வறண்ட காலத்தில் காற்றடித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாளில் எரிந்து கொண்டிருக்கும் வீட்டை அணைக்க முயல்வது போன்று அது இருந்தது. ஏன்? ஒவ்வொரு முறையும் காற்றடிக்கும் போது அது வேறொரு தீயை
மூட்டினது.
அவர்கள் சனகரின் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவனை குலுக்கினர். அது என்னவென்பதை உங்களால் உணர முடிகிறதா? அது உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை போன்றதாக உள்ளது. எல்லா மார்க்கங்களும் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தை நோக்கி செல்கிறது. அவைகள் யாவுமே சனகரின் சங்கத்தின் கீழ் ஒருங்கிணைந்து அமைந்திருந்தன. பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், அவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் அந்த சங்கத்திற்குத்தான் வர வேண்டியதாக இருந்தது. அவர்களோ அவனை பற்றி இழுத்தது ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல, ஆனால் பெரிய ஆலோசனை சங்கம்தான் அவனை பிடித்து இழுத்தது. நாங்கள் அவனை அச்சுறுத்தி பயமறுத்துவோம் என்று கூறினர்.
When he walked up that morning, the Bible said his face looked like an angel.
அவன் அந்த காலை நடந்து சென்ற போது அவனுடைய முகம் தேவ தூதனின் முகம் போல காணப்பட்டது என்று வேதம் கூறியுள்ளது. அவன், மனுஷர்களே, சகோதரர்களே, நான் உங்களிடத்தில் பேசட்டும். நம்முடைய பிதாக்கள் காரானூருக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் மெசபத்தோமியா நாட்டில் வாசமடைந்தனர் என்று
கூறினான். He said, you stiff-necked, uncircumcised the heart and the ears. You always resist the Holy Ghost like your fathers did. Saw you.
அவன் தொடர்ந்து பேசி வேத வாக்கியங்களை எடுத்துக் கொண்டான். அதன் பின்னர் அவன் எல்லாவற்றையும் கூறி முடிக்கும் போது ஆவியானவர் அவன் மேல் வந்தார். அப்பொழுது அவன், நீங்கள் வணங்கா கடுத்துள்ளவர்கள், இருதயத்திலும் சபைகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள், நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கின்றீர்கள், உங்களுடைய பிதாக்கள் செய்த போலவே நீங்களும் செய்கின்றீர்கள் என்று கூறினான்.
But the shame of the world, he wasn't embarrassed before any Sanhedrin council. No.
அவன் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. அவன் வார்த்தை குறித்து வெட்கப்படவே இல்லை. அவன் அந்த சனகரியம் சங்கத்திற்கு முன்பாகவும் சங்கடப்படவே இல்லை. இல்லை.
Paul said, before Agrippa, being a Jew, taught under Gamaliel, a great dignitary he was.
பவுல் அகிரிப்பாவிற்கு முன்பாகவே கூறினான், பவுல் ஒரு யூதனாயிருந்து கமாலியலின் கீழ் பயின்றவன், அவன் ஒரு மகத்தான
மேதையாயிருந்தான்.
ஆனால் ஒரு நாள் தமஸ்குவுக்கு செல்லும்படியில் அவன் தேவ பிரசனத்திற்குள்ளாக வந்து தேவனோடு தொடர்பு கொண்டான். பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் அக்கிரிஸ்தம வடிவில் இறங்கி வந்தபோது ஒரு ஒளி அவனை தாக்கி தரையில் வீழ்த்தினது. அப்பொழுது அவன் எழும்பி, ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு அவர், நான் இயேசு என்றார்.
And before Agrippa, he repeated the story again. He said, I'm not ashamed of the gospel of Jesus Christ, for it's the power of God and salvation to everyone that believes. Sure.
அதன் பின்னர் அவன் அக்ரிப்பாவிற்கு முன்பாக நின்று அந்த சம்பவத்தை திருப்பி கூறினான். மேலும் அவன், நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன், ஏனென்றால் அது விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய ரட்சிப்புக்கு தேவ பலனாக இருக்கிறது என்றான். நிச்சயமாகவே இப்பொழுது நண்பர்களே, நாம் ஒவ்வொரு காலத்தினூடாகவும் வாழ்ந்து வந்த மனிதர்களை பார்த்து வருகின்றோம். ஆனால் நமக்கோ நேரமாகிவிட்டது.
Let me say this, a man who has once come in contact with God, which is the Word, and the Word has been made plain and manifested to him, there's no shame about that.
ஆனால் நான் இதை கூறட்டும், ஒரு மனிதன் ஒருமுறை வார்த்தையாயிருக்கிற தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது, வார்த்தையானது தெளிவாக்கப்பட்டு அவனுக்கு வெளிப்படுத்தப்படும் போது, அப்பொழுது அவனுக்கு அதை குறித்த வெட்கமே உண்டாகிறது.
Doesn't embarrass me to say I believe every word of God. Doesn't embarrass me when the Lord says to say anything, you go say it and do it.
நீங்கள் குழப்பமடைகிறதில்லை. நான் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று கூற அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை. கர்த்தர் எந்த காரியத்தையாவது கூறும்படிக்கு கூறும்போது நீங்கள் அதை கூறப்போய் அதை செய்யும்போது அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை.
Don't embarrass me to say that I've been filled with the Holy Ghost. Don't embarrass me to say that I've spoken with other tongues.
நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூற அது என்னை சங்கடப்படுத்துகிறதில்லை. நான் அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறேன் என்று கூற அது என்னை சங்கடப்படுத்துகிறதில்லை.
Don't embarrass me to say that the Lord has shown me visions. Don't embarrass me to say he's the same yesterday and forever.
நம்முடைய கர்த்தர் இறக்க தரிசனங்களை காண்பித்திருக்கிறார் என்று கூற அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று கூற அது என்னை சங்கடப்படுத்துகிறதில்லை.
When you're brought before rulers and kings for my name's sake, take no thought what you shall say.
நீங்கள் என் நாமத்தின் நிமித்தம் அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் போது என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் அந்த நேரத்திலே அது உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர்.
But whosoever is ashamed of me and my word in this generation, him will I be ashamed of before my Father and the Holy Angels.
என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் இந்த சந்ததியில் எவன் வெட்கப்படுகிறானோ அவரை குறித்து நானும் என் பிதாவிற்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படுவேன்.
God help us not to be ashamed. But help us to be living testimony.
Amen.
தேவனே, வெட்கப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் ஒரு ஜீவிக்கின்ற சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
Every man, the Old Testament, when the prophets came, they become the living word. They was the word.
பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் வரும்போது அவர்கள் ஜீவிக்கிற வார்த்தையாக மாறினர். அவர்கள் வார்த்தையாக இருந்தனர்.
Jesus said they were called gods and they were. Because the word of God came to them, they say, thus saith the Lord.
அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்று இயேசு கூறினார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர்களிடம் வந்தது. அவர்கள் இது கர்த்தர் உரைக்கிறதாவது
என்றனர். Who has come in contact with him in redemption and salvation has come into his heart. He is a possessor of God.
மீட்பிலும் தன்னுடைய இருதயத்தில் பெற்றுள்ள ரட்சிப்பிலும் அவரோடு தொடர்பு கொண்டுள்ள எந்த ஒரு கிறிஸ்துவின் சீஷனும் தேவனை சுதந்திரிக்கிற ஒருவனாகவே இருக்கிறான்.
What kind of a life should we live and how should we walk and how should we talk if God is representing himself through our own mortal bodies? Who could be ashamed of that?
தேவன் தம்மையே நம்முடைய சொந்த அழிவுக்குரிய சரீரங்களூடாக செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருப்பாரானால் அப்பொழுது நாம் என்ன விதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி பேச வேண்டும், அதை குறித்து யார் வெட்கப்படக்கூடும்?
I come to a place that I was on the police force here in Jeffersonville. Walk down the street from all the authorities, I wouldn't be ashamed of the city. I'd be part of the city. I'd be a police, a part of the city to keep order and conduct.
நான் இங்கே ஜெஃபர்சன்வில்லில் உள்ள காவற்படையிலிருந்து எல்லா அதிகாரத்தோடும் வீதிகள் நடக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்பொழுது நான் அந்த பட்டணத்தை குறித்து வெட்கப்படவே மாட்டேன். நான் அந்த பட்டணத்தின் ஒரு பாகமாக இருப்பேன். நான் ஒரு காவற்காரனாயிருந்து ஒழுங்கையும் நன்னடத்தையையும் காக்கும்படி நான் அந்த பட்டணத்தின் ஒரு பாகமாக
இருப்பேன்.
ஒரு மனிதன் சிகப்பு விளக்கை கடந்து செல்வானையானால் அவன் தவறு செய்து விட்டான் என்று கூறவோ அவனுக்கு ஒரு அபராத சீட்டை கொடுக்கவோ நான் வெட்கப்படவே மாட்டேன். அது என்னுடைய கடமையாயிருக்கிறது. ஏனென்றால் நான் இந்த பட்டணத்திலிருந்து சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த பட்டணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த பட்டணத்திலிருந்து அதிகாரம்
பெற்றுள்ளேன்.
எனவே அவன் குடித்திருந்தாலும் அல்லது அவனோடுள்ள காரியம் என்னவாக இருந்தாலும் கவலைப்படாமல் அவன் என்னை ஆதரிப்பான். நான் என்னுடைய கடமைகளின் பேரில் இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு காவற்காரனாயிருக்கிறேன். நான் அதற்கெனவே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறேன். மேலும் இதை செய்ய எனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த சட்டத்திட்டங்களை கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அது சரியாகத்தான் அளிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
If I'm a Christian, and then filled with the Spirit, weighing the testimony of Jesus Christ's resurrection, that he's the same yesterday, today, and then don't let any devil come push you around, say you don't do this, you don't do that. You do do it.
அப்படியானால், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து, ஆவியினால் நிரப்பப்பட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியை தரித்திருந்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதனால், அப்பொழுது எந்த பிசாசும் நம்மை இங்கும் அங்கும் தள்ளி நீ இதை செய்யாதே, நீ அதை செய்யாதே என்று கூற அனுமதிக்காதீர்கள். நீங்களே அதை செய்யுங்கள்.
God, man, give you the... See, we don't have power. That policeman don't have power to stop one car. It's about sometimes it's 300 or 400 horsepower motor. What could he do about it? But he's got authority.
தேவரே உங்களை கழித்திருக்கிறார். பாருங்கள், நமக்கு வல்லமை கிடையாது. அந்த காவற்காரனுக்கு ஒரு காரை நிறுத்தவும் வல்லமை கிடையாது. ஆனால் சில சமயத்தில் அவைகள் 300 அல்லது 400 குதிரை திறன் கொண்ட இயந்திர சக்தி வாய்ந்த காரை அவனால் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவன் அதிகாரத்தை பெற்றுள்ளான்.
That's the church we have authority by the resurrection of Jesus Christ and his powerless word. Amen. Hallelujah. The things that I do shall you do also, more than this will you do, for I go unto the Father.
அதுதான் சபையாய் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலமாகவும் நாம் அதிகாரம் பெற்றுள்ளோம். அல்லேலூயா. அதாவது, நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அதை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள் என்பதாகும்.
Don't be ashamed of in this generation. Sinful, perplexed, the last generation will ever be on the earth. This sinful adulterous and full of all putrefied sores.
இந்த சந்ததியில் அவரை குறித்து வெட்கப்படாதீர்கள். இது பாவமுள்ளதாயும் குழப்பமடைந்துள்ளதும் பூமியின் மேல் இருக்கப் போகும் கடைசி சந்ததியாயும் உள்ளது. இது பாவம் நிறைந்ததும் விபச்சாரமானதும் முழுவதும் அழுகி போன புண்களால் நிறைந்ததுமாய் காணப்படுகிற சந்ததியாய் உள்ளது. ஒழுக்கமுள்ள அனைத்துமே ஒழுக்கமற்றதாகிவிட்டது. நாட்டின் அரசியல் அழுக்காயுள்ளதே. தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன.
Way back in the jungles of Africa, safari hunters, they had to take high-powered radios to hear Elvis Presley, Pat Boone. Them guys that rock and roll and twist.
ஆப்பிரிக்க காடுகளில் மிருக வேட்டைக்கு வருவோர் எல்விஸ் பிரெஸ்லி, பாட் பூன் போன்றவர்கள் பாடும் சுழன்று அசைந்து நெளிந்து ஆடும் நடனங்களுக்கான பாடலின் இசையை கேட்க மிகவும் சக்தி வாய்ந்த வானொலி பெட்டியையே அவர்கள் கொண்டு வந்தனர்.
And the natives trying to see them act on jerking their head. Act like that. The natives didn't look at it.
இவர்கள் தலையசைத்து அந்த விதமாக பாடி ஆடுவதை அங்குள்ள சுதேசிகள் நின்று வியப்போடு நோக்கி பார்க்கின்றனர்.
But you see, there are Americans like Pat Boone and Elvis Presley and Ricky Nelson and them guys are. They're not Judases at that time. But they're... See, it's a spirit.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் பாட் பூன், எல்விஸ் பிரெஸ்லி, ரிக்கி நெல்சன் போன்ற அமெரிக்கர்கள் அல்ல. அவர்கள் அந்த மாதிரியான யூதாஸ்கள் அல்ல. ஆனால் பாருங்கள், அது ஒரு ஆவியாயிருக்கிறது.
And the spirit is not only in America, it spread itself out over the world. Bring him to the battle again.
அந்த ஆவி அமெரிக்காவில் மாத்திரமல்ல, அது அர்மகதான் யுத்தத்திற்கு அவர்களை கொண்டு வரும்படி உலகம் முழுவதிலும் பரவியுள்ளது.
Africa, India, whatever it is, that vulgar and stuff that's spread all over there. But just one man started.
அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, அதாவது ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் எதுவாயிருந்தாலும் சரி, அவர்கள் அந்த விதமாகவே செயல்படுகின்றனர். அந்த ஆபாசமான செயல் ஒரு மனிதனால் தொடங்கப்பட்டு இப்பொழுது உலகம் முழுவதிலும் பரவியுள்ளது.
Separation time is now taking place when God's are calling a bride, yeah. And the devil's calling a church.
Amen.
Let me be part of the bride.
Amen. Amen.
Let us pray.
ஆகையால் சுவிசேஷமும் சர்வ வல்லமையுள்ள தேவனின் வல்லமையும் உலகம் முழுவதிலும் பரவியுள்ளதே. இப்பொழுது பிரிவினையின் நேரம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் மனவாட்டியை அழைத்துக் கொண்டிருக்கிறார். பிசாசு ஒரு சபையை அழைத்துக் கொண்டிருக்கிறான். நான் மனவாட்டியின் பாகமாயிருப்பேனாக. நாம் ஜபம் செய்வோமாக.
Dear God, we see the handwriting on the wall. We're at the end time.
அன்புள்ள தேவனே, கர்த்தாவே, நாங்கள் சுவற்றின் மீது கையெழுத்து காண்கிறோம். நாங்கள் முடிவின் நேரத்தில் இருக்கிறோம்.
We know that there's great things laying ahead. But yet somewhere out in this mess out here is still honest people. It's been ordained to life.
மகத்தான காரியங்கள் எங்களுக்கு முன்னால் உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அதே சமயத்தில் எங்கோ இங்குள்ள இந்த குழப்பத்தின் மத்தியிலும் இன்னமும் ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற உத்தமமான ஜனங்கள் இருக்கிறார்கள்.
It may be impossible for one man or two men, but God, all of us together, let us spread every corner we can the good news that Jesus is coming, and see, just spread a little bread along, a little word.
ஒரு மனிதனுக்கோ அல்லது இரண்டு பேருக்கோ இது கூடாத காரியமாயிருக்கும். ஆனால் தேவரே, நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து எங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு மூலையிலும் இயேசு வருகிறார் என்ற நற்செய்தியை பரப்புவோமாக. அப்படியே ஒரு சிறு அப்பத்தை, சிறு வார்த்தையை பரப்புவோமாக. எங்கெல்லாம் கழுகுகள் உள்ளனவோ அவைகள் அந்த ஆகாரத்தை பின்தொடரும். அது ஒரு ஒலி நாடாவின் மூலம் வந்தாலும், அல்லது ஒரு வார்த்தையின் மூலம் வந்தாலும், அல்லது ஒரு சாட்சியின் மூலமாக வந்தாலும், கழுகுகள் அதனை கொண்டு அதனுடைய தலைமை காரியாலயத்துக்கு பின்தொடரும். ஏனென்றால் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று எழுதப்பட்டுள்ளது.
The word was made flesh and dwelt among us. We pray, God, that as we scatter the word, that the true eagles will find it.
அன்புள்ள இயேசுவே, நீரே நாங்கள் புசிக்கும் பிணம் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் வார்த்தையாயிருக்கிறீர். அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ணினீர். தேவனே, நாங்கள் அந்த வார்த்தையை பரப்பும் போது அந்த உண்மையான கழுகுகள் அதை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Let us not be ashamed when we stand before people, wicked, indifferent people, religious, whatever it is.
நாங்கள் பொல்லாத வித்தியாசமான ஜனங்களுக்கு முன்பாகவும், மார்கரீதியான ஜனங்கள் மற்றும் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் வெட்கப்படாதிருப்போமாக.
As Paul told Timothy, let's be instant in season and out of season, reproving, rebuking with all long suffering and doctrine, for the time will come when they'll not endure sound doctrine, but after their own lust shall heap for themselves together teachers having itching ears, and will be turned from the truth.
அதாவது பவுல் தீமோத்தேயுவிற்கு கூறினது போன்றே இருப்போமாக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திரம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
You let me live long enough to see that happen. As that lays right here in the cornerstone of this tabernacle today, from 33 years ago.
தேவனே, நாங்கள் அந்த நாளில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது நிகழ்வதை காணும்படி நீர் என்னை போதிய காலம் வாழ அனுமதித்திருக்கிறீர். அந்த வசனம் 33 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே இன்றைக்கு உள்ள இந்த கூடாரத்தின் மூளைக்கல்லில் உள்ளது.
God bless each one here. If there be one in here, Lord, is not ready to meet you, that they cannot just agree with your word.
தேவனே, இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்மை சந்திக்க ஆயத்தமில்லாத ஒருவர் இங்கிருந்தாலும், அவர்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும்,
to heaven, met you face to face, and know that you not just by an act of some sort of an exception, like you would a creed or something, but has met the living God. And if they haven't did this, Lord, may they do it right now.
அவர்கள் உண்மை முகமுகமாய் சந்தித்திராமல் இருந்தால், உண்மை ஒரு கோட்பாடோ அல்லது ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வது போல ஏதோ ஒரு விதமான ஒப்புக்கொள்ளுதலின் செய்கையின் மூலம் உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறியாதவர்கள் இங்கிருப்பார்களாயின், ஆனால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை சந்தித்தாக வேண்டும் என்பதை அறியாமல் இருந்தால், அவர்கள் இதை செய்யாமல் இருந்தால், கர்த்தாவே அவர்கள் இதை இப்பொழுதே செய்வார்களாக.
Don't know even if there's any here, but I just feel led to pray to you.
நீ இந்த மணி வேளையில் உண்மையாகவே அருகில் இருக்கின்றீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் யார் என்பதை நான் அறியேன். அப்படிப்பட்டவர்கள் எவரேனும் இங்கு இருக்கின்றாரா என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் உம்மிடம் ஜெபிக்கும்படி வழி நடத்தப்பட்டதை உணர்கிறேன்.
Not that the people hear me, or that would be a hypocrite, right? God forbid, I don't want to be a hypocrite. But I pray it with a sincerity in my heart.
ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படியானால் அது ஒரு மாய்மாலக்காரனுடைய சடங்காயிருக்கும். தேவன் அதை தடுப்பாராக. நான் ஒரு மாய்மாலக்காரனாயிருக்க விரும்பவில்லை. ஆனால் கர்த்தாவே, நான் இதற்கு என்னுடைய இதயத்தின் உத்தமத்தோடு ஜெபிக்கிறேன்.
Whoever he or she is that you speak to this morning, may they humbly not be ashamed, but way down deep in their heart receive you now.
இந்த காலையில் நீர் பேசுகிற ஆணாயிருந்தாலும் அல்லது பெண்ணாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவர்கள் வெட்கப்படாமல் தாழ்மையுடன் வந்து அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உம்மை இப்பொழுதே ஏற்றுக்கொண்டு
coming this evening and be baptized in the name of Jesus Christ, following every word that they've been baptized different or sprinkled forward.
இன்று மாலை வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் பின்பற்றுவார்களாக. அவர்கள் வித்தியாசமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தால், தெளிக்கப்பட்டோ ஊற்றப்பட்டோ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருப்பார்களேயானால்,
Remember, we do, Lord, that you said whosoever shall take one word out of the book, add one word to it, his part will be taken from the book of life.
கர்த்தாவே, நீர் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் அவனுடைய பங்கு ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று கூறியுள்ளதை நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
Though he tries, comes, puts his name on the book, it won't work. Let's be sincere and humble.
அவன் முயன்றாலும் தன்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்தில் சேர்க்க முயன்றாலும் அது கிரியை செய்யாது. நாங்கள் உத்தமமாகவும் தாழ்வையாகவும் இருப்போமாக.
Now they're in your hands, Lord. You do with them as you see fit. Or they're yours. In the name of Jesus Christ, the Son of God.
இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றனர். நீர் பொருத்தமானதாய் காண்கிறதை நீரே அவர்களுக்கு செய்யும். ஏனென்றால் அவர்கள் உம்முடையவர்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.
Now while we have our heads bowed, I want you to think real seriously now. I apologize first for being about 15 minutes late.
இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில், இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே ஆழ்ந்து யோசிக்கும்படி நான் விரும்புகிறேன். முதலில் நான் 15 நிமிடங்கள் காலதாமதமானதற்காக மன்னிப்பு கேட்கிறேன்.
Now we want to hum. You just think in your heart now, have I really met God?
இப்பொழுது நாங்கள் வாய் திறவாமல் மௌனமாக பாட விரும்புகிறோம். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இதயத்தில் நான் உண்மையாகவே தேவனை சந்தித்தேனா என்று சிந்தித்து பாருங்கள்.
Just think it real sincerely. Because it won't be too many times, maybe the last time now, that we'll meet before he's coming.
இப்பொழுது அப்படியே அதை உண்மையாகவே உத்தமமாய் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அநேக சமயங்களில் அப்படி செய்ய முடியாமல் போகக்கூடும். ஒரு கால் அவருடைய வருகைக்கு முன்பு இதுவே நாம் சந்திக்கும் கடைசி நேரமாயிருக்கலாம்.
It's close, friends. Every scripture looks like it's just about fulfilled. And it might be for your eye. This might be our last chance. We may be gone for night.
நண்பர்களே, இது அருகாமையில் உள்ளது. ஒவ்வொரு வேத வாக்கியமும் ஏறக்குறைய நிறைவேறிவிட்டது போல் காணப்படுகிறது. ஒரு கால் உங்களுக்கோ அல்லது எனக்கோ நமக்கோ இது கடைசி தருணமாயிருக்கலாம். நாம் இந்த இரவிற்கு முன்பே போய்விடக்கூடும். நான் அவரோடு செல்வேன், வழிநடுக அவரோடு செல்வேன், என்னால் கேட்க முடிகிறது.
Are you ashamed of me and of my word?
நீங்கள் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் வெட்கப்படுகின்றீர்களா? என் ரட்சகர் அழைப்பதை என்னால் கேட்க முடிகிறது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருப்பதாக இப்பொழுதே அப்படியே கற்பனை செய்து பாருங்கள். கேட்க முடிகிறதா? அப்பொழுது காலதாமதமாயிருக்கலாம், ஆனால் அது இப்பொழுது அல்ல. உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு இப்பொழுது தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். என்னை பின்பற்றி வா. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இதற்கு பதில் கூறுங்கள். நான் அவரோடு தோட்டத்தினூடாக செல்வேன். நான் அவரோடு தோட்டத்தினூடாக செல்வேன். நான் அவரோடு தோட்டத்திற்காக செல்வேன். நான் அவரோடு செல்வேன். வழி நெடுக அவரோடு
செல்வேன்.
இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நாம் நம்முடைய கரங்களை அப்படியே உயர்த்தி கூறுவோமாக. நான் அவரோடு நியாயத்திற்குள்ளாக
செல்வேன்.
இப்பொழுது அதுதான் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். நான் செல்வேன். கர்த்தாவே, நீர் என்னை குற்றவாளியாக கண்டறிகின்றீரா? அப்படியானால் என்னை மன்னியும். அவருடைய நியாய
தீர்ப்பினூடாக
கர்த்தாவே, இந்த காலையில் என்னை எவ்வாறு நியாயம் தீர்க்கிறீர்? அவரோடு நியாய தீர்ப்பினூடாக. கர்த்தாவே, என்னை சோதித்தறியும். எனக்குள்ளாக எந்த அடுக்கான காரியமாவது உண்டோ என்று பாரும். அவரோடு வழிநடுக அவரோடு.
Father, we thank you this morning for all these hands. I didn't see one person but what they had their hands. I thank you, Lord. I trust you neither, Lord.
பிதாவே, இந்த எல்லா கரங்களுக்காகவும் இந்த காலையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தாத ஒருவரையும் நான் காணவில்லையே. கர்த்தாவே, நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். கர்த்தாவே, கரங்களை உயர்த்தாத ஒருவரையும் நீரும் காணவில்லை என்று நான் நம்புகிறேன்.
No one that didn't have their hands up there ready to go through the judgment. Judge us, Lord, and if there be any wrong in us, forgive us, Father.
ஒருவரும் தங்களுடைய கரத்தை உயர்த்தாமல் இருக்கவில்லை. எனவே அவர்கள் நியாயத்திற்பினூடாக செல்ல ஆயத்தமாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களை நியாயம் தீரும். எங்களில் ஏதேனும் தவறு காணப்படுமாயின் பிதாவே, அதற்காக எங்களை மன்னியும்.
Give us of your mercy, for we don't want to meet your judgment when mercy is not present.
உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாரும். ஏனென்றால் இரக்கம் இல்லாதிருக்கும் போது நாங்கள் உம்முடைய நியாயத்தீர்ப்பில் உம்மை சந்திக்க விரும்பவில்லை.
So mercy is present now. So we pray, God, that you'll judge us and forgive us of our sins according to your word and your promise, and let us live for you all the days of our life, not being ashamed of the gospel.
ஆகையால் இப்பொழுதோ இரக்கமுள்ளதே. ஆகவே உம்முடைய வார்த்தையின்படியேயும் உம்முடைய வாக்குத்தத்தின்படியேயும் நீர் எங்களை நியாயம் தீர்த்து எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் இருந்து எங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் உமக்காக நாங்கள் ஜீவிப்போமாக.
Now, Father, if it's your will, we're starting 3 straight Sundays now of meetings. Prepare our hearts for it, Lord.
இப்பொழுதும் பிதாவே, இது உம்முடைய சித்தமானால் நாங்கள் தொடர்ச்சியாக 3 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, அதற்காக எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்.
Prepare me, O God. I'm the one that's standing so deeply in need of you. I pray that you'll guide me and direct me in the things that I should do and say in these days to come.
ஓ தேவனே, என்னை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய தேவை மிகவும் அதிகமாய் தேவைப்படுகின்ற ஒருவனாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். வரப்போகின்ற நாட்களில் நான் செய்ய வேண்டிய கூற வேண்டிய காரியங்களில் நீர் என்னை வழிநடத்தி எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Brother Neville, that gallant servant of yours, Lord, and also Brother Mann and the deacons of the church and the trustees and every person that assembles here.
Kartabi. உம்முடைய தீரமுள்ள அந்த ஊழியக்காரனாகிய எங்களுடைய வெளியேறப்பெற்ற சகோதரன் நெபில் அவர்களை வழிநடத்தி வழிகாட்டியர்களும் மற்றும் சகோதரன் மேன் அவர்களுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் தர்மகர்த்தாக்களுக்கும் இங்கே கூடியுள்ள ஒவ்வொரு நபருக்கும் கூட அவ்வாறே வழிநடத்தி வழிகாட்டியர்களும்
to knowing the God that we know, that we have met personally, let him become their God too.
Kartabe, nangal arindulla devanai arindukollumbadiyana sabai angathinaralai kondu varavum paavigalai umidathirkku kondu varumbadiyana oru unmaiyana kristavanudaiya vadigil nangal nilaithirkku kudiyavaralai irukkumbadikku engalai aayathapaduthum. Nangal thanippatta muraiyil sandithulla devananavar avargaludaiya devanagavum kooda agattum.
Father, this we cannot do. We cannot send them in. But thou, Holy Spirit, move upon the people, the members of churches.
இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் இதை செய்ய முடியாது. நாங்கள் அவர்களை உள்ளே அனுப்ப முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய நீர் ஜனங்களின் மேலும் சபைகளின் அங்கத்தினர்கள் மேலும் அசைவாடுவீராக.
As the little experience I had with you the other morning, go get my son a bride. Take it from among the people, among the churches, pull out that bride.
அன்றுநாள் காலையில் உம்மிடம் எனக்கு உண்டாயிருந்த அந்த சிறு அனுபவத்தை போன்று, அதாவது போய் என்னுடைய மகனுக்கு ஒரு மணவாட்டியை அழைத்து வா, ஜனங்களுக்கு மத்தியிலிருந்து சபைகளுக்கு மத்தியிலிருந்து அதை கொண்டு வா, அந்த மணவாட்டியை வெளியே இடு என்ற காரியத்தை செய்வேனாக.
Let me in prayer now, Lord, you send the Rebecca. I'll not be the Eliezer.
கர்த்தாவே, இப்பொழுதே நான் ஜெபிப்பேனாக. நீ ரெபேக்காளை அனுப்புகிறீர், நான் எலியேசராயிருக்க
முயற்சிப்பேன்.
ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாயிருக்க எனக்கு உதவி செய்யும். பரலோகத்தின் தேவன் தாமே தம்முடைய தூதனை எனக்கு முன்பாகவும் எங்களுக்கு முன்பாகவும் அனுப்புவாராக. அப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி நீர் தெரிந்து கொண்டுள்ள அந்த மனவாட்டியை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Now, I'm sorry you kept me a little late, 25 after I should have been out here 25 minutes ago.
இப்பொழுது நான் உங்களை சற்று காலதாமதமாக பிடித்து வைத்திருந்ததற்காக வருந்துகிறேன். 25 நிமிடம் காலதாமதமாகிவிட்டது. 25 நிமிடங்களுக்கு முன்னதாகவே நான் இங்கிருந்து வெளியே சென்றிருக்க வேண்டும்.
You like that old song? Take the name of Jesus with you. Ain't that pretty? I sing that now for some 33 years as a dismissing song. Water baptism on Jordan, stormy banks I stand. I think this is so pretty. Just take it everywhere you go.
ஆனால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல் என்ற அந்த பழைய பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? அது மிகவும் அழகான பாடல் அல்லவா? நான் அதை சுமார் 33 ஆண்டுகளாக கலைந்து செல்வதற்கு முன்னர் பாடும் ஒரு பாடலாகவே பாடி வந்திருக்கிறேன். தண்ணீர் ஞானஸ்தானத்தின் போதோ யோர்தானின் புயலார்ந்த கரைகளில் நான் நிற்கிறேன் என்ற பாடலை பாடுவேன். இது மிகவும் அழகான பாடல் என்றே நான் கருதுகிறேன். எனவே நீ எங்கு சென்றாலும் அதை அப்படியே கொண்டு செல். விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையான நம்பிக்கை. இப்பொழுது உங்களுக்கு அருகில் உள்ள யாரோடாவது கரங்களை கொடுக்கின்ற விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமை. பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமும்.
I remember the service of the night, 7:30 at night. Now, let's sing this one verse, see.
இப்பொழுது இன்றிரவு ஆராதனை 7:30, இன்றிரவு 7:30 என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது நாம் அந்த ஒரு சரணத்தை அப்படியே பாடுவோமாக. பாருங்கள்.
Take the name of Jesus with you.
ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒரு கேடகமாகும். இயேசுவின் நாமத்தை உன்னுடன் சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது அப்பொழுது நீ என்ன செய்வாய்? அந்த பரிசுத்த நாமத்தை ஜபத்தில் அப்படியே உச்சரி. வெளியேறப்பெற்ற நாமம் ஓ எவ்வளவு இனிமையாயிற்று! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தில் சந்தோஷமுமாமே. விலையேறப்பெற்ற நாமம் ஓ எவ்வளவு இனிமையாயிற்று! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தில் சந்தோஷமுமாமே.
Was there any come to be baptized after this service? If so, raise your hand. Somebody to be baptized to, all right, to be baptized immediately after this service.
இந்த ஆராதனைக்கு பிறகு எவரேனும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி வந்துள்ளீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். யாராயிலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டுமா? இரண்டு பேர், சரி. இந்த ஆராதனைக்கு பிறகு உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி யாரேனும்
இருக்கின்றீர்களா?
உங்களில் மற்றவர்கள், உங்களில் எவரேனும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நாங்கள் இந்த ஆராதனைகள் ஒவ்வொன்றிலும் ஞானஸ்தான ஆராதனையை நடத்துவோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எங்களிடம் கேட்க
வேண்டியதுதான்.
நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது எங்கள் கடமையாயுள்ளது. அதை செய்வது எங்களுடைய கடமையாயுள்ளது. எந்த நேரத்திலும் நாங்கள் அதை செய்ய மகிழ்ச்சியாயிருப்போம்.
You are to be baptized, just go to the rooms, meet me at this service, and we'll go right after the water baptism.
ஞானஸ்தானம் பெற வேண்டிய நீங்கள் ஆராதனை முடிந்தவுடனே அந்த அறைகளுக்கு செல்லுங்கள். நாங்கள் முன்னதாகவே தண்ணீர் ஞானஸ்தானத்திற்காக அங்கே செல்வோம்.
Anybody wants to follow them, you'd be sure that we're here. If you have repented of your sin, and you've accepted Jesus as your Savior.
வேறு எவரேனும் அவர்களோடு பின் செல்ல விரும்பினால் நீங்களும் நாங்கள் அங்கிருக்கிற அந்த இடத்திற்கு நிச்சயம் வாருங்கள். நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி இருந்தால், நீங்கள் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால்,
you've been a Christian for years and never seen the light, and the light of deliverance has come now.
நீங்கள் அநேக ஆண்டுகளாக ஒரு கிறிஸ்தவராய் இருந்து வந்தும் ஒருபோதும் வெளிச்சத்தை கண்டிருக்கவே இல்லை. ஆனால் விடுதலையின் வெளிச்சம் இப்பொழுதே வந்துள்ளது.
A woman, a bride that must take the name. Jesus said, I came in my Father's name. And you receive me not. But there will be one come in his own name and you'll receive him. That's your denomination.
ஒரு ஸ்திரீ மனவாட்டி அந்த நாமத்தை தரித்திருக்க வேண்டுமே. இயேசு, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேறொருவன் தன் சொந்த நாமத்தில் வருவான், அப்பொழுது அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். அதுதான் உங்களுடைய ஸ்தாபனம்.
Any son comes in his father's name. I come in my father's name. You may come in your father's name.
எந்த குமாரனும் தன்னுடைய தந்தையின் நாமத்தில் வருகிறான். நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். மனிதர்களாகி நீங்கள் உங்கள் தந்தையின் நாமத்தில் வந்திருக்கிறீர்கள்.
And what was his name? What is the name of the Father? Jesus. He came in my Father's name. You receive me not. Now, his bride will have his name, of course.
அவருடைய நாமம் என்ன? பிதாவின் நாமம் என்ன? இயேசு. அவர், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். இப்பொழுது அவருடைய மனவாட்டி அவருடைய நாமத்தை நிச்சயம்
உடையவளாயிருப்பாள். நான்
பிராய் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை மனைவியாக கொண்டேன். அவள் ஒரு திருமதி பிரண்ணாமாக ஆனாள். அவர் ஒரு மனவாட்டிக்காகவே வருகிறார். நிச்சயமாகவே நீங்கள் தண்ணீர் தொட்டி என்றை வரும்போது அதை நினைவில் கொள்ளுங்கள்.
Let us bow our heads now. Brother Fayle here is no stranger to us. He's a very precious brother. Been with me in many meetings, him and his wife. And he's also now the writer of these sermons and things that goes into book form. Brother Fayle, would you dismiss us in prayer while we bow our heads?
நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இங்குள்ள சகோதரன் வேல் நமக்கு அந்நியர் அல்ல. அவர் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு சகோதரனாயிருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் அரேய கூட்டங்களில் என்னோடு இருந்து வருகின்றனர். அவரும் கூட இந்த செய்திகளை புத்தக வடிவில் கொண்டு வர அவைகளை எழுதுகிறார். சகோதரன் வேல், நாங்கள் எங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நீர் எங்களை ஜபம் செய்து அனுப்பி வைப்பீரா?